जदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्त देशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नारयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहकस्तदितराणि ऋणाय मे अस्मद्गुरोर्भगवदोऽस्य जयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरच्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्गुसमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापभृनाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்மன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமனத்திகள் பைங்கழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமேவிழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய துளகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே
जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृगाम् यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्म प्रोजित कैतवोत्र परमो निर्म सराणाम् सदा वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् पापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखात् अमृतद्रव संयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यम् प्रव्रजन्तम् अनुपेदमपेदकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया सरवो अभिनेदुष्टम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिल श्रुतिसारमेकम्
അധ്യാത്മദീപം അതിതിതീർഷതാം സമുന്ദം സംസാരിണാം കരുണയാഹ പുരാണ ഗുഹ്യം സംവ്യാസ സൂണും ഉപയാമി ഗുരും മുനീനാം നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം വ്യാസം തതോ ജയമുദീരയേത് നാമ സങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖ ശമനഃ തം നമാമി ഹരിം പരം. காவலி புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாண்டு நாவலிட்டு உழிதறுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீஹப்பதியான பகவான் இந்த ஜீவர்களுக்கு அழகா ஷரீரம் கொடுத்திருக்கார். பகவான் சிருஷ்டித்த சரீரத்திலேயே ரொம்ப விசேஷமானது மனுஷ சரீரம். நான் பகவானே உத்தவரிடத்தில் சொல்றேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்திலே உத்தவ கீதைன்னு ஒன்று உண்டு. இந்த உத்தவ கீதையில சுவாமி உத்தவனோட பேசுறார். என்ன விசேஷம்னா, பகவத்கீதையும் கண்ணன் சொன்னதுதான், உத்தவ கீதையும் கண்ணன் சொன்னதுதான். ஆனா பகவத்கீதைக்கு பகவான் சொன்னதுனாலே பகவத்கீதே அப்படின்னு திருநாம். ஆனா உத்தவ கீதைக்கு உத்தவன் கேட்டதுனாலே சிரேஷ்டம், அதனாலே உத்தவ கீதை. இங்க கேட்ட அர்ஜுனன் விசேஷம் இல்லை, சொன்ன கண்ணன் சிரேஷ்டம் பகவத்கீதையில. உத்தவ கீதையில கேட்ட உத்தவன் சிரேஷ்டம். ஏன்னா வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிற சுவாமியை பிடிச்சு நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கிறார். அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கார், அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமேல் பூலோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லேன்னு கிளம்புற சுவாமியை நீ எப்படி போகலாம், இப்படி அவசரப்பட்டலாம் போகாதே, ஏதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு உடனே பகவானு சத்தன சந்தோஷமா கிளம்புற சமயத்துல கூட என்னிடத்துல பக்தி பூர்வமான விஷயத்தை வாங்கிக்கிறான். அதுதானே வேணும். சுவாமி எடுத்து திருவீதி உலாலாம் வரார் அப்படின்னா நம்ம பக்தி ஞான வைராக்கியம் கேட்போம், அதை கிருப பண்ணலாம்னு வர. ஆனா கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. அது எல்லாத்தையும் கேட்கறான், அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு எல்லாம் கேட்கறோம். நவநீத கிருஷ்ணனே இருக்கான், மள்ளூர் கிருஷ்ணன், எல்லாரும் குழந்தை வேணும்னு வந்து கேட்கறான். தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் அவங்க தானே கேட்க முடியும், அவன் தானே சர்வஜன். அது ஒரு பெரிய அனுகிரகம். எதுவா இருந்தாலும் இவனிடத்துல கேட்டா போதும், தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல போய் கேட்கணும்னா ரொம்ப கஷ்டம். இவனிடத்துல கேட்டா போதும், கேட்டா போதும். சத்தியம், பகவான் சர்வசக்தன் அப்படின்றதுக்கு வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளுடைய பலம் தெரிஞ்சு கிருபை பண்ணக்கூடியவன். சரியா, நம்முடைய பலம்னு சொல்லப்படாது, நம்முடைய குறை தெரிஞ்சு கிருபை பண்ண. நமக்கு குறை தானே உண்டு, பலம் எங்க? நம்ம எல்லாருமே பலஹீனர்கள், எல்லாருமே ஏதோ விதத்துல குறையுடையவர்கள். அவன் மட்டும்தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அதனாலே அவனுக்கு நம்முடைய குறைகளை நிவர்த்தி பண்ணணும்னு அப்படி ஒரு ஆதுரம், பண்ணணும் 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 பண்ணணும்னு சுவாமிக்கு அப்படி ஒரு பிரீதி. அதனால அந்த பகவான் அப்படி ஒரு கிருபை பண்றானா, அந்த கண்ணாடத்துல போய் குழந்தைய கேட்கலாம், தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் கேட்கலாம். இதை தாண்டி பக்தி ஞான வைராக்கியம் மோட்சத்தையும் கேட்கலாம். அதை கேட்கிறவங்கள பார்த்து கண்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா அப்படின்னு சொல்லி பகவான் கிருபை பண்றான். இந்த மாதிரி இந்த உத்தவனுக்கு சுவாமி கிருபை பண்றான். அழகாக பதில் சொல்ற, கிட்டத்தட்ட பகவத்கீதை போலதான் இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல போய் பகவான் அவதூதர்கள் விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். அதில் சொல்லும்போது சுவாமி சொல்றார், உத்தவா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டு கால் ஜந்து தான் அப்படின்றார். இதை கொண்டுதான் ஆதிசங்கர பகவத் பாதர் ஜந்து நாம் நர துர்லப அப்படின்ட்டார். கிருஷ்ணன் சொன்ன வாக்கியம், இந்த ரெண்டு கால் ஜந்து இருக்கு பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலேயே அவன் மனுஷாலா இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே சுவாமிக்கு நம்ம மேல செஞ்சு திருப்பதி போய் சீனிவாசனை சேவிக்கிறோம். ஏன் உள்ள விடுறா? மனுஷான்ற ஒரு காரணம். நமக்கு பக்தி இருக்கா, ஞானம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, ஸ்ரத்த இருக்கா, வினயம் இருக்கா. மனுஷனா இருந்தால் லைன்ல நிக்கலாம், உள்ள விட்டுருவா. நாயா இருந்தால் லைன்ல நிக்க முடியாது. பக்ஷியா இருந்தால் லைன்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. மனுஷனா பறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணம் கொண்டு நம்மள உள்ள ரங்கநாதன் கோவிலுக்குள்ள வர ஒரு நாயை விட்டுடுவாளா? சத்தியமா முடியாது. இந்த நாயெல்லாம் பெருமாள் நண்பெருமாள் திருநீதியோட வரும்பொழுது சேவிக்கலாமே, ஒழிய சத்தியமா உள்ள போய் சேவிக்க முடியாது. அப்ப அதனாலே தெரிய வேண்டாம், சுவாமிக்கு ரொம்ப பிரியமான சரீரம் மனுஷ சரீரம். நம்மெல்லாம் மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே சுவாமி நம்மளை எல்லாம் கோவிலுக்குள்ள விடுறோம். அதில்லாதபடிக்கு பாரத பூமி, இந்து தர்மம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் அட்வான்டேஜ் பகவான் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிருபை பண்ணியிருக்க. அப்ப இந்த மனுஷ சரீரத்துடைய வசதி என்னடா? சுவாமிக்கு பிடிச்ச சரீரம். அப்ப சுவாமிக்கு பிடிச்சாமலேயே அது நடந்துடுச்சுனா, சுவாமிக்கு பிடிச்ச சரீரம் இது. அப்ப இது சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துடுச்சுனா சுகம் யாருக்குன்னா சுவாமிக்கு சுகம். சுவாமி சுகப்பட்டார்னா தானா நமக்கு சுகம். அப்பா அம்மா ஆனந்தமா இருக்கா, ரொம்ப ரிலாக்டா இருக்கானா, குழந்தைக்கு தானே சந்தோஷம். ஏன்னா அது வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பா, கொஞ்சுவா, விளையாடுவா, அதோட பேசுவா. அப்பா அம்மா பிஸியா இருக்கா, டென்ஷனா இருந்தா சும்மா வாய் போட்டு நாலு முத்து முத்துவா. அப்பா அம்மா சௌகரியமா சுகமா இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு எல்லா விதத்திலையும் சுகம் சௌகரியம். அதுபோல சுவாமி சுகமா இருந்தா அப்படின்னா நாம் சுகப்படுவோம். இதுதான் தர்மம். சுவாமிக்கு எதிராக சுகம் அப்படின்னா நாம சுகமா இருக்கிறதா அவருக்கு சுகம். அதனாலதான் பகவத்கீதையில மா சுச அப்படின்னு சரணாகதி ஸ்லோகத்துல எதிராக ரொம்ப விசேஷம் அப்படின்னா, சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் பிரஜுக, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். இதுவரைக்கும் நமக்கு சொன்னது கடைசியா சொன்ன மா சுஜன்ற பதம் பகவான் தனக்காக சொன்னது, நீ வருந்தாதே, நீ சுகமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அதை நிரூபணம் பண்றதுக்காகவே வரதராஜன் கையில எழுதியே வச்சிருக்கார். காஞ்சி தேவ பெருமாள் அதனும் ஊர்ல இருக்க எல்லாரும் வரதராஜன் சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துக்காரன் மட்டும் தேவ பெருமாள் தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் காஞ்சி வரதராஜன் காஞ்சிபுரத்திற்கு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. எப்பொழுதுமே தேவ பெருமாள், தேவ பெருமாள், தேவ பெருமாள் மட்டும்தான் அவர் சொல்லுவான். வரதராஜன் சொன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பாபா நம்பிக்கை. ஆனா அடியார் ரொம்ப பிடிச்ச ஒரு திருநாமம் இந்த வரதராஜன்ற திருநாமம். அந்த பகவான் கையிலேயே எழுதி வச்சிருக்கார், மா வருந்தாதே, சிரிச்சுங்க, நீ ஏன் வருதப்படுறாய், நீ இங்க வந்திருக்கிறது என்னிடத்துல சந்தோஷம் வாங்கிக்கிறது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்னு சுவாமி தன் திருக்கைகள்ல எழுதி வச்சுட்டு கிருப பண்றான். அவ்வளவு வசதியான இந்த மனுஷ சரீரத்துல நாம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, பகவன் நாம சங்கீர்த்தனம். வேற வழி கிடையாது. நாம சங்கீர்த்தனம் மாத்திரமும் கலியுகவில்லை. புரந்தரதாசர் சொல்றாரு இல்லையா, நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். வேற எதையும் பண்ற அதிகாரமோ இல்லாட்டி ஒரு ருச்சியோ ஒரு பலமோ ஒரு ஸ்ரத்தையோ நமக்கு இல்லை. அதான் பிரச்சனை. இதோட நிறைய இருக்கு, நமக்கு முடியணும் இல்லையா? நமக்கு முடியாத ஒரு காரியத்தை பண்ணா நல்லது அப்படின்னா, எல்கேஜி படிச்ச குழந்தைய போயிட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னா எப்படி எழுத முடியும்? அதனால நம்ம ரேஞ்சுக்கு நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகம். வேற ஒண்ணு வேண்டாம். அவ்வளவு சிரேஷம், அவ்வளவு சிரேஷம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாக்கேவ 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 கதிரன்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒன்று மட்டும்தான். கலியுகத்தை வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதனாலதான் தந்தடி குடியாழ்வர் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிவருகின்றோ அப்படின்னு சொன்னா. இந்த நாமஜபம் இருந்தாங்கன்னா இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணணுமே, மனசை அடக்கணுமே, எல்லாம் அது பார்த்து இருமோ. நம்ம நாமஜபம் பண்ணிட்டே வந்தா இந்த நாமஜபம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம மனச சுத்தம் பண்ணி, அதுவே நம்ம இந்திரியங்கள் அழையாதபடி அழகா வேலி போட்டுடும். அதுவே நம்முடைய பிராரப்த கர்மாவோட சண்டை போட்டுது. அதுவே நமக்கான பவானிடத்துல ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். அவ்வளவு வசதி. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தின உடனே இவ குரல் அங்க போய் சேருமா? இவ இருக்கிறது அஸ்தினாபுரத்துல மகாசபையில், சுவாமி இருக்கிறது துவாரகா. எப்படா போய் கேட்டுங்க? பகவான் தெரியாமி அதெல்லாம் விட்டுடுவோம், அது தெரிஞ்ச கதை. இந்த நாம ஜபம் போய் சொல்றான், கிருஷ்ணா உன கூப்பிடுறாப்பா, என்ன தூது விட்டுருக்கான். நம்ம எப்பெல்லாம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா சொல்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த நாம ஜபம் கொரியர் மாதிரி போய் சுவாமியிட, சுவாமி சுவாமி நை 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 நைன் அப்படி போட்டு படுத்துமா. இந்த நாம ஜபத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. சமயத்துல சில பேர்லாம் பீயை வச்சிருப்பான், தன்னோட எஜமானன் ஏதாவது வேலை சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் நை 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 நச்சரிப்பான், குடுத்துரும் போலேன் குடுத்துரும் போலேன் குடுத்துரும் போலேன் குடுத்துரும் போலேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு பீயே நாமஜபம் நல்லா ஞாபகம். நம்முடைய பீயே கண்ணனின் சேவகண்ணு பாரதியார் சொன்ன மாதிரி நாமஜபம் நிஜமாவே நான் சொல்றது இல்லாத சேவகன்னு சொல்றதுதான். சேவகம் தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம யாரும் நாமஜபத்துக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நம்ம யாரும் நாமஜபத்துக்கு சேவகம் பண்ணலே, நாமஜபம் தான் நமக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு வசதி இந்த நாமஜபம். இந்த நாமஜபம் சுவாமி இடத்துல போய் சுவாமி 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 கிருப பண்ணுங்க கிருப பண்ணுங்க கிருப பண்ணுங்க கிருப பண்ணுங்கன்னு நம்ம ஒரு தடவை சொன்ன கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஆயுஷ் முழுக்க சுவாமி போட்டு பிடிக்கிட்டே இருக்க நை 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 நச்சரிக்கிறதாம். அந்த பலத்தினாலேயே சுவாமி கிருப பண்றார். அதனாலே சண்டவடிப்படியாக சொல்றார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது. நாங்கெல்லாம் மனசு அடைக்கணவா இல்ல, இந்திரியங்களை சரி பண்ணவா இல்ல, ஆனாலும் யமராஜன் அவனுடைய கிங்கரர்கள் தலையில கால் வச்சு ஜெய் ஹோ அப்படின்னு ஒரு குதி குதிப்போம் அப்படின்னு பரங்கன் கேட்டார், எங்கேன்ற அவனுக்கு எவ்வளவு திமிர் வந்தது? கர்மயோகம் பண்ணியா, ஞான யோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணி? அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு அதிகாரமும் இல்லை. பின்னடா, நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருணான். ரங்கான்ற உன்னுடைய திருநாமம் இருக்கு இல்லையா, இந்த நாமம் கொடுத்த திமிர். சரமா ஊருக்கு அந்தந்த ஊருக்காரளுக்கு ஒரு திமிர் உண்டு அப்படின்றோம். அந்த ஊருக்கு ஒரு திமிர் உண்டு அப்படின்றோம். அது ஏண்டா அப்படின்னா, அந்த ஊருடைய பலம் அது. அந்த இடத்துக்கு போனத கடிகாசலம், சோழிங்கர்னு ஒரு இடம் இருக்கு, கடிகாசலம் திவ்ய தேசம். நரசிம்மமூர்த்தி ஜம்முன் உக்காந்துட்டு இருப்பார், ரொம்ப அழகா இருக்கும். அதோட விசேஷம், ஆஞ்சநேய சுவாமி நான்கு திருக்கைகளோட சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் சேவிக்கணும் அமர்ந்த திருக்கோலம்னா கடிகாசலத்துல மட்டும்தான் சேவிக்க முடியும். எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயர் பக்கத்துல வச்சிருப்பார். இந்த இடத்துல அவருக்கு ஸ்பெஷலா ஒரு மலையை கொடுத்து உட்கார வச்சிருப்பார் நரசிம்மமூர்த்தி. ராமனதோட அந்த நின்ற போகாத வரைக்கும் நரசிம்மரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அதான் விஷயம். இவருக்கு 1350 படினா ஆஞ்சநேயருக்கு தனியா ஒரு 600 படி ஏறி இறங்கி பார்த்தா நரசிம்மரை பார்த்தா சபாடா இறங்கி ஆனாச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க சொல்லுவோம். ஆஞ்சநேயரை பார்த்து போங்கோ, இங்க பக்கத்துல ஒரு 600 படி ஏறுமா வந்துருவாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே குரங்கு கூட்டமாவே இருக்கும் சோழிங்க கடிகாசலத்தை. இந்த கடிகாசலத்துல 24 நிமிஷம் இருந்துட்டோம்னாலே மோட்சம் கேரண்டி. அப்படி ஒரு திவ்ய தேசம், ஒரு கடிகை நேரம் இருந்துட்டோம்னாலே மோட்சம் தரக்கூடிய ஒரு ஏகசிலா பர்வதம் கடிகாசலம். இந்த கடிகாசலத்தை இருக்கவாதான் நிறைய பேர் மலை ஏறதுக்கு 24 நிமிஷம் இல்ல, 2 மணி நேரம் ஆயிடும். ஆனால் கேரண்டியா மோட்சம் கிடைச்சோம். அந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போனோம்னா அதற்குரியதான ஒரு சுபாவம் வந்துடும், அந்த ஒரு திமிரு வந்துடும். அதுபோல உன்னுடைய நாமத்தை சொன்ன திமிரு தான் காவேரி தண்ணியை குடிச்சா ஒரு திமிரு வரும், தாமிரபரணி தண்ணியை குடிச்சா ஒரு திமிரு வரும். ஏன்னு கேட்டா அந்த ஜனத்துல இருக்கக்கூடிய அந்த பகவத் பலம் தானாவே என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் சுவாமி இருக்கா அப்படின்னு தெளிவா வந்துடும். அந்த மாதிரி நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. உன்னுடைய நாமத்தை கத்துண்ட ஒரு பலம் பா, அந்த திமிர்ல இருக்கேன் பா அப்படின்னா. ரங்கன் சிரிச்ச ஆஸ்தான் தாண்டா, என்னை காட்டினும் நாமும் வசத்தி தான், நாமியை காட்டினும் நாமும் சிரேஷ்டம் தான். என்னானா சொல்லுங்க, அந்த நாம பிரபாவம் தான் ஸ்ரீமத் பாகவதம். பகவன் நாமம் எத்தனை விதமான நாமங்கள் இருக்கு, யார் யார் எந்தெந்த விதமான நாமத்தை ஜபிச்சார்கள், யாருக்கு சுவாமியுடைய நாமம் என்ன பண்ணிச்சு, நாமம் ஜபிச்சா என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்போம். நான் இவ்வளவு நாள் நாமம் ஜபிச்சேன்னா எனக்கு என்ன கிடைச்சது, நான் புதுசா நாம ஜபம் ஜபிக்கலான்னு இருக்கேன் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பொண்ணுக்கு குழந்தை வேணும் கிடைக்குமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் கிடைக்குமா, என் பிள்ளைக்கு சீட்டு வேணும் கிடைக்குமா, எங்க ஆத்துக்கார ப்ரமோஷன் வேணும் கிடைக்குமா, எனக்கு மோஷம் வேணும் கிடைக்குமா, சொந்த வீடு கட்டணம் கிடைக்குமா, இப்படி லிஸ்ட் போட்டு கேட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆமா 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 ஆமான்னு பதில் சொல்றது இந்த நாம ஜபத் பாகம். நாம ஜபத்தினாலே உண்டாகக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரயோஜனங்களை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். சரியா, நாம மகாத்மியம், பகவன் நாம பிரபாவத்தை அழக விதவிதமா பாகவதால கொண்டு சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். திரும்ப திரும்ப எல்லாரும் நாமம் ஜபிச்சுட்டே இருப்பா, குந்தி தேவியா இருக்கட்டும், திரௌபதியா இருக்கட்டும், பீஷ்ம பிதாமகரா இருக்கட்டும், அர்ஜுனனா இருக்கட்டும், பரீட்சித்தா இருக்கட்டும், எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் இதே பண்ணிட்டு இருக்கான். முதல் கந்தம் முழுக்கவே வேதவியாசர் ஏன் பாகவதம் எழுதினார், வேதவியாசருக்கு எப்படி நாரதர் பாகவதத்தை சொன்னார், வேதவியாச சுகபிரம்மத்துக்கு சொன்னது, பரீட்சித்த மகாராஜனுடைய ஜனனம், பீஷ்மருடைய முக்தி, குந்தி ஸ்துதி, பஞ்சபாண்டவர்கள் முக்தி, பரீட்சித்த மகாராஜன் கலிபுருஷன நிகிரகம் பண்ணது, பரீட்சித்த மகாராஜனுக்கு ஏழு நாள்ல மரணம் அப்படின்னு ஒரு சாபம் கிடைச்சது, அந்த சாபமே அவனுக்கு அனுகிரகமா குரு கிருப்பையை கொடுத்தது. நன்னா ஞாபகம், சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வியாதி வரது, இல்லாட்டி நஷ்டம் உண்டாகிறது, இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை வருது, இல்லாட்டி நம்ம கூட இருக்கிறவா நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாருடைய விதத்திலயுமே நடக்கிறது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா இது எல்லாம் என்னடா பண்றதுன்னா நம்மளை கொண்டு போய் சுவாமி இடத்துல டைவர்ட் பண்ணி விடுறது, டேக் டைவர்ஷன் கூடுவோம். அவமரியாதை, பிரச்சனை, வியாதி இதெல்லாம் எங்கேயோ ஓடிந்திருக்கிற நம்மள சுவாமி கிட்ட திருப்பி விடக்கூடிய உத்தமமான கைங்கரிய பரர்கள். இந்த கோவில் எல்லாம் புதுசா ஒரு கோவில் போனோம்னா அது திருப்பி முடிச்சுட்டு இருப்போம், எங்க போகிறது, யார சேவிக்கிறது, எந்த பக்கம் திவ்ய தேசத்துல யார், எந்த சுவாமி எங்க இருக்காரு கூட நமக்கு தெரியாது. உடனே யாரும் இருக்கோ யாராவது அந்த பக்கம் போகணும், அங்க போகும் எங்க போகும் கைங்கரிய பரவாயில்ல சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கஷ்டம், நஷ்டம், விபத்து இதெல்லாமே நமக்கு பகவானிடத்துல ஒரு ஆசையை உண்டு பண்ணும்படியான கைங்கரிய பரவாயில்ல. அதனாலதான் இத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்கிறது, பரிசுத்த மகாராஜனுக்கு சாபம்ன்ற ஒரு அனுகிரகம். பகவத் கிருபை இப்படித்தான் வரும்னு நம்ம தீர்மானம் பண்ணப்படாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்தாது பகவத் கிருபை, பிராரப்த கர்மா இல்லை, அம்பு படுக்கையில படுத்தனாலதான் இவரை தேடிண்டு கண்ணன் வந்தான். இவர் அம்பு படுக்கையில படுக்கல வச்சுக்கோங்க சண்டை போட்டுட்டே இருந்திருப்பார், குருக்ஷேத்திர யுத்தம் 18 நாள்ல முடிஞ்சிருக்காரு, 18 வருஷம் முடிஞ்சிருக்காரு, போட்டுட்டே இருப்பார் அவர் வாடகை. பகவான் பர்பஸ்ஃபுல்லாவே இவரை அம்பு படுக்கையில படுக்க வச்சான், அப்பதான் இவர் பாட்டுக்கு தேமேன்னு கிடப்பார். என்ன தியானம் பண்ணார், எவ்வளவு பார்த்தாலும் தேசம் ஜனங்கள்ல தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நன்னா தியானம்னு நம்ம படுக்க வச்சுக்கலாம். அதுவே காரணம் கொண்டு அதையே வியாஜமா வச்சுட்டு சுவாமியே ஒரு பக்கத்துல வந்து சகஸ்ரநாமம் கேட்டு, அதுக்கு முன்னாடிதான் சகஸ்ரநாமம் சொல்லவே இல்லை, அதான் அதிசயமே சொல்லவே. அப்படின்னா லோகத்துல பிரகடனமாகும்படியா சொல்ல, டெய்லி சகஸ்ரநாமம் சொல்லலாம், திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீ விஷ்ணுவு வசத்காரகன் வராது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, பீஷ்மர் அந்திம காலத்துலதான் சகஸ்ரநாமம் சொன்னார் இல்ல, டெய்லி சொல்லிட்டு இருந்தா அவருக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. பகவான் பார்த்தா இவர் போயிட்டாருன்னா சகஸ்ரநாமம் இல்லாம போயிடுமே, லோகத்துல ஒருத்தருக்கும் தெரியாம போயிடுமே, சகஸ்ரநாமம் இருந்தாலாவது குழந்தைகள் உஜ்ஜரிக்கணுமே உஞ்சிருவாள்னு சொல்லிட்டு சுவாமியே சங்கல்பம் பண்ணி இவருடைய சகஸ்ரநாமத்தை பிரகடனப்படுத்திட்டான். இல்லாட்டி இவ்வளவு தர்மங்களை கேட்ட யுதிஷ்டருக்கு போய் சித்வா தர்மான சேஷான் அப்படின்னு கேட்கணும் தோணுமா அப்படின்னா, அதுதான் பகவத் சங்கல்பம் உள்ளேந்து தோண்டிட்டான். அவர் அன்னைக்கு அந்த சகஸ்ரநாமத்தை சொன்னாரோ இன்னைக்கு நாமும் ஜபிச்சுட்டு இருக்கும். அத்தனை வசதி இந்த சகஸ்ரநாமம் அப்படின்றது, அவ்வளவு வசதியானது இந்த சகஸ்ரநாமம், அத்தனை விசேஷமானது, அத்தனை சிரேஷ்டமானது, அத்தனை அற்புதமானது இந்த சகஸ்ரநாமம். அந்த மாதிரி பகவான் அவர் அம்பு படுக்கையில படுக்க வச்சு அவர் மனசை கடைஞ்சு வெள்ள கொண்டு வந்தது சகஸ்ரநாமம். பரிசுத்த மகாராஜனுக்கு சாபம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். இந்த சாபம் என்னடா ஆசை அப்படின்னா, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மனைவி குழந்தைகள்லாம் வேண்டாம், எல்லாம் அனித்யம், ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம்னு புரிஞ்சுருக்கேன். அதனால அப்புறம் புரிஞ்சு, ஓ ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் என்னடா அப்படின்னா, ஓ வந்துட்டாரே பகவான் வந்துட்டாரேன்னு சொல்லி பரம சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் விட்டான். எப்படி விபீஷணன் சர்வத்தையும் விட்டு ராமனே கதியை வந்தான் இல்லையா, நன்கையை விட்டான், அண்ணா தம்பியை விட்டான், பிள்ளைகளை விட்டான், கொண்டாட்டிய விட்டான், சொத்தை விட்டான், சொந்த தேசத்தை விட்டான், ராமன் சரணமே கதின்னு வந்தா பாருங்க. அது அதிசயமா இருக்கு. சாதாரண பாகவதம் சொன்னா ராமர் வரவே மாட்டார். இங்க ராமாப்ரணேய சுவாமின்ற ஒரு காரணத்தால டெய்லி ஒரு ராமாயணம் உள்ள நுழைஞ்சுட்டு, அதான் எனக்கு அதிசயமா இருக்கு. ராமன்ற ஒரு பேர் இந்த சுவாமி வச்சிருக்கிறதுனாலே, ராமாப்ரணேய சுவாமியா இருக்கிற ஒரு காரணத்தினாலே டெய்லி ஒரு ராமாயணம் உள்ள முடிஞ்சு. அந்த விபீஷணன் சர்வத்தையும் விட்டு அத்தனை அற்புதமா அத்தனை ஆச்சரியமா வந்த உடனே சுவாமி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுத்து அழகா லங்கா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சு இத்தனையும் பண்ணாரோன்னு அதுபோல பகவான் பார்த்தான். இவன் சர்வத்தையும் விட்டுவிட்டான், என்னையே கதின்னு பிடிச்சுட்டான், அதனால இவனுக்கு நான் வசத்தியான ஒன்ன தரேன்னு சொல்லி பாகவதத்தை கொடுத்துட்டான். வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நடக்கிறது. நம்ம உட்கார்ந்து கத்துறது வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நஷ்டங்கள், வியாதிகள், அவமானங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இத்தனையும் எதுக்காகடா பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்தாகம் கேட்கறதுக்கு நடத்தான். சப்பாகத்தை கொண்டு வந்து நம்மளை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு குருவும் ஒரு சிஷ்யனுமா அப்படி படகுல போயிட்டு இருந்தான். அப்ப சிஷ்யன் கேட்டுட்டான், ஏன் பகவான் எல்லாமே வெறும் இன்பமா படைச்சிருக்கலாமோன்னு. என்னதுக்கு இன்பம் துன்பம்னு ரெண்ட கொடுக்குற துவந்தம், எல்லா துவந்தம் ரெட்டையா இருக்கேனும். பகல் ராத்திரி, லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம், வியாதி ஆரோக்கியம், எல்லா துவந்தம் இரட்டைகள். ஏன் அப்படி பண்ணிருக்கா சுவாமி? ஒரே மாதிரி இருந்தா சொக்கியமா இருப்பாளே லோகத்திலே அப்படின்னா குரு ஒன்னும் பதில் சொல்றாரு. அவர் பாட்டுக்கு துடுப்பு போட்டு படம் ஓட்டிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, சிஷ்யன் கிட்டப்பா நீ ஓட்டுறான்னு சொல்லி ஒரே ஒரு துடுப்ப கொடுத்தா உடனே அவன் பாடு இப்படி ஓட்டிட்டே இருந்தான். ஒரு துடுப்ப வச்சா போகாது, அங்கேதான் சுத்தின் இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு சுத்தின் இருக்கா போடாமா சுவாமி, ஒரு துடுப்ப கொடுத்தா எப்படி சுவாமி போக முடியும், ரெண்டு துடுப்பு இருந்தா தானே போக முடியும் அப்படின்னா. அப்ப உடனே குரு சொன்னார், அதனாலதான் இன்பம் துன்பம் ரெண்டு துடுப்பு கொடுத்திருக்காரு. இப்படி ஒன் தள்ளுதுன்னா முன்னாடி போகும், அதை தள்ளுன்னா முன்னாடி போகும். ரெண்டுத்தையும் மாதி மாதி தள்ளிட்டே வந்தோம்னா சுவாமி இடத்துல போய் சேருவோம். அதற்காகத்தான் சுவாமி வியாதி ஆரோக்கியம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் சுகம் துக்கம் பகல் ராத்திரி ஜனனம் மரணம் எல்லாம் இருக்குன்னா இந்த மோட்சம்ன்ற ஒன் அடையறதுக்கு இது ரெண்டும் அவசியம் அப்படின்னுட்டான். அதனால சுவாமி பார்த்தா இந்த பரிசுத்துக்கு சாபம்ன்ற ரூபத்துல அனுக்கிறோம். இன்னைக்காவது நம்ம கேட்கிறீங்க விழுந்துட்டோம், கை கால் உடஞ்சு கொடுத்து ஒரு இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா, இருந்துட்டே நாமஜபம் பண்ணி இருந்துட்டு என்ன ஸ்மரண பண்ணுன்னு கிருபை பண்ணிருக்கான் பகவான். அங்க எங்க அலையாது அப்படின்னு சில சமயத்துல சில மனுஷன் நம்மள தப்பா புரிஞ்சு நம்மளை விட்டு விலகி போயிடுவான். எதுக்குடா அப்படின்னா, இனிமேல் இவாள மாதிரி நீ வருத்த பெற வேண்டாம், இவாளோட கல்யாணம், குழந்தைகள் விஷயம், கிரகப்பிரவேசம் எப்படின்னு அடைய வேண்டாம், உனக்கு பிராரப்த கர்மால உன்னத்தை கட் பண்ணி விட்டுட்டேன், இந்த டைமை நீ பகவத் தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. சுவாமியா நிர்ஹேதுக கிருபை வெரிதே நம்பப்படவே மாட்டோம். ஆயிரம் கோடி ஜென்மம் ஆனாலும் பிஞ்சு போன திருப்பியே விடமாட்டோம், எதையுமே விடமாட்டோம். பழைய துணி இருக்கு அதை கூட தூக்கி போட மாட்டோம். கடந்த வரைக்கும் சுருணையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் தாண்டி வேறதான் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு அபிமானம்ன்ற விட்டு ஒழியாது. இவனா கிருப பண்ணி எந்த வஸ்துக்கு நம்ம மேல அபிமானம் இருக்கோ, எந்த வஸ்து மேல நமக்கு அபிமானம் இருக்கோ, இது ரெண்டுத்தையும் அவனா சங்கல்பம் பண்ணி பிரிச்சால் ஒழிய அந்த பந்தத்தை அவனை அறுத்தால் ஒழிய இந்த பந்தம் அறுந்து போவாது. ஏன்னா ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் வாசவார் குழலால் இப்படியே மாறும் எல்லைக்கண் வாய் திறனாதே மயங்கிண்டு கிடப்போமே ஒழிய இதுலேருந்து வெள்ள வரமாட்டோம். அதனால நமக்கு நடக்கிறது சிலது நமக்கு நல்லதுன்னு தோன்றது, சில நமக்கு கெடுதல்னு தோன்றது. ஆனா எதுவா இருந்தாலும் பகவத் சங்கல்பம் நல்லதுதான் நடக்கிறது. பீஷ்மர் ஆரம்பத்தை பகவான் நினைச்சா பீஷ்மர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியாதா? பகவான் நினைச்சா பீஷ்மருக்கு ராஜ்யத்தை கொடுத்துக்க முடியாதெல்லாம் வேண்டாம், அப்பதான் ஏகாந்தமா என்ன பக்தி பண்ணுவார்னு சொல்லியே சுவாமியை அது இல்லாதபடி பண்ணிட்டேன். இல்லாட்டி இவர் ராஜ்யத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டு கல்யாணம் வந்து சோக்கியப்படப்படாதா? இவருக்கு இருக்கிற பலத்துக்கு தனியா ஒரு ராஜ்யத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய பலவான் பீஷ்ம பிதாமகன். சுவாமி வேண்டான்னு நிறுத்தினான். அந்த மாதிரிதான் எல்லாமே அழகா பண்றா. அதனாலதான் பஞ்சபாண்டவர்களையும் பகவான் வனவாசம் அனுப்பினான். கிருஷ்ணனையே நம்பரவா போய் சூதாடுப்பதை தோக்கணுமா? சூதாடவே போயிருக்க வேண்டாமே, அப்படியே போனாலும் தோத்திருக்க வேண்டாமே. ஏன் அப்படின்னா பகவான் பார்த்தான் 14 வருஷம் ஆனந்தமா அவளை பாட்டு 12 வருஷம் இப்படி வனவாசம் அலையிட்ட, 1 வருஷம் அஜ்ஞான வாசம்னு சொல்லி இந்த காட்டுல இருக்கிற ரிஷிகள் இவங்களோட ஒரு சத்சங்கம் வச்சுக்கிட்டோம். திரும்ப 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 ராஜ்யத்தை மெயின்டைன் பண்றது, டாக்ஸ் வாங்குறது, இப்படியே ஜென்மா வீணா போயிடும். இவாளுக்கு நல்லா பாகவதாளோட சங்கம் எல்லாம் வேணும், நிறைய என்னுடைய ஸ்மரணம் வேணும் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனே காட்டுக்கு அனுப்பினான். அவனே காட்டுக்கு அனுப்பினதுனாலதான் பாண்டவர்களுக்கு அவனே தூது போனான், அவனே யுத்தத்துல சாரத்தியம் பண்ணான், அவனே ஜெயிக்க வச்சா, அவனே துரியோதன ராஜ்யத்தையும் சேர்த்து பிடுங்கி கொடுத்தான். ஏதாவது வந்து நம்ம எதுக்கு நஷ்டம் ஆச்சுன்னா, அது பல மடங்கா திரும்பி வரத்துக்காகத்தான் இத்தனையும் சுவாமி பண்ண. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. ஏதோ அது நடக்கல கிடைக்கல அப்படின்னா, இதை பெருசா கொடுக்கறதுக்காக சுவாமி பிளான் பண்ற. நல்லா ஞாபகம், சுவாமியோட பிளான் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, அல்பமா ஒரு பிளான் பண்ணி அது நடக்கலையே தலைமையில கை வச்சுட்டு உட்காந்து, அதுதான் பெரிய கஷ்டமே, பெரிய கஷ்டம். சுவாமியோட பிளான் எல்லாம் அவ்வளவு பெருசா ஆகாசம் போல இருக்கு. நம்ம வெறுமை விட்டுட்டா போதும், பரிசத்தை விட்டுட்டா, ஆனா எல்லாத்தையும் விட்டுவிட்டா எனக்கு பகவான் வேணும்னுட்டா, தேடிந்து சுகபிரம்ம மகரிஷி வந்தான். வந்தார், அழகா உட்கார்ந்தாச்சு. ஜோரம் அவனுக்கு விராட் புருஷ தியானம், அந்தரியாமி தியானம், இதெல்லாம் சொல்றான். பரிசத்தை எல்லாம் கேட்டுன்னு இருக்கான். அப்ப பரிசத்தை அவரிடத்துல எனக்கு சிருஷ்டியை பத்தி எல்லாம் சொல்லும் போலே சுவாமி அப்படின்னு கேட்கிறான். மூணா ஸ்கந்தம் ஆரம்பம், எனக்கு சிருஷ்டியை பத்தி எல்லாம் சொல்லும் போலே அப்படின்னு. அப்ப அழகா சுகபிரம மகர்ஷி சொல்றாரு, இதே கேள்வியதான்ப்பா ருத்ரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டா, அவர் அவருக்கு சொன்ன பதிலையே நான் உனக்கு சொல்றேன். அதுதான் நம்ம பெரியவா, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ, நமக்கு என்னெல்லாம் சந்தேகம் உண்டோ, அத்தனைக்குமா எத்தனையோ பேர் நிறைய பேர் முன்னாடியே கேள்வி கேட்டிருக்கா, பதில் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம புதுசா யோசனை பண்ணி, எனக்கு ஒரு புதுசா ஒரு கேள்வி வந்துடுது அப்படின்னு அவசிக்கிறதுக்கு அகம்பாவப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க எத்தனை விதமான கேள்வி கேட்டாலும், எத்தனை விதமான யோசனை பண்ணாலும், அத்தனை விதமான யோசனையும் யாரோ ஒரு பெரியவா ஏற்கனவே பண்ணியாச்சு. ஏன்னா ராமனிடத்திலேயே ஜாபாலின்ற மகரிஷி நாஸ்தீகவாதம் பேசுறார். பகவான்கிட்டயே நாஸ்தீகவாதம் பேசி பகவானே அதற்கு பதில் சொல்லி, நாஸ்தீகம் இல்ல, சத்தியம் பகவான் உண்டு, பிரம்ம சத்தியம்னு நிரூபணம் பண்ற. அழகா பரிசுத்த இப்படி கேட்ட உடனே அப்படி சொல்லிட்டா சுகபிரம்ம மகரிஷி. இப்ப பரிசுத்த கேட்டான், மித்ரர் எங்க மைத்ரேயரை பார்த்தா, அவருக்கு பார்க்கறது எங்க சமயம் கிடைச்சது அப்படின்னு. அப்ப திரும்பவும் பிளாஷ்பேக், மித்ரர் அழகா அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி துரியோதன் அவமானப்படுத்திட்டான், அப்படியே மனசுல போட்டு தாக்கறான். மித்ரர் சமத்துவபாவம் உடையவர், எதுக்குமே பெருசா அழட்டிக்கவே மாட்டார். ஆனா அன்னைக்கு துரியோதனன் சொன்ன ஒரு வார்த்தை மனசுல தெச்சுடுச்சு. உடனே ஒரு வைராகியம் வந்துடுத்து வில்லையும் அம்பையும் ஓரத்துல வச்சா, இந்த குருக்ஷேத்திர யுத்தமே எனக்கு வேண்டாம், கஷேத்ராரணம்னு கிளம்பிட்டான். அவ்வளவுனா எதையுமே பெருசா எடுத்துக்காத விசுரர் இன்னைக்கே எடுத்துட்டார்னா பகவத் சங்கல்பம். பகவானே மனசுக்குள்ள புகுந்து இவரு அவமானப்படுத்திட்டா, இதுக்கு மேல நீங்க இருக்கிறனா வெக்கமா இல்ல அப்படின்னு ஒரு தூண்டு தூண்டினா, அந்த தூண்ட விசுர வச்சுட்டு போயிட்டார். பாருங்க, அவரை துரியோதனை அவமானப்படுத்தினா நடா கிடச்சிட்டேன்னா, பாரத தேசம் முழுக்க கஷேத்ராரணம் போற பாக்யம் இல்லாட்டி கிளம்பிருக்கவே மாட்டேன். ஏன்னா கர்ம சிரத்தையா இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பான். கிருஷ்ணன் பார்த்தான், இவருக்கே இந்த வேலை, என்ன தியானம் என்று சௌக்கியமா இருக்கிறத விட இவருக்கு என்ன வேலை? ஏன்னா அந்த விசுரன் அவ்வளவு பிடிச்சவர் கண்ணனுக்கு. கண்ணன் துரியோதனாத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆராத்தனையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி விசுரநாத்துல போய் தான் பகவான் கை நீட்டி பசிக்கிறது ஏதானும் குடு அப்படின்ச்சான். அப்ப விதுரர் கூழும் கீரையும் தான் சாப்பிட்டு. அப்ப விதுரர் சொல்றாரு, கிருஷ்ணா நான் சாப்பிடுறது கூழ்டா அப்படின்னா, இதுதான் ரொம்ப நல்ல நழுவமுதுன்னு பேரு வைஷ்ணவ சித்தாந்தத்துல, நழுவமுதுன்னு பேரு கூழுக்கு. திருக்கண்ணமுதுன்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி நழுவமுது, நழுவமுது தாண்டா இருக்கு கண்ணா. பகவான் சொன்ன, அப்பாடா இது கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கும் பொழுது டெய்லி அம்மா கூழெல்லாம் கொடுப்பா, குடிச்சிருக்கேன். அப்படியே அம்மா கொடுக்கணும்னா ஃப்ரெண்டு யாராவது தூக்குல கொண்டு வருவா, திருடி சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் துவாரகா ராஜனானதுக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் தங்கத்தாப்பா அல்லது சாப்பாடு சாம்பாரோட ரசம் பொரியல் போர் அடிச்சாச்சு. அப்பாடா ஒரு டயட்டா ஒரு கூழ் குடிச்சா தேவை குடு குடுக்கிட்டான். உடனே ஒரு சொன்னார், நல்ல பாத்திரம் கூட இல்லையடா கிருஷ்ணா, எதை எப்படி சாப்பிடணும்னு இருக்கு, கூட கையில வாங்கி அப்படியே சாப்பிடும் அதானே சுக்கம். பாயசம் திருக்கண்ணமுது அப்படின்னா டம்ளர்ல வாங்கி குடிக்கிறதா சொல்றேன், இலையில போட்டு அதை எடுத்து நக்கி சாப்பிட்டாதான் நிஜமாவே அதுக்குரிய அந்த சுக்கம். அது சூட சுட 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 சாப்பிடுது, எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. போர்க்கு ஸ்பூனை வச்சு இட்லி சாப்பிட்டா எவ்வளவு கஷ்டம், அது இப்படினா விட்டு தொட்டு சாப்பிட்டா எதை சாப்பிடணும், எதை எப்படி அனுபவிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கணும். அதான் சனாதனமான தர்மம் வசத்தினா, இதை இப்படி அனுபவிச்சா சிரேஷ்டம்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. கண்ணன் சொல்லிட்டாங்கன்னா கையில குடுக்கிட்டாங்க, கையில வாங்கி குடிக்கிறாங்க. வாங்கி அப்படி சீகரிக்கிற சமயத்துல பகவானுடைய விரல் இடுக்கு வழியா கூழ் வழியறதும் பகவானுக்கு மனசு கொடுத்து அசிச்சோ விதுரன் கொடுக்கிற கூழ் கீழே வீணா போயிடப்படாதுன்னு சொல்லி சத்ருபுஜகாரியாச்சு இன்னும் ரெண்டு கைகளை எடுத்துட்டு இதுல இருந்து வழிகிற கூழ அந்த கைகள்ல வாங்கி அதையும் குடிச்சான். எப்பவுமே சங்க சக்கர கதாபத்மமானியா இருக்கிற சுவாமி இந்த விதுரனோட கூழுக்காக சங்கு சக்கரம் கதாபத்மனும் ஓரத்தை தூக்கி போட்டுட்டு நாலு கையும் வெறுமனை வச்சிருந்து விதுரனிடத்த கை நீட்டி வாங்கி சாப்பிட்டான ஆத்தான வசத்தி இந்த விதுரன். அதனாலதான் திருக்கோவில் பெண்கள் சொல்றா அனுபவிச்சு 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 சொல்றா அகம்பாவத்தை விட்டேனோ விதுரரை போலே அகங்காரத்தை விட்டுடா அகத்தை விட்டேனோ அப்படின்னு அகம்பாவத்தை விட முடியுமா அப்படின்னா விதுரர் விட்டுடா எல்லாமே கிருஷ்ண நிஷ்டம் எல்லாம் கண்ணனுடைய சங்கல்பம்னு இருக்கா. அந்த விதுரர் பகவான் துரியோதனன் மூலமா அவமானப்படுத்தி க்ஷேத்ராரணம் போது வச்சுட்டார். அதுதான் பகவத் சங்கல்பம். பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவெல்லாம் மல்லூருக்கு வருவான் கிருஷ்ணன் தன்னை பார்க்க வரத்துக்காகவே கொண்ட ஸ்பெஷல் லீடர் ரெண்டு சைடும் கூடினா குழந்தை உண்டாக வேண்டியதுதானே ஆனா உண்டாக மாட்டேங்கிறது என்ன என்ன வந்து பாறேன் இந்த குழந்தை உண்டாக வேண்ட ஒரு காரணத்துக்காகவோ வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்தா ஓடி வந்து மல்லூருக்கு வந்து நவநீத கிருஷ்ணனை பாக்குறான்னா இந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு அவன் பண்ற ஸ்பெஷல் ஐடியா. கிடைச்சிருந்தா வரமாட்டாள் கிடைச்சிருந்தா வரமாட்டாள் தானா கிடைச்சிருந்தா என் பலம் நான் நல்ல ஆம்பளை நான் நல்ல பொம்பளை அப்படின்னு தோணி போயிடுது. இங்க வந்து கிடைச்சாரு கிருஷ்ண பிரசாதம்னு ஒரு புத்தி வருது இல்லையா. இங்க வந்துட்டு குழந்தை பிறந்தவாளுக்கு இது கிருஷ்ணன் கொடுத்த குழந்தைன்னு மொத்தவாளுதான் நாம் பெத்த குழந்தைன்னு இருக்கும் நாம் பெத்த குழந்தையெல்லாம் படுத்தும் கிருஷ்ணன் கொடுத்த குழந்தையெல்லாம் சமர்த்தாது. இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு கூட ரெண்டு ஃபிரிண்ட்ஸ் வந்தது அழகா ஸ்ருதி ஸ்மிருதின்னு நிச்சயமா குழுக்கு முழுக்க கிருஷ்ண மாதிரி முடிச்சு முடிச்சு பார்க்கறது. கிருஷ்ணன் கொடுத்த குழந்தைன்றது அந்த குழந்தையுடைய சுவாவத்திலேயே தெரியாது. நான் பெற்றேன் அப்படின்னா நான் அங்க உட்கார்ந்துருமே சகவாச தோஷம் எத் பாவம் தத் பவம். ஆனா அது கண்ணன் கொடுத்துடும் அப்படின்னு அதுக்கு ஏற்றம் தானே. கண்ணன் கொடுக்கறது அவனிடத்துல வரணும் இல்லையா. அதுக்கு என்னடா எது கிடைக்கலையோ அது கிடைக்கிறது வருவானோ அதுதான் பகவத். அந்த மாதிரி விசுரன இப்படி சுடு சொல்லு சொல்லி துரியோதன் மூலமா சுரத்தினது கண்ணன் தான். எல்லாம் கண்ணன் பண்றான் நன்றா ஞாபகம். நைட்டு கரண்ட் போனதும் கண்ணன் தான். காத்தால தண்ணி இல்லாம இருந்ததும் கண்ணன் தான். இப்ப கலந்து வந்ததும் கண்ணன் தான். எப்ப போகுமோ அதுவும் கண்ணன் தான். நமக்கு தெரியாது எல்லாம் அவன் சங்கல்பம். நீ எல்லாம் வேகுதுன்னு நினைச்சோம் நைட்டு கரண்ட் போகும்னு தெரிஞ்சே மழையை கொட்ட வச்சு ஊரே குழுன்னு ஆக்கிட்டு கரண்ட் போனா கூட தூங்கும்படியா பண்ணிட்டா பாருவோம். நம்மளை விட நன்னா பிளான் பண்ண கண்ணனுக்கு ஜோரா தெரியும். நம்ம வாழை சுட்டிட்டு சமத்தா இருந்தா போதும் நமக்கு அதுதான் தெரியும். நம்ம வாழ் நீண்டு போயிடுறது தலையில கொம்பு வந்துடுறது ரெண்டு வராத வரைக்கும் கண்ணனுடைய காருண்யத்தை அனுபவிக்கலாம். கண்ணன் தன் காருண்யத்தினால விதுர அனுப்பிட்டான். இந்த விதுர இப்படியே சுத்திட்டு வரா நிஜமாவே பாரத முழுக்க விதுர சுத்திருக்காரு. இங்கெல்லாம் விதுர வந்திருக்கா. அந்த விதுர அழகா பார்க்கிறார் யமுனா நதி தீரம் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆண்டா. ரொம்ப விசேஷம். ஜெய் போ யமுனா மாதா கீஸ்ரேஷ்டமாச்சே யமுனா ஜெய். பிரத்யக்ஷ கண்ணன் ஸ்வரூபம். ஒவ்வொரு நதிக்கும் அவ்வளவு ஒரு ஏற்றம் உண்டு. காவேரி எவ்வளவு வசதி அவள். இங்கே ரங்கநாதன சுத்திரா அங்கே ரங்கநாதன சுத்திரா ரங்கா 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 ரங்கான் ரங்க தியானம் எப்படி பண்ணணும்னா காவேரி மாதிரி பண்ணணும். சரியான ரங்க தியானம் வரணும்னா காவேரி கிட்ட கேட்டுக்கணும் அம்மா நீ எப்படி ரங்கன் அனுபவிக்கிறியோ அதுபோல ஒரு ரங்கனை நான் அனுபவிக்க கிருப பண்ணு. நம்மாழ்வார் அனுபவிக்கணும் அப்படின்னா தாமிரபரணி மாதா கிருப பண்ணாதான் நம்மாழ்வார் அனுபவம் கிடைக்கும். இல்லடி கிடைக்கா அத்தனை வசதி. அந்த மாதிரி இந்த யமுனா தீரத்துல ஆச்சரியமா உத்தவனை பார்த்துதான் விதுர ரொம்ப ஆச்சரியம். இந்த கிருஷ்ண பக்தா சந்திக்கிறதே ஒரு சுகம். பெரியவாள்லாம் சந்திச்சு விட்டா ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு முதலாளிவார்கள் மூணு பேர் சந்திக்கிறா இல்லையா திருக்கோவலூர்ல ஜோரா. ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம். ஒரு மழையை கொடுத்து மூணு பேரை கதவுகளை சீக்கிரம் சாத்தி மூணு பேரையும் லேட்டா வர வச்சு பகவான் மூணு பேருக்கு அன்னைக்கு ராத்திரி தரிசனம் கொடுக்காம கெடுத்து இவன் மூணு பேரும் ஒரே ரிஷியுடைய வீட்டுல போய் இங்கே படுக்க இடம் உண்டா கேட்க ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் நெருக்கடிக்க வச்சு இதனால இவனும் ஓடி வந்து இடிச்சுட்டு பிடிச்சுட்டு நிக்க யாரா அப்படி வளர்த்த இல்லாம வந்து இடிக்கிறான்னு சொல்லி வையம் தகடியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராயியான் நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராயி நீங்குகவே என்று பொய்யாழ்வார் விளக்கேட்ட உடனே பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆகவே நெய்யாக இன்புரு விசிந்த இடுதிரியாக எங்கடா அந்த விளக்கு வந்ததுன்னா இடிச்சு பிடிச்சுன்னு ஒரு கஷ்டம் வந்துடுது பாருங்க. ஒரு நெருக்கடி வந்த உடனே தானா விளக்கேத்தினா அந்த விளக்குக்குள்ள திருக்கண்டேன் பொன்மேனி கண்டே சிகழ் மறுக்கன் அணிநிறமும் கண்டே சிறுக்கிறரும் பொன்னாழி கண்டே புரிசங்கம் கை கண்டேன் ஆழி வண்ணன் பார் என்று நமக்கு பல சந்தர்ப்பங்களை யாரோ இடிச்சு பிடிச்சு நிக்கிறாங்க. என்னவா இடிக்கிறான்னு தோன்றது. ஆனா ஆழ்வார்களுக்கு ஞான விளக்கேத்தனம் பக்தி விளக்கேத்தனம்னு தோணும். அப்போ ஒரு நெருக்கடியில தான் பிரபந்தமே வந்தது. இல்லாடி வந்திருக்குமா? அவாடு தனியா வந்து சேர்ந்துட்டு போயிருந்தா சத்தியமா பிரபந்தம் இல்லை. அவாளுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பிரபந்தம் இல்லைன்னா நமக்குத்தான் கஷ்டம். நாம சுகப்படுறதுக்காகத்தானே பிரபந்தம். அதனால எல்லாம் பகவானுடைய சங்கல்பம். அதுபோல இந்த விதுரனையும் உத்தவனையும் சுவாமி ஆச்சரியமா, கிருஷ்ணன் ரொம்ப சத்திய சந்தன், நான் சொன்னல போனாலும் வந்தவனுக்கா போக வச்சுதான் கரண்ட் வந்தாலும் அவன்தான் சொல்லிடுவான் திரும்பி வந்துருக்கும் கொஞ்ச நேரத்துல. அந்த உத்தவனும் விதுரனுமா பார்க்கிறான், ரெண்டு பேரும் பரஸ்பரம் சேவிச்சுக்கிறான். ஒரு வைஷ்ணவ லட்சணம், சரிய பாகவத லட்சணம். ஏன்னா எல்லாரும் பகவானுடைய அடியவர்கள், அவ்வளவுதான். அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அடியேன் தாசன் அப்படின்றோம். தாசன் சொல்லியாசன் உனக்கு நான் தாசன்ற பார்த்தது கண்டவ யாரா பார்த்தபடி சொல்லலாமோ அப்படின்னா, அவ பகவானுடைய லட்சணங்கள் தரிச்சிருக்கிறனாலே, சின்னங்கள் தரிச்சிருக்கிறனாலே இவர்களுக்கு தாசர்களா இருக்கிறது பாக்யம். எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. பெரியாழ்வார் சொல்றார், யார் பகவானுடைய நாமத்தை சொல்றாளோ, யார் எப்பொழுது பகவத்மரணம் பண்றாளோ, அவர்கள் எங்களை விற்கிறதுக்கு கூட அதிகாரம் உடையவர்கள், எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு திருக்கோஷ்டிய திவ்ய பிரபந்தத்துல சொல்லும் பொழுது, யார் பகவானே கதி நினைச்சிருக்காரோ, யார் திருக்கோஷிய சௌமியநாராயணன் சேவிக்கிறாரோ, நரசிம்மன் அனுபவிச்சிருக்காரோ, அவர்களுக்கு நாங்கள் அடிமைகள், சொத்துகள், அவர்கள் எங்களை விற்கவும் செய்யலாம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்து அடியேன் தாசன் அடியேன் தாசன். தெய்வ விதுரன் வயசானவர், கண்ணனுக்கு முன்னாடியே பிறந்தவர், உத்தவர் கண்ணனோட வயசு. ஆனா அவரை பார்த்து இவர் சேவிக்கிறார், இவரை பார்த்து அவர் சேவிக்கிறார். ஏண்டா அப்படின்னா, அது அப்படித்தான். நம்மாழ்வார் பார்த்து முதுகவி ஆழ்வார் சேவிச்சார் இல்லையா? வயதுபடி பார்த்தா நம்மாழ்வார் சின்னவர், முதுகவி ஆழ்வார் வயசானவர். ஆனா ஞானத்துல நம்மாழ்வார் பெரியவர், முதுகவி ஆழ்வார் சின்னவர். அதனால ரெண்டு பேருமே பரஸ்பர விசேஷம். அதுபோல இங்க உத்தவனும் விதுரனும் சேவிச்சின்றார்கள். அழகா உத்தவனும் விதுரனும் எல்லாம் பேசிட்டுருக்கா. அப்ப கண்ணன் வைகுண்டம் போயாச்சு. அப்ப விதுரர் சொல்றான், கண்ணனை பார்க்கலையே, நான் மகா அபாக்யவான் அப்படின்றான். இப்ப உத்தவர் சொல்றாரு, இல்ல விதுரரே, நீர்தான் பரம பாக்யவான். இது எப்படி சொல்றேன் சுவாமி, நான் கிளம்பும்போது பார்க்கவே இல்லையே, நீ பார்க்கலன்னா என்ன? அவன் கிளம்பும்போது என்கிட்ட சொன்னான், விதுரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு போனான். எவனை ஸ்மரிச்சா எவனுடைய திருவடி துயரங்கள்லாம் அறுக்குமோ அவனே உம்மை ஸ்மரிச்சுட்டான். மம ஹிருதயவாசின்னு பெரியவாள்லாம், மம ஹிருதயவாசி. விதுரனை யார் நினைச்சாலோ இல்லையோ, கண்ணன் வைகுண்டத்துக்கு கிளம்புவோம் நினைக்கிறான். கோபி நினைக்கப்படாதா? ராதிகா நினைக்கப்படாதா? பெத்த வசுதேவர் தேவகி நினைக்கப்படாதா? வளர்த்த நந்தகோபுர யசோதி நினைக்கப்படாதா? அட்லீஸ்ட் கூட மாடுமேச பசங்க நினைக்கப்படாதா? அர்ஜுனா நினைக்கப்படாதா? எத்தனை பேருக்கு அருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி இவ்வளவு பேர் இருக்காளே, அவனை நினைக்கிறதுக்கு ஆயிரம் கோடி பேர் இருக்கா, யாரையும் நினைக்கலையும். ஒரு விதுரனா போய் நினைச்சுட்டாருன்னா அப்ப அந்த விதுரன் எவ்வளவு சக்தி பாருங்க. அந்த மாதிரி அந்த விதுரனை உன நினைச்சிட்டு போனாங்கன்னு விதுரன் ஓ நடரா புத்தவர் கேட்கிற, நீ ஏன் பாடுறேன்னா, கடைசி சமயத்துல கூட பகவானுக்கு துக்கத்தை கொடுத்துட்டேனே, கிருஷ்ணன் ஆசைப்பட்ட போது அவன் எதிர்க்க நிக்கலையே, சே எவ்வளவு மோசமான ஈன ஜென்மம்னான்ற உத்தவர் பார்த்து இதுக்குதான் நினைச்சிருக்கான். இப்படி ஒரு ஹதயம் உண்டா? அகத்தை விட்டுவிட்டாரு, அகம்பாவமே இல்லாம கண்ணன் என்ன நினைச்சான் பெருமையா பத்து பேர்கிட்ட ஓடி போய் சொல்ல வேண்டாமா? ஐயோ கண்ணன் கிளம்பும் பொழுது கூட அவன் ஹதயத்துக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துட்டேனே, சீ எவ்வளவு மோசமானவன்னான்னு அழுதா. அப்ப அந்த விதுரன் கிட்ட பேசும்போது உத்தவர் சொன்னார், எனக்கு பகவான் கீதையெல்லாம் சொன்னான்டா, பாகவதம் எல்லாம் சொன்னான்டா, கிருஷ்ணனே பாகவத உபன்யாசம் புத்தவருக்கு பண்ணியிருக்கான். அப்படியா, என்ன உபன்யாசம் பண்ணான்? அதை சொல்றது எனக்கு தெம்பில்லப்பா. ஆனா உனக்கு பாகவத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் காத்திருக்கா, மைத்ரேயர் காத்திருக்கா, அவரிடத்துல போ, அவர் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவ்வளவு பிளான் பண்ணிருக்கானா? இவன் கிளம்புற சமயத்துல கூட விதுரருக்க வேண்டிய விஷயங்களை பிளான் பண்ணிருக்கானா? நமக்கா பிளான் பண்ண மாட்டான், அவன் எல்லாத்தையும் அழகா பிளான் பண்ணிட்டுதான் இருக்கான். அந்த மாதிரி பகவான் சொல்ல உத்தவர் மொழியா பகவான் சொல்லிக்கா, ருத்ரன் அழகா போறா, மைத்ரேயரை பார்க்கறா, மைத்ரேயர் சொல்ற உனக்காக தான் காத்துருக்கேன், நீ பாக்யவான், சுவாமியே இடத்துல உத்தரவு கொடுத்திருக்கார், உனக்கு பகவத் விஷயத்தை சொல்ல சொல்லின்னு சொல்லிட்டு போக. மைத்ரேய விதுர சம்வாதம், இதுல ரெண்டு மூணு ஸ்கந்தத்துக்கு இவாதான் பேசிட்டு இருப்பா. மைத்ரேயர் விதுரை தான் நிறைய பேசிட்டே இருப்பா, முக்கியமா மூணாவது நாலாவதுல அவளுடைய பேச்சுதான் ஜாஸ்தியா இருக்கும். நடுநடுல தான் சுகபிரம்ம மகரிஷியே பேசுவான். அந்த விதுரர் மைத்ரேயர் இடத்துல கேட்க மைத்ரேயர் இந்த சிருஷ்டி ரகசியங்கள் எல்லாம் சொல்றார். அவர் முதல்ல பகவான் பிரளய காலத்துல தேவேன்னு இருக்கான், கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஆளிலை கண்ணன் பிரளயம் முடியறதுன்னா அவன் வந்துட்டான் உண்மை ஆச்சரியமா. ஆளிலை கண்ணனா சுவாமி அப்படியே படுத்தமே ஒரு சின்ன ஆளிலை. பிரியவாள்லாம் சொல்றான், இந்த ஆளிலைக்கு யார் பலத்தை கொடுத்தான், அவனே பலத்தை கொடுத்து அவனே அது மேல படுத்தன் இருக்கான். இல்லாடி நடக்குமா? எல்லாம் அழிந்து போன சமயத்த ஒரு ஆளவன இங்கேருந்து வந்தது. அந்த வடவிருஷம் எப்படி பச்சை பச்சையா இருந்தது, அந்த வடவிருஷத்துல ஒரு இலைக்கு எப்படி இவனை தாங்க பலம் உண்டு. அதனாலதான் ஆண்டா சொன்ன, ஆளிநிலையா எருளேலோரும் பாவாய். எல்லாரும் பெரியவா சில பெரியவா சொல்றார், அந்த ஆளிலை கண்ணன் மட்டும் கண்ணன் இல்ல, அந்த ஆளிலையும் கண்ணன் தான், அந்த ஆளவர கிளையும் கண்ணன் தான், அந்த வடவிருஷமும் கண்ணன் தான். அதனாலதான் ஸ்ரீவல்லிபுத்திர பெருமாள் பேரே வடபத்திர சாயி அப்படின்னு திருநாமம். ஆண்டால் ரொம்ப பிடிச்ச பெருமாள். திருப்பாவை முப்பதும் அந்த பெருமாளுக்குதான், கல்யாணம் மட்டும்தான் ரங்கநாதனோட, பாவை முப்பதும் இவருக்கு தான். அத்த வசத்தியாம் அந்த ஆளிலே கண்ணன் பிரளயத்துல தேவேன்னு படுத்துட்டுக்கான தாமரை போன்ற கையினாலே, தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு, தாமரை போன்ற வாயில வச்சுண்டு, சௌக்கியமா ஏகாந்தமா ருசிச்சுண்டு ஆனந்தமா என்னடா பகவானுக்கே என் சமயத்துல தனியா இருக்கோமேன்னு தோணி போயிருப்பான். யாருமே இல்லையோ என்னடா பண்றதுன்னு பார்க்கணும். அப்ப பகவானுக்கே சந்தோஷம், ஒரு பகவானுக்கு ஒரு துக்கம் வந்து விடுத்தான், யாருமே இல்லையே எல்லாம் வைத்துக் கொண்டிருக்காரு. அப்ப பகவானுக்கே அவனுடைய துக்கத்தை நாசம் பண்ணது அவனுடைய திருவடியம். அதனாலதான் சுவாமி அம்மாழ்வார் துயரது சுடரடி தொழுது எழு என்மனனை. கண்ணனுடைய தனிமை, கண்ணனுடைய துக்கம், கண்ணனுடைய தவிப்பு, இதையே அது தீர்க்கும்னா நம்முடையதையா தீர்க்காது. அதனால துயரது சுடரடி தொழுது எழு என்மனனை. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரடு சுடரடி தொழுது எழு என்மனனே. சகலவிதமான துயரங்களை மறுக்கும்படியான அந்த திருவடியை தொழுது எழு, இதை தவிர நம்மால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணன் அந்த மாதிரி பிரளயத்தை படுத்திருக்கான். அவனே தன்னுடைய மாயா பலத்தினாலே விராட் புருஷனை ஜம்னு ஆவிர்பவிக்கிறான். அவனுடைய நாபியிலேந்து அழகா ஒரு கமலம் கலம்பறது. அந்த கமலத்துல சுவாமியே பிரம்மாவை சிருஷ்டிச்சார். பகவானிடத்திலிருந்து நேரடியா வந்தவர் பிரம்மா. நம்ம எல்லாம் பிரம்மா வழியா வந்தவர்கள் தான். சுவாமியோட நேரடி தொடர்பு அப்படின்னா பிரம்மதேவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்யம். அதனாலதான் அஜன் அப்படின்னு பேரு, அயன் தமிழ்ல சொல்லுவோம். ரொம்ப விசேஷம் இந்த சதுர்வித சதுர்முக பிரம்மா. ஏன்னா நான் சுவாமி இஷ்டப்படிதான் எல்லாம் பண்ணுவார். முதன் முதல்ல வேதத்தை ஏகாந்தமா பாராயணம் பண்ணவரும் அவர் தான். முதன் முதல்ல சுவாமியை பிரத்யட்சமா தரிசனம் பண்ணதும் பிரம்மா தான். முதன் முதல்ல சுவாமி இஷ்டப்படி வாழ்றவரும் அவர் தான். எல்லாம் பகவத் இஷ்டம் பகவத் இஷ்டம் பகவத் இஷ்டம். வேற ஒண்ணுமே தெரியாது பிரம்மதேவருக்கு. பகவானுடைய குழந்தை சரியா ஆண் பிள்ளை அப்படின்னா சில பேரதான் சொல்ல முடியும். அதுல ஒருத்தர் பிரம்மா, ஏன்னா ஆணே பெற்ற பிள்ளை பகவான் நாபிகாலத்திலேருந்து அந்த பிள்ளை. இன்னொன்னு ரெண்டாவது சுப்பிரமணிய சுவாமியை சொல்லணும், ஸ்கந்தன். ஏன்னு கேட்டா சிவபெருமான் நெத்திலே வந்தது. அது யாரையுமே ஆண் பிள்ளைன்னு சொல்லணும், எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான். பெண் பெற்றிருக்காங்க அத்தனை பேருமே பெண் பிள்ளைகள். அதுக்கப்புறம் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா பாண்டுரங்கனை சொல்லணும். ஏன்னா பாண்டுரங்கன் சால்சாமாலி சதயத்துக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிருந்து திரும்பி வெளில வந்ததுனால சால்சாமாலி புத்திரன் அப்படின்னு தான் பாண்டுரங்கனுக்கு பெயர். அது எல்லாருமே ஸ்திரீகள் பெற்ற குழந்தைகள் தான். அத்தனை ஆச்சரியம் இந்த பிரம்மதேவர் தனியா உட்கார்ந்து இருக்கார் அந்த தாமரையில. சரி நான் எங்கேந்து வந்தேன், சரி இந்த தாமரையுடைய அடியை கண்டுபிடிச்சா நான் எங்கேந்து வந்தேன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தாமரைக்குள்ள இறங்கினார். நம்ம எல்லாரும் தெரியும் ஆதி எங்கேன்னு. பிரம்மதேவர் முதல் முதல்ல ஆதியை தேடினார். நான் எங்கேந்து வந்தேன், இந்த தாமரை எங்கேந்து வந்தது அப்படின்னு தேடி 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 உள்ள போய் பார்த்தா எவ்வளவு போனாலும் ஆதி தெரியவே இல்லைனாலும் ஆதி அந்தம் இல்லாத சுவாமின்னு சொல்றோம்னா அந்த ஆதி கர்த்தாவா இருக்கிறவன் உள்ளுக்குள்ள இருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறான். பிரம்மதேவ பார்த்தா இதுக்கு மேல இறங்க வேண்டாம், தாமரையால் தெரிஞ்சது, அங்கேயே போவோம் கிளம்போல் தப்ப தப்பன்னு சப்தம் கேட்டுடுது. உடனே அதே தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டாராம் பிரம்மதேவர் இந்த தாமரை மேல வந்து உட்காந்துட்டான். அழகா உட்காந்து தப்ப அப்படின்னா ஆலோசனை, அதையே தப்ப தப்பன்ற சப்தத்தையே விடாம வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பண்ணிட்டு இருந்தா. கபசப்ததியே அணைச்சென்றிருந்தா நல்ல தியானம் சித்திச்செடுத்து ஒரு நாள் பகவான் பிரத்யக்ஷமா நீலமேக சாமலனாக சங்கசக்கர கதாபத்த பாணியாக அப்பிரமேய சுவாமியாக ஸ்வயம் சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடிசூரிய பிரகாசனாக ஜோரா பீதாம்பரதாரியாக செந்தாமரை கண்களோடும் செந்தாமரை கைகளோடும் செந்தாமரை பாதங்களோடும் செங்கனி வாயோடும் ஜோர காட்சி கொடுத்துட்டான். பிரம்மதேவர் புராண ரூபம். பிரம்மதேவர் நன்னா அந்த சுவாமியை பார்த்தார், கைகூப்பினார், தொழுதார். செல்வ நாராயண சுவாமி பிரத்யக்ஷமா நாராயணனை பாதுடா, பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டான். எல்லாம் நீ சிருஷ்டிச்சுடு, உனக்குள்ளேந்து எல்லாம் பண்றது நான் தான் அப்படின்னு சொல்லி சதுஸ்லோகி பாகவதம் சொல்லி அகம்பாவமே வேண்டாம், உனக்குள்ளேந்து பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் நான் பண்றதுதான். சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ. நாங்கெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு மணி நேரம், எங்களால் ரெண்டு மணி நேரம் சொல்ல முடியுமானா? அந்தரியாமியா இருக்கிற சுவாமி அவனா சங்கல்பம் பண்ணி பேச வச்சால் ஒழிய ஒரு வார்த்தை வராது, வராது. எல்லாம் அவனுடைய கிருபையினாலே தான் நடக்கிறது. அந்த மாதிரி பிரம்மதேவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணா பிரம்மதேவர் அழகா சிருஷ்டிக்கிற லோகத்தை சிருஷ்டிக்கிற முக்கியமா உற்பிஜம் மண்டஜம் சலாயுஜம் சுவேததம் அப்படின்னு முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துக்களா ஒரு 21 லட்சம், விதைகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சரீரங்களா ஒரு 21 லட்சம், வியர்வையினாலே உண்டாகக்கூடிய சரீரங்களா ஒரு 21 லட்சம், கர்ப்பத்திலேருந்து உண்டாகக்கூடிய சரீரங்களா 21 லட்சம், மொத்தம் 84 லட்சம் விதமான சரீரங்களை சிருஷ்டிக்கிறார். சரீரங்களை தான், ஆத்மாவை இல்லை. நல்லா ஞாபகம், ஆத்மாவை சிருஷ்டிக்கல, 84 லட்சம் வெரைட்டியான சரீரங்களை சிருஷ்டிக்கிறார். எப்படி குயவன் பானையெல்லாம் பண்றான், பானை பண்றான், பொம்மை பண்றான், அவன் மண்ணை கொண்டு தண்ணியை கொண்டு இதெல்லாம் பண்ண முடியும், மண்ணை அவனால் உற்பத்தி பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சரீரத்தை சிருஷ்டிக்கிறது மட்டும்தான் பிரம்மா. இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மான்னு நுழைக்கிற டெக்னிக் ஹரிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சரீரத்தெல்லாம் சிருஷ்டிச்சது பிரம்மாதான், ஆண் சரீரம் பெண் சரீரம். ஆனா இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி சரீரத்தோட இந்த காலத்துல இதை தீர்மானிக்கிறது ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயண். அந்த தகுதி பிரம்மாவுக்கு கிடையாது. சரீரத்தை சிருஷ்டிக்கிறதோட அவர்களால முடிஞ்சுடுது. உள்ளுக்குள்ள போய் இந்த ஜீவனை போட்டு இந்த ஜீவனுக்கு இந்த சரீரம்னு தீர்மானிக்கிற அதிகாரம் அந்த டெக்னிக் இன்னி வரைக்கும் ஹரிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அந்த பிரம்மதேவர் எல்லாம் சிருஷ்டிக்கிறார். தேவர்கள் ஒவ்வொருத்தையா சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி உருண்டு பரல்றார், அதுல இருந்து பாம்புகள் வந்துடுத்து அப்படி நிறைய பாக்குறார். அவர் கோபத்துல முறைக்கிறார். அந்த கோபத்துல அவர் புருவ நெத்திலேருந்து வந்தவர் தான் ருத்ரன், பாகவதம் அப்படிதான் சொல்றது. அப்படிதான் சிவபெருமான் வரார். இப்படி எல்லா தேவர்கள் ஒவ்வொன்றத்தையா சிருஷ்டிக்கிறார். பறவைகள் சிருஷ்டிக்கிறார், திக் தேவதைகளை சிருஷ்டிக்கிறார், எல்லாம் அழகா சிருஷ்டிக்கிறார். பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால தானா சிருஷ்டிச்சு இந்த அண்டம் எல்லாம் பகவானே பண்ணி வச்சிருக்கான், பிரம்மதேவர் பண்ணவே இல்லை. எல்லாம் ஆயாச்சு. பிரம்மதேவர் தாத்தா அத்தியாச்சரியமா மனுஷால சிருஷ்டிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வந்துடுத்து அவருக்கு, பகவத் சங்கல்பம். அவருக்கு மனுஷால சிருஷ்டிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளவு பண்ண பிறகும் இந்த கூட்டம் பெருசாகலையா, உடனே பிரம்மதேவர் பார்க்கிறார், பகவத் தியானம் பண்றா, ஸ்ரீஹரி ஸ்மரண பண்றா. பண்ண உடனே அவர் உடம்புலேருந்து ரெண்டு ரூபம் அப்படி பிரிஞ்சு வந்தது. அது ஒன்னு ஸ்திரீ ரூபம், ஒன்னு புருஷ ரூபம். அந்த புருஷனுக்கு பேர் தான் ஸ்வாயம்புவ மனு. அந்த ஸ்திரீக்கு பேரு சதரூபம். ஆதி மனுஷன் ஆதி மனுஷி இவாதான். இந்துக்கள் மறந்து போய் இந்த ஆப்பிள் கதையெல்லாம் சொல்லப்படாது. ஆப்பிளுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. மற்ற மதங்கள்லாம் எதையோ சொல்லிட்டு இருக்கா. சனாதனமான தர்மம் சொல்ற ஆதி மனுஷன் மனு கிட்டேந்து வந்ததுனாலதான் மனுஷன் மனுஷி. சரியா சுவாயம்புவ மனு ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதார். அதெல்லாம் அதனாலதான் அத்தனை பேரும் நாராயணனுடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்ம தர்மத்துல பாதிகளேன்னு யாரையும் கூப்பிட மாட்டோம். அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னு கேட்டா சுவாயம்புவ மனு ஸ்வயம் நாராயண ஹம்சம் சதரூபா ஸ்வயம் ஆச்சரியமா தாயாருடைய அம்சம் வழியெல்லாம் வந்தோம் அப்படின்னு காண கிடைக்க. அப்படி மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டிச்சுட்டு பிரம்மதேவர் சொன்னார், நீங்க தாம்பத்திய முறையினாலே குழந்தைகளை பெற்றுக்கோங்க. ரெண்டு சரீரம் கூடி ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற அந்த மெத்தட் அப்பதான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப உடனே சுவாயம்பு கைய கூப்பிட்டா, சரி சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆனா நாங்க தங்கத்துக்கு இடம் வேணுமே. தேவர்களுக்கெல்லாம் லோகம் கொடுத்தா, கைலாச லோகம், ஸ்கந்த லோகம், சத்திய லோகம், உங்களுக்கு கூட லோகம் வச்சிருந்தீர்கள். உங்க லோகத்தை எங்களை தங்க விடுவேல. தேவர்கள்லாம் நம்ம பக்கத்துல வரக்கூட மாட்டாளா. இந்திரன்லாம் வந்தா பூமிக்கு மேலேயே நீ பாக்கிட்டா மனுஷன் நாத்தம் அடிக்கிறது. இந்த சிட்டியில இருக்கிறவாளை கொண்டு கிராமத்தை விட்டா அவ ரொம்ப நாத்தம் அடிக்கிறது. ஒரே மாட்டு நாத்தம், சாணி நாத்தம். இங்க இருக்கிற ஜனங்கள் சிட்டிக்குள்ள போனா ஒரே சென்ட்டு நாத்தம் குமட்டுறதுன்னு, சென்ட்டு நாத்தம் குமட்டுறதுன்னு. அவா மாட்டு நாத்தம், சாணி நாத்தம் குமட்டுறதுன்னு. சீவட்டிபுத்தூர் போனா பால் நாத்தம் அடிக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் பால் கோவா ஸ்மெல் எப்படி என்னமோ பண்ணும். பிருந்தாவனம் எல்லாம் போயாச்சுன்னா சுகர் பேஷன் எல்லாம் போவே போகுது. வாசனையே நல்லா சுட 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 ஜிலேபி ஜாங்கிரி போடுது. இந்த திதிப்பு வாசனையே சுகர் 350-450 போயிடும். அப்படியே சுட 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 திதிக்க 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 அப்படி அப்படி ஆச்சரியம். அந்த மாதிரி தேவர்களுக்கு இந்த மனுஷ நாத்தம் ஆகாது. மனுஷன் அதை யாருக்கு பிடிக்கும்னா ஸ்ரீஹரிக்கணும். அதனால அப்பப்ப ஓடி 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 வந்துடுது. என்ன ஸ்மெல்லு அது வேணுமே. இந்த பிறந்த குழந்தை உச்சாலாம் போயிடுச்சுன்னா அம்மா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க மாட்டான். அது பண்ணி அப்படி அதையும் விட்டுட்டு போயிடுவா. வாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் குழந்தையுடைய மலமும் மூத்திரமும் நாரவே நாரது. அது என்னைக்கு அன்னப்பிராசனம் பண்ணி கண்டதையும் திங்கிறதோ அன்னைக்கு ஆரம்பிக்கும். சரீரத்துல மாறுதல், புத்தியில மாறுதல், மனசுல மாறுதல், அகம்பாவம் எல்லாம் வந்து தாயாருடைய வாத்சல்யத்தினாலே ஹரி கிருபையினாலே வரக்கூடிய தாய்ப்பால குடிக்கிற வரைக்கும் அது ரொம்ப சமத்து. என்னைக்கு அது மாறுறதோ அன்னைக்கு பிடிச்சது சதம். அன்னைக்குதான் மாய நன்னா பிடிக்கிறது. ஆனா ஹரிக்கு இந்த மனுஷ வாசனை நன்னா பிடிக்கிறது அதனாலே வந்துடும். எப்படி தாயா நன்னா சாப்பிட்டு இருப்பா, குழந்தை ஆய் போயிடும், உடனே கையளம்பிட்டு விடுவிடுன்னு ஓடி போவா, குழந்தையோட ஆய அலம்புவா, அதெல்லாம் அலம்பிட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் ஓடி திரும்பி சாப்பிடுவான். ரொம்ப பெரிய மனசு வேணாதுக்கு. திரும்பி சாப்பிடணும்னு தோணுமா, ஆயப்படம் அலம்பி விட்டு இருந்தா உங்களோட நாடுறது. அதான் வாத்சல்யம். எப்படி அந்த தாயா இருக்கு அறிவெடுப்பா தெரியல, அப்பாவுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம். அது அப்பாக்கெல்லாம் வாந்தியா வந்துடும். சொன்ன அனுபவிச்சுக்கோங்க. குழந்தை ஆயில அலம்பு சொன்னதா குழந்தை அம்மா இருக்க அலம்பிக்கூடா அப்படின்னு தப்பிச்சு வந்துருக்கு. ஆனா அம்மாக்களுக்கு சுவாவமாவே அந்த குழந்தைங்க இடத்துல அறிவிறுப்பே கிடையாது. ஆயோ மூச்சாவோ அதோட சலியோ இப்படி தொடச்சு இப்படி மேல தலைவிப்பான். அதே வெளியிடங்களை போயாச்சுன்னா இங்க டேபிள் சீனால உட்கார மாட்டேன். அதே குழந்தை மூக்க சளி வழியை எடுத்து அப்படி தொடச்சுப்பான். அவரோட வேதியெல்லாம் புடவையை தொடச்சு விடுவான். அந்த வேதியை தொடச்ச புடவையினாலே தட்டெல்லாம தொடுவான். அது அதிசயம். ஏன்னா என் குழந்தேன்னு அவளுக்கு ஒரு பிரீதி, ஒரு வாஞ்ச, அதுபோல ஒரு வாஞ்சை ஸ்ரீஹரிக்கு. அதுதான் வசதி. சுவாமி ஏண்டா ஓடி 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 பூமிக்கு வராள் அப்படின்னா அங்க வாழ வழி இல்லாம இல்ல. அவ்வளவு அழகா தனிக்கடலே, தனிச்சுடலே, தனியுலகே என்றென்று உனக்கிடமா இருக்க என்னை உனக்குறித்தாக்கினை ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனாளா நம்பி பெரியார்கள் புலம்புற. உனக்கு திருப்பார்க்கடல் இருக்கு, பரமபதம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வரேன்னா உன் கிருப்பாடா உனக்கு என் மேல இருக்கிற வாஞ்சை வாத்சல்யம். இந்த வாத்சல்யம் தானே நம்மளை இழுக்கிறது சுவாமி கிட்ட. காருண்யம். நம்ம என்ன பண்ணாலும் அந்த குற்றத்தை பார்க்காம இவன் என் குழந்தை, இவள் என் குழந்தை, தன்னடியா திறத்தகில் தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமே என்னடியார் அது செய்யா செய்தாரே நன்று செய்தார் என்பன போல் மண்ணுடைய விதீனருக்காக மதுநிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த எம்பினான் அப்படின்றான். ரங்கநாதனை பார்த்து சொல்றார். பிரியாழ்வா சொல்ற தன்னுடைய பக்தால் இடத்துல ஒரு தோஷத்தை தாயாரே சொன்னார்கள். தாயார் சொல்ல மாட்டா, ஒரு நாள் தாயாரே மகாலட்சுமியை கூட உங்களுடைய பக்தன் இதை செய்தான் அப்படின்னா என்னடியார் அது செய்யா பண்ண மாட்டான். இல்ல பண்ணினா நாம் பார்த்தேன்னு தாயார் சாட்சி சொன்னா அவன் சரியாத்தான் பண்ணா, நீதான் தப்பா பார்த்தேன்னு. என்னடியார் அது செய்யா செய்தாரே நன்று செய்தார் என்பன போலும் மண்ணுடைய திடீரனுக்காக விபீஷனுக்காக இலங்கையை நோக்கி படுத்திருக்காரு என் ரங்கன் எவ்வளவு வசக்தி தெரியுமோ அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வாத்சல்யம். அதனால சுவாயம்புவ மனு பிரம்மதேவரை பாதுகேட்டார், எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையே சுவாமி, எங்க தங்கறது அப்படின்னு. அப்ப உடனே பிரம்மதேவர் பார்த்தார், ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தார். மனுஷாளுக்கு ஒரு இடம் பூமி. அந்த பூமியோ பிரளயத்துல விழுந்து கிடக்கு. பிரளய ஜலத்துல பூமி எங்கேயோ கடுகு மாதிரி உள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த பிரளய ஜலத்துக்குள்ள இறங்கி போய் பார்க்கிற தெம்பு, திராணி, தைரியம் யாருக்கும் டெக்னிக் யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிரளயத்தை சிருஷ்டிக்கணும்னா உள்ள நுழைய தெரியும். பிரளயத்தை சிருஷ்டிக்கணும்னு அவன்தான், பிரளயத்திலேருந்து மீட்கணும்னு அவன்தான். அதனால பிரம்மதேவ் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா, ஒரு தலை இருந்தாலே குழம்பு, நாலு தலை வேலையா நன்னா குழம்பிட்டார். என்ன பண்றதுன்னு புரியல. கடைசியில ஒண்ணு புரிஞ்சு கொடுத்தும், நாம அசக்தன். அது கன்ஃபார்மா தெரியும். அந்த என்ன யோசனை பண்ணி என்ன ஆகுறது, ஒன்னும் ஆகுறது. இப்ப கரண்ட் போயிட்டு போயிட்டு நம்ம யோசனை பண்ணி என்ன பொருள் ஒண்ணு ஆகும், வரும்போது பற்றி போகும்போது தானே. அந்த மாதிரி பிரம்மதேவர் ஒண்ணு பிடிச்ச நாம அசக்தன். அப்ப யாரா பண்றா சர்வசக்தன் காலில் சரணாகதி பண்ணும். பாகவதமும் சரணாகதி கிரந்தம் தான். திரும்ப 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 பாருங்க, சரணாகதி பண்ணிட்டே இருப்பா, சுவாமி லீலைகள் பண்ணிட்டே இருப்பா. பிரம்மதேவர் பார்த்தா இருந்த இடத்துலேருந்தே சரணாகதி. அப்பதான் சுவாமியோட சிருஷ்டிச்சிருக்கா, சுவாமியோட கேட்டுட்டா, எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கா, பல பேர் நின்றுட்டு இருக்கா, கைய கூப்பிண்டா, ஹரியே கதி. சரணாகதி எங்க வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், நிச்சயமா பலன் தரும். ராத்திரி படுத்து தூக்கம் வரலையே நினைக்கிறத விட, அப்பா கிருஷ்ணா சரணாகதி பண்றேன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடும். பிரச்சனை வந்துடுதேன்னு வருத்தப்பட்டு அழறத விட, சரணாகதி பண்ணிட்டோம்னா பிரச்சனையே தானா ஓடி போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு ஏன் தீர்வு கண்டுபிடிக்கணும்? நம்ம ஒண்ணுமே பண்ணாம விட்டாலே எல்லாம் சரியா போயிடும். நம்ம எல்லாம் பண்ணிதான் கெடுத்துட்டு கிடக்க. அவன் இஷ்டம், அவன் என்ன சங்கல்பிக்கிறான் அதன்படி நடக்கட்டும்னு விட்டுடும். எனக்கு தெரியலடாப்பா, நின் சரணல்லால் சரண் இல்லை. அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதேரேவ இதி ஆத்மானம் நிக்ஷிபே புத்தர. நிகமாந்த மகாதேசிக நியாச தசகத்தை ரொம்ப அழகா சொல்ற. சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான்ற ஆத்மா, இந்த ஆத்மாவை ரட்சணம் பண்ற பொறுப்பு, இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுனாலே கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், இது எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாம் ஸ்ரீஹப்பதியுடையதுன்னு பாவத்துல கொடுத்துட்டா போதும். இவ்வளவுதான் சரணாகதி. நான் அசக்தன். இந்த குழந்தைகள்லாம் அம்மா மேல, அப்பா இடுப்புலையோ அம்மா இடுப்புலையோ ஏறணும்னு ஆசைப்படும். கை அப்படியே தூக்கி நிற்கும், அப்பா தூக்கிக்கோங்க, அம்மா தூக்குங்க, அம்மா தூக்குங்க. சொல்லுவோம், ரோட்ல அழிச்சுட்டு போறேன், வெளியில அழிச்சுட்டு போறேன், நடந்து வரணும், தூக்கிட்டு போக மாட்டேன், அப்பதான் நீ வரலாம். எல்லாம் மண்டை மண்டை நின்னா ஆட்டும், செருப்பெல்லாம் போடுவோம், ஆத்து வாசல் வரைக்கும் வரும். ஆத்து வாசல தாண்டி ஒரு 10 அடி நடக்கும். அப்புறம் அப்பா அம்மா வாடி தூக்குங்கோ தூக்குங்கோ, இல்லடா நீ நடக்கவே சொன்னீங்க, சொன்னேன், ஆனா நீங்க தூக்குங்கோ, ஆனா நீங்க தூக்குங்கோ, ஆனா நீங்க தூக்குங்கோ, இப்படியே பண்ணு. வேற வழியே இல்லாமல் நாம அதை தூக்கின்றோம். ஏண்டான்னா, என்னால முடியல, 2 கையை தூக்கிடுத்து பாருங்க, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. திருக்கோள் பெண்பிள்ளை சொல்றா, அவ கோவிந்தா புண்டரீகாஷா கத்தினதுனாலே பரவ வரல, இது என் சரீரம் இல்ல, இது என்னுடைய அவமானம் இல்ல, உன்னுடையதுன்னு 2 கைய விட்டா பாருவோ. அந்த க்ஷணம் வந்தாங்க சுவாமி. அது வரைக்கும் வரலையா கோவிந்தா புண்டரீகாஷாக்கெல்லாம் வரலையா, 2 கையை தூக்கினா பாருங்க, என் கையில ஒன்றும் இல்ல, ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு போலீஸ்காரெல்லாம் திருநப்ப ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு. 2 கையும் விட்டாச்சுன்னா உன் உயிர் பொழைச்சதுன்னா, அதே தான் நமக்கு. 2 கையும் விட்டாச இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. அந்த மாதிரி அந்த குழந்தை 2 கையை விட்ட உடனே அம்மா அப்பா திட்டினாலோ சின்ன இதே பண்ணு, சென்னா மண்டை மண்டை ஆடு, ஆத்து வாசல்ல வந்து இதே பண்ணுன்னு அம்மா அப்பா ஜாலியா தூக்கிப்பா. தூக்க முடியல, ஆனா அதை தூக்கிக்கிற ஒரு சந்தோஷம். நமக்கே அசக்தர்களான நமக்கே அந்த குழந்தையை தூக்கிக்கிற ஒரு சுகம்னா, சர்வசக்தனான சுவாமிக்கா ஒரு கஷ்டம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யனுக்கு இந்த ஒத்த ஜீவனை ரட்சிக்கிறதா ஒரு கஷ்டம். எத்தனையோ காட்டுல இருக்க மான் சிங்கம் ரெண்டு ஒரே சமயத்துல ஒரே நாள்ல எழுந்துக்கிறது. சிங்கம் எழுந்துக்கும் போதே இன்னைக்கு மான அடிக்கணும்னே எழுதுகிறது, மான் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னே எழுதுக்கிறது. ரெண்டுத்தையும் ஒரே காலம், மானுக்கு ஒரு காடு சிங்கத்துக்கு ஒரு காடு வைக்கப்படாத சுவாமி, எல்லாம் தெரிஞ்சே வச்சிருக்க. இத்தனையும் பண்ணி அதையும் காப்பாத்து, பறவைகள் எல்லாம் முட்டையை போட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றது, அதற்கு யார் காப்பாத்திருக்கா? சரி காப்பாத்திருக்கா. அதனால அவன் ரட்சிப்பான்னு 2 கையை விட்டுட்டோம்னா, சரணாகதி பண்ணிட்டோம்னா, அவன் தர்மம் அவன் காப்பாற்றுவான். பிரம்மதேவர் சரணாகதி பண்ணிட்டார். எனக்கு தெரியாதரா பிரபு, நீதான் கிருப பண்ணனும், நான் அசக்தன், நீதான் என்னுடைய எஜமான், ஆராய்ந்து அருளேரோ எம்பாவாய். யான் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ எம்பாவாய். இப்ப நவநீத கிருஷ்ணன் அப்படிதானே வர, அப்பா குழந்தை இல்லைன்னு வந்திருக்கோம், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், யான் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், நான் உடனே குழந்தைய கொடுத்துடுறானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிருந்தாரே ஹரி, எனக்கு ஒன்னும் தெரியாது, உன்னிடத்துல எல்லாம் ஒப்படைச்சுட்டேன், நீதான் ரட்சகன், நான் உன்னுடைய சொத்து, சொத்துக்குரியவனே நீயே ரட்சிச்சுக்கோன்னு கையை கூப்பிட்டார். அடுத்த க்ஷணம் அவர் மூக்கை என்னமோ பண்ணிச்சு, என்னடா அது மூக்கு என்னமோ பண்ற அப்படின்னா, அப்படி பண்ணும்போது தொப்புன்னு குதிச்சு விடுச்சு. ஏன்னா அது மூக்குல ஏதோ குதிக்கிறதே அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பன்னி குட்டி குடிச்சிருக்கு. ஜெய் போலோ யஜ்ஞவராஹ ஸ்வாமிக்கு ஜெய். அவதாரம் பண்றதுக்கு இடமா கிடைக்கல, இந்த ஒரு மூக்குல இருந்தா குடிக்கணும். என்ன அவசியம், சர்வஜன் தானே, எங்கேயுமே வரக்கூடாதான். இந்த பிரம்மாவுடைய மூக்குலேருந்து வரணும்னா பகவான் அப்பப்ப பிரம்மதேவ மூக்கு துடு துட்டு பாத்துக்கிறார். பிரம்மதேவ அனந்தரங்க வராம வராதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் அப்பப்ப ஏதாவது கவலை வந்துட்டா உடனே இப்படி தடவி பாருவா. சரஸ்வதி கேட்கிறா, எல்லாரும் யோசனை பண்ணா எப்படி யோசனை பண்ணுவா, இல்லாட்டி எப்படின்வா, நீ என்ன வித்தியாசம் மூக்க தடவி அப்படின்னு. அப்ப பிரம்மதேவர் சொல்றார், இங்கெல்லாம் தட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, இங்க தடவினா வராக கிருப பண்ணுவா அப்படின்னு மூக்க மூக்க தடவி பார்த்துப்பா. இனிமேல் மூக்கு பார்த்தாலும் மூக்க நினைச்சாலும் மூக்க தொட்டாலும் யஜ்ய வராக மூர்த்திய நினைக்கும். இது வரைக்கும் நினைச்சது இல்லை, மூக்குக்கும் வராகருக்கும் ரொம்ப பக்கத்தில். அவருக்கும் மூக்கு பெருசு, நமக்கு மூக்கு பெருசு, ஐயங்கார் மூக்கு கேட்கவே வேண்டாம். அதனால மூக்கு அப்படின்னா யஜ்ய வராக சுவாமி. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்களை வச்சுட்டு பகவத் அவதாரத்தை ஸ்மரிக்கலாம். நன்னா ஞாபகம், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அவயங்களை நான் சொல்றேன். அப்படியே ஞாபகம் வச்சுன்னா பாதாதிகேசம் நம்ம உடம்புல இருக்க அவயவங்களை வச்சுட்டு சுவாமிய நன்னா தியானம் பண்ண முடியும், சந்தேகமே வேண்டாம். அந்த வராக மூர்த்தி பிரம்மதேவருடைய மூக்கிலேருந்து குதிச்சுட்டா நம்ம மூக்கில அழுக்குதானே வரும். பகவான் எங்கிருந்து வேணா வருவான், சர்வஜன் மூக்கிலிருந்தும் வருவான், தூண்லேருந்து வருவான். இப்படிதான் வரணும்னு வியவஸ்தையே கிடையாது. அதான் ஸ்ரீ ஒன்றும் இல்லாத கோவிந்தன் எப்படி வந்தாலும் அவனுடைய குணம் மாறதே இல்லை, எப்படி இருந்தாலும் அவன் காருண்யம் மாறதே கிடையாது. அழகா யஜ்ய வராகமா சுவாமி ஆவன் பதிச்சுட்டார். ஆனா யாருக்கும் தெரியல, பிரம்மதேவர் பார்க்கிறோம் என்னடா அது ஒரு பன்னிக்குட்டி குதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அது அதுக்குள்ள பெருசா வளர்ந்தாச்சு, யானை சைஸ் ஆயிடுச்சு. ஐயோ இது யானை சைஸ் ஆயிடுச்சே நினைக்கிறதுக்குள்ள இவா சைஸை விட பெருசா போயிடுச்சு, அவ்வளவு பெருசா போயிடுச்சு. எத்தனை பெருசுன்னா ஆகாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகளந்து பெருமாள்னு சொல்றோம், அவரோட வசதி யாருன்னா வராக மூர்த்தி தான். சைஸ் படி பார்த்தா வராகிறதா பெரிய உலகளந்த பெருமாள் பெரியவரே கிடையாது. ஏன்னா அவர் பூமியில நின்றுட்டு ஒரு காலம் தூக்கினார், வராக பூமியை தேடுறதுக்கே வந்திருக்கு. அப்ப யாரு பெருசு அவ பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு சொல்றேன், வராகரதா பெரிய சைஸ்ன்றதுக்கு சொல்றேன். இல்ல வராகரன்னா பெருசா வளர்ந்துட்டா சப்தம் போறார், பன்னி சப்தம் உண்டு. இந்த சப்தத்தை கேட்டு அவன் கண்டுபிடிச்சா இது ஸ்ரீஹரி, அது வரைக்கும் கண்டுபிடிக்கலையா. ரெண்டு விஷயம் அவன் ஸ்ரீஹரின்னு வராகமூர்த்தி எப்படா ஒத்துண்டா அப்படின்னா, ஒண்ணு செந்தாமரை கண்கள் கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி அப்படியே அசந்து போயிருக்க அடியை பார்த்து 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 கரெக்டா அந்த ஸ்டைலா நான் ரட்சகன் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன் அந்த இடுப்புல கை வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய அந்த திரு கண்கள், அந்த கண்களுடைய சிறந்த வரி செவ்வரி ஓடி தரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள், அந்த கண்களை இப்படி வச்சுட்டு இப்படி பாக்குறாரா, பாக்குற சமயத்து இவாளுக்கு ஒரு கிருபம்னா சப்தம் வேற போடுறாரா, அந்த சப்தமும் அந்த பார்க்கிற பார்வையும் அந்த கண்களும் அந்த நளினமும் அந்த இடுப்புல கை வச்சிருந்த அழகும் முகத்துல ஒரு பிரசன்னமும் அந்த மேகத்தை பார்த்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு முகம் அப்படி இருக்கான், கண் இப்படி பார்த்துட்டு இருக்கான், பத்தாள கிருப பண்றதா. அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த யஜ்ய வராக சுவாமி அவதாரம் பண்ணிட்டா உடனே எல்லாரும் ஜெய் போலோ ஸ்ரீமன்னாராயண மூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ யஜ்ஞவராக சுவாமிக்கு ஜெய், போலோ ஸ்ரீ பூவராக சுவாமிக்கு. அப்படியே எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணோம். இந்த பூமியை தூக்கல எப்படி பூவராக சொன்னா, பூமிக்கு வந்திருக்கா விசேஷமா எக்ஸ்க்ளூசிவா பூமிக்கிடையே எடுத்த அவதாரம் வராக அவதாரம். அதனாலே ஆச்சரியமா எல்லாரும் ஜெயகோஷம் பண்ண சுவாமி பார்த்தா சிரிச்சார், வேகமா பிரளய ஜலத்தில் பாஞ்சார். இன்னைக்கும் பார்த்த அந்த சாதாரண பண்ணி எல்லாம் தண்ணியை பார்த்தா ஒரு பாய் பாயுது, எல்லாம் இவர் பண்ண வரல. அதுலேருந்தே இந்த வராகத்துக்கெல்லாம் தண்ணியை பார்த்தா ஒரு குஷி, ஒரு பாய் பாயுது. அந்த மாதிரி பாஞ்சாராம் இந்த பிரளய ஜலத்தை, பாஞ்ச வேகத்துல இந்த ஜலம் எல்லாம் அப்படி தெளிச்சல. இந்த ரிஷிகள் மேல, பிரம்மதேவர் மேல, சுவாயம்புவ மனு சதுரூபா இத்தனை பேர் மேல தெளிச்சோடனே, இந்த குருவாயூர் இல்லாட்டி மலைநாட்டு திவ்ய தேசங்கள் போனா சுவாமிக்கு திருமணம் எல்லாம் பண்ணிட்டு, அந்த சங்காபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு சங்கிகளுக்கு அப்படி புரோஷம் பண்ணுவோம். அது மேல பார்த்தா என்னமோ பண்ணும், இல்லாட்டி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் போனோம். சில பேருக்கு இந்த பில்லி சூன்யம் மந்திரம் தேய் விசாசம் எல்லாம் பிடிச்சிருக்கும். அவள் ஐஷன் வந்து நரசிம்மசனில் நிக்க வச்சிருவா, பெருமாள் இந்த கையில படிச்சு முகத்தை அடிப்பா, அந்த ஒரு கணத்துல எல்லாம் ஓடி போயிடும். தேய் விசாசு பில்லி சூன்யம் இல்ல, என்னமோ பண்ணும். அந்த மாதிரி அதுவே அவள் வசதி அப்படின்னா, இவர் நேர பழைய ஜலத்துல தாயி இவர் செலுத்தப்பட்ட ஜலம் அப்படி மேல தெளிக்கிற, தெளிச்ச உடனே சிலுக்கிறது. பிரம்மதேவர் ரிஷிகள் இவாளுக்கெல்லாம் என்னமோ பண்றது, பகவானுடைய திருமேனி பட்ட ஒரு பிரளய ஜலம் அப்படி புரோக்ஷணம் ஆயிடுச்சு. பெருமாள் நேர உள்ள போயாச்சு, இப்படி தேடுறாரு, வாசனை பிடிக்கிறார். முதல் முதல்ல வாசனை பிடிச்சது யாருன்னா வராகர் தான். பூமிக்கு கந்தம்னு ஒரு விசேஷ குணம் உண்டு, அந்த குணத்தை பஞ்ச தன்மாத்திரைகள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு குணம் உண்டு இல்லையா, பஞ்சபூதங்கள். ஆகாசத்துக்கு சப்தம், காற்றுக்கு ஸ்பர்ஷம் சப்தம், அக்னிக்கு ஸ்பர்ஷ சப்த ரூபம், ஜலத்துக்கு ஸ்பர்ஷ சப்த ரூப ரசம், இந்த நாலு குணம் உண்டு. பூமிக்கு எக்ஸ்ட்ராவா கந்தம், மண்வாசனையும் மழை பெஞ்சதுனா மண்வாசனை வருது அப்படின்னு. அந்த மண்வாசனை பிரளயத்துல ஜலத்துல கூட இருக்கா, எங்கேயும் வராது மூடி அப்படி வாசனை பிடிச்சு போய் அப்படி எடுத்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாரு, ஏன்டானா இதுவும் இருக்கு, கடுகு சைஸ் இருக்கு. இவர் பார்த்தாரு பெரிய பல்லு, கோர பல்ல வச்சு ஒரு குத்து குத்தினார், அந்த பல்லுல கடுகு மாதிரி ஒட்டிக்கிட்டு, நம்ம எல்லாம் சாப்பிட்ட பிறகு பல்லுல கடுகு ஒட்டிக்குவேன், அந்த மாதிரி அஞ்சவராக மூர்த்தி பல்லுல கடுகு ஒட்டிக்கிட்டு. அப்ப எவ்வளவு பெருசா இருப்பார் பாத்துக்கோங்க, எந்த பூமியில நின்று உலகளந்த பெருமாள் ஒரு காலம் வச்சுட்டு ஒரு காலம் தூக்கினாரோ, அந்த பூமியே யஜ்யவராக சுவாமியுடைய பல்லுல ஒரு கடுகு மாதிரி ஒட்டின்றதுன்னா எத்தனை பெரிய ரூபம் இருக்கிறது, அவ்வளவு வசதி. மேல பல்லுல கடுகை பார்த்தா கூட யஜ்யவராக மூர்த்தியை நினைச்சுக்கோங்க, பூமியை நினைச்சுக்கோங்க. அத்தனை அழகா அது உத்தாரணம் பண்ணியாச்சா பெருமாள், அப்படி தூக்கிட்டு வரா சந்தோஷமா, அப்படி இடுப்புல கைய வச்சிருந்து இப்ப பூமியை வேற தூக்கிட சந்தோஷமா, அப்படி தூக்கிட்டு அப்படி மேல அப்படி கூப்பிட்டு அப்படி அழகா வரா பூதேவி, அழகா அந்த பூமியில உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டான். அப்படி வர சமயத்திலேயே இரண்யாக்ஷனோட பெரிய யுத்தம் வேற வந்துடும், அழகா பூமி அப்படி வச்சுட்டு இரண்யாக்ஷன சண்டையெல்லாம் போட்டு அடிச்சு அவனை வதம் பண்ணிட்டான். ஜெய விஜயர்கள் தானே இரண்யாக்ஷன், இரண்ய கசிபுவா வர அந்த இரண்ய ஆக்ஷனை சுவாமி வதம் பண்ணி அவனுக்கு ஒரு கிருப பண்ணிட்டான். ஆனா காத்து பன்றியே வன கோச்சர அப்படின்றான் சுவாமியை கண்டல் பண்றான். ஆனா வன கோச்சரக என்னமோ ஸ்ரீஹரி அழகு அழகுன்ற, நீ கடைசியில காட்டு பண்ணி பயலானி, காட்டு பயலானி, பண்ணி பயலானி அப்படின்றான். பெருமாள் திருச்ச ராமாண்டா, நீ ராட்சச பயனா காட்டு பய அப்படின்னா அப்படின்னு மிருகமா அடைகிறேன், நான் ஒன்ன மாதிரி மிருகமா இருக்கிறவாளை வதம் பண்றதுக்கு மிருகமாதாண்டா அவதாரம் பண்ணணும் சொல்லி பேசி அவனை வதம் பண்ணிட்டான். அப்ப பூதேவி அழறா, எதுக்குடி அழவே, நான் தான் அவனை ரட்சிச்சுக்குவேன், நான் இல்ல சுவாமி எனக்கெல்லாம் பண்ணி இப்ப இந்த பூமி உத்தாரம் பண்ணியாச்சு, எல்லா குழந்தைகளும் வந்து இருக்க போறா, இனிமே நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்று இருக்க போறான், அவளெல்லாம் எப்படி ரட்சிக்க போறேன்னு நமக்காக தாயார் கேட்டான். பூதேவி கேட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன சுவாமி வழி, ஒருத்திக்காக ஒரு வந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம், எல்லாத்தையும் விட்டு ஒவ்வொருத்தருக்காக ஒரு அவதாரம் எடுத்து வருகிறோம் அப்படின்றான். அப்ப வராக சுவாமி சொன்னார், சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாம்யே சிதே ஸ்மர்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹஸ்தம் ம்ரியமாணம் து காஷபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். முதல் முதல்ல மனக்காக பரிஞ்சு பேசினவர் வராகமூர்த்தி தான். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், யதிராஜனுக்கு வரதராஜர் சொல்றாரோன்னு ஆறு வார்த்தைகள், அதுல நானே பரதத்துவம் பேதமே தர்சனம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர, சரீர முடிவில் மோட்சம் பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர. ரொம்ப முக்கியமான வாக்கியம், நமக்கேற்ற வாக்கியம் எதுன்னா அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திதத்யந்தே கலேவரம் தம் தமே வயேதி கௌந்தேய சதா சத்பாவ பாவித. மரண காலத்திலே யார் எதை ஸ்மரிக்கிறார்களோ அதையே அடைகின்றார்கள். பயமா இருக்கு, ஐயவே மரண காலத்துல எதையோ நினைச்சு வீணா போனார்கள் அப்படின்னு புராண இதிகாசம் பின்னாடியே ஜடபரத சரித்திரம்லாம் அப்படிதான் இருக்கு. அதுல நமக்கு ஒரு சமாதானம் என்னன்னா, யஜ்ஞ வராக மூர்த்தி கொடுத்த இந்த கேரண்டி, உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, தெம்பா இருக்கும் பொழுது, திமிரெடுத்து அலையிற சமயத்துல, வெட்டியா ஊசிட்டு இருக்கிற சமயத்துல, ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிற சமயத்துல, என் மனைவி, என் கணவன், என் குழந்தை, என் குடும்பம்னு அவளுக்காக உழைச்சி வீணா போயிருக்கிற சமயத்துல, நீ என்னையும் நினைச்சு வச்சுட்டே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம். பிறப்பில்லாத என்னை, விஸ்வரூபனான என்னை, ஜெகத்காரணனான என்னை யார் நினைச்சு வைக்கிறாளோ, அவர்கள் காஷ்ட பாஷான சந்திபம் மகம் ஸ்மராமி மத்பக்த. அவ கட்டையும் போலே கல்லும் போலே, டாக்டர்லாம் கையை பிடிச்சு பார்த்துட்டு எப்ப வேணா போயிடலாம், தெரிஞ்சவாளுக்கெல்லாம் சொல்லிடுங்கோ, எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு சொல்ல, சுடுகாடு முதற்கொண்டு வெட்டியான் வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொந்தக்காராளுக்கு எல்லாம் சொல்லி அவாவா கிளம்பி வர சமயத்துல, எல்லாரும் இவர் எப்படாப்பா போவோம், காரியம் பண்ணலாம், நம்ம காரியத்தை அடுத்தது போய் பார்க்கலாம்னு காத்துண்டு கிடக்கிற அந்த சமயத்துல, அகம் ஸ்மராமி மத் பக்தம் பகவான் சொல்ற அந்த சமயத்தில், அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன். உனக்கு முடியாத போது உனக்கு பதில நான் உன்னை ஸ்மரிக்கிறேன். என்ன வாக்கியம் பகவான், நான் நினைக்கிறேன், நீ அந்திம காலத்தை பத்தி கவலைப்படாதே, அது என் பலம், அது என்னுடைய தர்மம், அது நிஜமாவே பெருமாள் அவ்வளவு கிருபா சாகர், அதை யார் நினைக்க முடியும்? பீஷ்மரை யார் நினைச்ச அந்திம காலத்துல ஹஸ்தினாபுரத்துல ஒரு ஜந்து வந்து நின்னதா, இல்லாட்டி அம்பு போட்டு அர்ஜுனன் நின்னானா, இல்லாட்டி ராஜ்யத்தை அடைஞ்ச யுதிஷ்டன் தான் நின்னாரா, இல்லாட்டி ஒரு ரெண்டு பேர் வேலைக்காரர்கள் அதை போட்டாளா, இல்லாட்டி குந்தியாவது நின்னாளா, இல்லாட்டி மகாபாவி திருதராஷ்டனாவது அவரோட இருக்கேன்னு சொன்னானா, கண்ணனை தவிர ஒரு ஈகாக்கா வந்துதோ பீஷ்மருக்கே அப்படின்னா, நமக்கு மட்டும் யார் வந்துட போறான்? பீஷ்மருக்கே அவ்வளவு ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம்னு எல்லாரும் நன்னா இருப்பான். லோகாவா சமஸ்தா சுக்கினோ பவந்தூர் நினைச்சவருக்கே அப்படின்னா, நமக்கும் கண்ணனல்லா தெய்வம் இல்லை, கண்ணன் மட்டும்தான். அவன் ஒருத்தன் வந்தா ஒரு பத்தவா வந்தாலும் பிரயோஜனம் இல்லையே, சுத்தி எல்லாரும் வந்து நிக்கட்டுமே, காப்பாத்திடுவாளோ, யமதர்மராஜிக்கு மீட்டிடுவாளோ, நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவாளோ, நம்ம பிராரம்பத்தை அழிச்சிடுவாளோ, எல்லாம் அசக்த கூட்டம் ஒன்றுக்கும் லாயக்கில்லாத சுயநலமே பிராதாங்கியமான அனுகூல சத்ருக்கள். நான் சொல்றது கடுமையா இருக்கும், ஆனா உண்மைதான், யதார்த்தம் கண்ணன் தான் சௌகரியம், அது யாரு இருக்கா சொல்லுங்க, அது யாரும் கிடையாது. அதனால பகவான் சொல்ற அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி, அவர்களை என்னுடைய மேலான லோகத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப கேட்டதைத்தான் பூதேவி ஆண்டாளா வந்து சித்தம் சிறுகாரை வந்துந்தை சேவித்து மண் பற்றாமல் எடியை போற்றும் பொருள்களால் பெற்ற மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குத்தேவை எங்களை கொள்ளாமல் போகால் இத்தை வருகொள்வா நன்றுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமா செய்வோம் மத்தை நம் காமங்கள் மாற்று. தாயா சொல்லிட்டா, எதுவும் வேண்டாம்பா, எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நீர் வேணும். அதனாலதான் தாயார் தைரியமா சொன்னா, வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியில வாழ பிறந்த பாக்கியசாலிகள். ஏன்னா வராக மூர்த்தி இந்த பூமியில இருக்கிறவாளுக்கு கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் கிருபை, தேவலோகத்தில் இருக்கிறவாள் கிடையாது, இந்திரன் சந்திரன் பிரம்மாவுக்கு கிடையாது, பூமியில பிறந்து மனுஷாலா இருக்கிறவாளுக்கு விசேஷ வீரியை தீர்ப்பா வராக மூர்த்தி கொடுத்திருக்க. என் கதிக்கு அழைச்சிட்டு போறேன், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நிச்சயமா. திருக்குடந்தை ஆறாவ புதன் நடந்த கால்கள் நந்தவோ நெடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தனை குலுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையில் கிடந்தவார் எழுந்திருந்து பேசின திருமணி ஆழ்வார். பகவான் எழுந்தவன வாழி பேசினர் ஆறாவதே அடியேன் உடலும் நின்பார் புலம்பரார். நம்மாழ்வார் ஆறாவதே ஆறாவதே ஆறாவதுதான் கதற. அந்த பெருமாள் இடத்துல ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், லட்சுமி ஆகவன் அவருக்கு பேர், அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, அவர் அழகா பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருந்தார். ஜனங்களிடத்துல எல்லாம் பணம் எல்லாம் வாங்கி சம்ரோஷணம் எல்லாம் பண்ணார், கோபுரம் எல்லாம் கட்டினார். அவருக்கு அந்திம காலம் வந்தது. அப்ப அவர் பார்த்தா நமக்கு யாரு சாரதம் எல்லாம் போடுவா, யார் எல்லாம் தண்ணியை இறைப்பார்னு நினைச்சுட்டாரு. அப்ப ஆறாவதன் சொன்னா, எனக்கு நீ இவ்வளவு பண்ணிருக்க, உனக்கு அது நான் பண்ண மாட்டேன்னா, எனக்கு கோவில் கோபுரம் கட்டியிருக்கேன், இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கேன், உனக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு. அதே மாதிரியே அவர் பரமபதிச்ச பிறகு சுவாமி அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பிள்ளஸ்தானத்துல இருந்து திருக்குடந்தை ஆறாவதன் சாங்கபாணி பெருமாள் பண்ணார். இன்னி வரைக்கும் வருஷா வருஷம் பெருமாள் அவருக்கு சார்த்தமும் பண்ணிட்டு இருக்கார். கோவில்ல கோவில்ல திருக்குடந்தை ஆறாவதன் சன்னதியில சாங்கபாணி சன்னதியில பெருமாள் சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு இந்த லட்சுமி நாராயண பக்தருக்காக இன்னி வரைக்கும் வருஷா வருஷம் பத்த பிள்ளைகள் கூட மறந்துடுவார். பெருமாள் மறக்காம சார்த்தம் பண்ணிட்டு இருக்காருன்னா அகம் ஸ்மராமி மத் பக்தம். மோட்சம் கொடுத்துட்டார், மோட்சம் கொடுத்தா வேண்டியது இல்லையா, ஆனா கொடுத்த வாக்கா இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா லட்சுமி நாராயண பட்டர். இன்னி வரைக்கும் ஆறாவது முதல் தான் சங்கல்பம் பண்ணிட்டு நடக்குமா? லோகத்துல எல்லாரும் எனக்கு டைம் இல்லைன்னு எல்லாம் வாழக்காட்சியை தத்தம் கொடுக்கற காலமா போயிடுச்சு. இல்லாட்டி பட்டர் சரியில்லைன்னு சொல்லி இங்க அநாதாசிரமத்துல சாப்பாடு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போற காலமா இருக்கு. இல்லாட்டி யாருக்கிட்டையாவது சொல்லி இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு சாரதம், அம்மாவுக்கு சாரம் ஏதோ சொல்லிட்டு பைசா கொடுத்துட்டு நடக்கிறதா இல்லையான்னு கூட பார்க்காம ஓடுற காலத்துல சார்ந்தவாணி தான் சங்கல்பம் பண்ணிட்டு அவருக்கு சார்த்தம் பண்றாருன்னா அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி. அதனால சுவாமி ரொம்ப வசதி இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. திருக்குறளை ஆறாம் நினைச்சாலே எழுதவர் அந்திம சம்ஸ்காரம் பண்றது போதாதா, இன்னைக்கு சார்த்தம் பண்ணிட்டு இருக்காம அப்ப அந்த பக்தன் மேல சுவாமிக்கு என்ன பரிவு? நிர்ஷேத்துக கிருபை வெரிதே அருள். அப்படி ஒரு கிருபையா கூறத்தாழ்வான் போல அவ்வளவு ஒரு கிருபை கூறத்தாழ்வான் ஸ்வயம் பகவத் அவதாரம் தானே. அந்த மாதிரி இந்த வராகமூர்த்தி சொல்லிட்டா திரண்யாசனுக்கு வதம் பண்ணியாச்சு, அழகா தாயாருக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டா சுவாயம்பூவான சதரூபாவுக்கு குல தேவதையாவே ஆயிட்டார் யஜ்ய வராகமூர்த்தி. முதல் முதல்ல பூமியில கோவில்கள் வந்தது யாருக்குன்னா யஜ்ய வராக சுவாமிக்கு தான். நிறைய இடங்கள் பார்த்தோம்னா இன்னைக்கும் வராக கஷேத்திரம் தான். ஆழ்வார்த்தனவை திருக்குருகூர் வராக கஷேத்திரம், திருவேங்கடம் வராக கஷேத்திரம், நிறைய இடங்கள்லாம் வராக கஷேத்திரம் தான். அதுக்கப்புறமா தான் பின்னாடி ஒவ்வொரு மூர்த்திகளா வந்து ஆக்குபை பண்ணிவிட்டான். நிறைய பேர் இன்னும் தெரியாது, திருப்பி பேர் சீனிவாசன், சீனிவாசன் பார்க்கவே வேண்டாம் சரியா சொல்லணும்னா. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு ஒழிய கருதும் சொல்லவே இல்லை. அவ்வளவு வருஷத்துக்கு ஏண்டா அப்படின்னா யஜ்ய வராக சுவாமி தான் திருமலைக்கு சொந்தக்காரர். எப்பொழுதுமே சொந்தக்காரர் சும்மா இருப்பார், இந்த வாடகைக்கு இருக்கிறதா பந்தா பண்ணுவார். அது திருமலை வரைக்கும் சத்தியம். வராகமூர்த்தி அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தந்திரம் கிடையாது, 300 ரூபாய் டிக்கெட் கிடையாது, 50 ரூபாய் டிக்கெட் கிடையாது. வேணும்னா 10 ரூபா கொடுத்து தரிசனம் பண்ணா பக்கத்துல நின்று பார்க்க அவ்வளோ பெரிய திருமண வேற போட்டுண்டு தாயார் மணியில வச்சிருந்து அப்பாரா சீனிவாசனை பார்க்க முடியாத குறையல்னா இவரை பார்த்தா தெரியும். ஆனா முதல்ல இவரை பார்த்துட்டு தான் பார்க்கணும். ஆனா யாரும் முதல்ல அவர்கிட்ட போக மாட்டான். ஏன்னு கேட்டா அவரை பார்க்காத குறையெல்லாம் சேர்த்து இவரை பக்கத்துல 4000 பேர் முதல்ல சீனிவாசன் ஏன்னா பார்த்து ஒரு வேலை ஆச்சு. அப்ப அவர் சீனிவாசனை பார்த்தாச்சுன்னா ஒரு வேலையாச்சு, வராகரை பார்த்தாச்சுன்னா தரிசனம் ஆச்சு. ரெண்டு வித்தியாசம் வந்து ஏன்னா அந்த கூடத்துல நின்று 5 மணி நேரம் 6 மணி நேரம் வராகரை தான் முதல்ல பார்க்கணும், சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு முதல்ல நிவேதனம் மரியாதை எல்லாம் வராகருக்கு நான். ஏன்னா ஆதி வராக க்ஷேத்திரம் இன்னைக்கு பூமிக்கு சொந்தக்காரர் யாருன்னா வராக சுவாமி தான். அதனால எப்பொழுதுமே இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு கட்டுறதுன்னா யார்கிட்டையும் கூப்பிடுறாரு, வராகிட்டதான் சொல்லுவாங்க. அவர் தானே தீர்மானம் பண்ணணும் இந்த பூமியை யார் வீடு கட்டலாம், யாருக்கு எந்த பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு. இப்ப பீஸ் ஆஃப் லேண்ட்னால பீஸ் வரணுமா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது வராக முடிச்சு. அவருக்கு இதை பண்ணாதான் இந்த பூமியில ஓரிடம் நமக்குன்னு உண்டு. அப்படி இந்த வராகம் மூர்த்தி ஒரு கிருபை பண்ணா சுவாயம்பூவ மனு சதரூபா பகவத் தியானம் பண்ணார்கள். பகவான் அப்படி ஸ்மரணம் பண்ணா நினைச்சு நினைச்சு அழற சுவாயம்பூமனும் சதரூபா கேட்கிறா, ஏன் சுவாமினா சுவாமி நமக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்திருக்காரு, பேர்பட்டவர் மனுஷாளுக்காக இவ்வளவு கிருபையா, இத்தனை அநியாய கிருபை, நியாயமான கிருபை, அநியாய கிருபை பண்றாரு சுவாமி அப்படின்னு சொல்லி அவள் அழகா ஒரு திவ்யமான தாம்பத்யம். அதுல அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, உத்தானபாதன், பிரியவிரதன், மூணு பெண் குழந்தைகள், ரெண்டு ஆண் குழந்தைகள். முதல் முதல்ல மனுஷான்னா இவாதான். பூமியில முதல் குடும்பமும் இவாழ்வுதான், முதல் குழந்தைகளும் இவாதான். ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, மூணு ஸ்திரீ குழந்தைகள், உத்தான பாதன், பிரியவர்த்தன், ரெண்டு புருஷ குழந்தைகள். இந்த அஞ்சு குழந்தைகள் பிறந்தாச்சு. ஒவ்வொருத்தரையா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இந்த சுவயம்பூர் மனு. அப்ப தேவகூதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற. பாக்கற எல்லாம் பகவான் இஷ்டம். அவன் நடத்தும் பூமியை காப்பாத்தி நமக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தவன். என் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணியிருப்பான். நமக்கு எல்லாம் இது என் குழந்தைன்னு ஒரு அபிமானம் இருக்கு பாருங்களோ, அதனாலேயே குழந்தைகளுக்கு பகவான் பண்ற கிருபைய நாம தடுத்து தொலைகிறோம். இது அவன் குழந்தை. நம்ம எல்லாரும் தோட்டக்காரன், கார்டனர், நல்லா ஞாபகம். பெரிய ஒரு 3 ஏக்கர் தோட்டம் இருக்கலாம், தோட்டக்காரன் சொல்லுவான் நான் இங்கதான் தங்கியிருக்கேன்லாம். தோட்டக்காரன் எடுவான் வீடுதான் கட்டி இருக்குன்னா தோட்டத்தை மெயின்டைன் பண்றது. தோட்டத்திலே ஒரு மாம்பழத்தை எடுக்கணும், கொடுக்கணும், சாப்பிடணும்னா எஜமானம் தீர்மானிக்கிறன ஒழிய தோட்டக்காரன் ஒரு ரைட் அதுல கிடையாது. அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் மேல நமக்கு ஒரு உரிமையும் கிடையாது. எல்லாம் சுவாமிக்கு தான் உண்டு. அவளை ஒழுங்கா வளர்க்கிற உரிமை, அவ அப்பா அம்மான்னு நம்மளை கூப்பிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற உரிமை, அவளுடைய மழைகளை அனுபவிக்கிற உரிமை, இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு உண்டு. சொந்தக்காரன் பெருமாள் தான், ஜெகஜனனி ஜெகன் மாதா தான், ஜெகத் பிதா பெருமாள் தான் அவளுக்கு மாதாவும் பிதாவும். நம்முடைய குழந்தைகள் அபிமானம் வைக்கும் பொழுதுதான் அவளுக்கு நடக்க வேண்டிய நல்லவை எல்லாம் கிட்டு போக. கிருஷ்ணா இது உன் குழந்தை விட்டுட்டு போல, இந்த குழந்தைக்கு தானா கல்யாணம் இருக்கும், இந்த குழந்தைக்கு தானா வேலை கிடைக்கும், இந்த குழந்தைக்கு தானா வீடு கட்டும், வம்சமே நன்னா. ஏன்னா அவன் குழந்தை அப்ப பார்த்துக்க வேண்டிய தர்மம் அவனுடைய. சரி குழந்தையே இல்லைன்னா அவன் தான் குழந்தை. எனக்கு யாருமே குழந்தை இல்லை. என்ன பரம பாக்கியம், ராமாபிரமேய சுவாமி தான் குழந்தை, சீனிவாசன் தான் குழந்தை, வரதாசன் தான் குழந்தை, யார் குழந்தை? இந்த மாதிரி குழந்தை கிடைக்குமா? இதுதான் குழந்தை. இதுவே இல்லையா அவன் குழந்தை, எல்லாம் இருந்தாலும் அவனுடைய சொத்து. அதனால கவலையே படலையாம் இந்த சுவயம்புவ மனு. அதே சமயத்துல கர்தம பிரஜாபதி பிரம்மதேவருடைய நிழலேந்து வந்த ஒரு ரிஷி, அவரும் பூமியில தியானம் பண்ணிட்டு இருக்கா, தபசு பண்ணிட்டு இருக்கா, நல்லா தபசு. ஏன்னா பிரம்மதேவர் சொல்லிட்டா நீ அழகா கல்யாணம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கணும்னுட்டார். உடனே தபசு பண்றார். ஒரு நாள் பெருமாள் கருடாருடனா வந்துட்டான். அத்தி யூரான் பிள்ளை ஊர்வான். பெருமாள ரொம்ப விசேஷம் எதுன்னா இந்த கருட சேவையில பாக்குறது தான் ரொம்ப விசேஷம். கருட சேவையில பார்த்துட்டோம்னா பெரிய பாக்கியம். கஜேந்திரன் கருட சேவையில தானே பாக்குறான். அவளையே பல்லாண்டு பல்லாண்டு கருட சேவையை பார்த்த பெருமாளுக்கு தான் பெருமாள் அப்ப சமயத்தை பார்த்தெல்லாம் பாடல. கருடம் மேல ஆவிர் பவிச்சு வந்த உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோகோடும் நின்னோடும் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் மின்வளமாகினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா தோதி வளத்துடையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் தொக்கு முழங்கும் அப்பாஞ்ச தன்னியமும் பல்லாண்டு. பெரியாழ்வார பார்க்கறதுக்கு பெருமாள் கருடம் மேல வந்ததுனாலதானே பல்லாண்டு பெருமாள் அப்படின்னா மதுரை கூடல் அழகருக்கு தான். அதுக்கப்புறம் எல்லா பெருமாளும் இருந்துட்டாரு. பெரியா பல்லாண்டு யாருக்குன்னா கூடல் அழகருக்கு தான். அவருக்கு பாடின பல்லாண்டு தான் இன்னைக்கு எல்லா பெருமாளையும் காப்பாத்திட்டு இருக்கு. எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் பெருசா ஒண்ணுமே இல்லைன்னா கூட பல்லாண்டு பாடிப்பாடியே பெருமாளுடைய குழப்பு நடந்துருக்கு. நம்ம திருப்பதி எல்லாம் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடினா முள்ளு காடு. ஆனா கிடந்த பட்டத்துல டெய்லி பல்லாண்டு சொல்லுவான். அந்த பல்லாண்டு பலம் இன்னைக்கு டிவிஎஸ் காரம் அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவு ஜோரா இருக்கு. இன்னைக்கு பெருமாள் கோவில் எல்லாம் புனருத்தாரணம் ஆயிட்டு இருக்குன்னா இந்த பல்லாண்டு மங்களாசாசன பாசுரம் தான் ரக்ஷ. பெருமாளுக்கே அதான் ரக்ஷன்னா நமக்கும் அதான் ரக்ஷ, வேற வழி இல்லை. அந்த மாதிரி கருடாருடனா வந்துட்டா. 365 நாளும் கருட சேவை பார்க்கணும்னா ஒரே இடம் திருவல்லிக்கேணி தான். அங்கதான் கஜேந்திர வரவர் உண்டு. அவ்வளவு அழகா ஜோரா சுவாமி கருடம் மேலே மூலவரே கருடம் மேல அப்படி சேவை சாதிச்சிருந்துருப்பா. வேற எங்கேயுமே அப்படி 365 நாள் கருட சேவையே கிடையாது. அதே மாதிரி கல்லிடை குறிச்சி இருக்கு பாருங்க. அங்காலும் வராக சுவாமியோட கஷேத்திரம் தான். அங்க பார்த்தோம்னா வைஷ்ணவா 2 பேரும் 5 பேரும் இருப்பார். சுத்தி இருக்கா எல்லாம் ஸ்மார்த்த பெருமாள். யாருமே கல்லிடக்குறிச்சி பெருமாள் நராகமூர்த்தி தான். அவளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை என்னடான்னா, ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா வராகமூர்த்திக்கு ஒரு கருட சேவை பண்ணி வச்சா போதும். முக்காவாசி பெருமாள் ரோட்லயே அழிவு, ஊர்ல இருக்கவே மாட்டேன். எப்பாரு ரோடில் ஏன்னா யாராவது கல்யாணமா திருட சேவை, குழந்தை பிறந்தாச்சா திருட சேவை, வீடு கட்டணுமா திருட சேவை, குழந்தைக்கு வேலை கிடைச்சா திருட சேவை, குழந்தை இன்ஜினியரிங் முடிச்சா திருட சேவை, இதுக்குதான் திருட சேவை கிடையாது. சீமன் நல்லபடியானதா திருட சேவை, ஒரு சில ஃபாரின் வீசா கிடைச்சதுதான் திருட சேவை. கள்ளக்குச்சியில பாருங்க, யாரும் அமெரிக்கா போனோம் வீசா வேணும் பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன், என்னடா திருட சேவை பண்ணியிருக்கிற பெருமாளே வீசா கொடுக்கும் பெருமாள் பாப்பா ரயில்வேத்தையே வீசா கொடுக்கும், இதுக்காக பெருமாள் உடனே வீசா கனெக்ஷன். பள்ளிடக்குறிச்சி வராத மூர்த்தி எப்ப பார்த்தாலும் ரோடு மேலேயே தான் இருக்கும், யாராவது ஒருத்தர் கருடு சேவை. அதுல 95% பண்றதா இல்லாரு ஸ்மார்ட்டா தான், வைஷ்ணவாலே கிடையாது. ஆனா அந்த பெருமாள் அப்படி ஒரு கிருபை, அந்த கருட சேவையில கர்த்தமரை பார்த்து வந்துட்டா பெருமாள், அழகா வந்தாச்சு ஒரு அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா பெருமாள் கிடைச்சா எதுக்கடா அப்படின்னா நல்ல பொண்டாட்டி வந்துப்பா, அதுக்கு இவ்வளவு பெரிய தபசா, இவ்வளவு கஷ்டமா அது கஷ்டமா, பெரிய கஷ்டம் அதுன்னா நல்ல பாரியை அமையறது பெரிய கஷ்டம். சும்மா பிராரப்த கர்மானால ஒரு பாரியை கிடைக்கிற விஷயம் இல்லை, பகவத் அனுகிரகத்தினாலே கிடைக்கணும். அதனாலே பிரார்த்தனம்னா பகவான் சொன்னா தேவ பூதி சுவாயம்பூர் மனுவே உன்னை தேடிட்டு வந்து கொடுப்பார்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்பிட்டான். அதே சமயத்திலேயே நாரதர் சுவாயம்பூர் மனு கிட்ட போய் கர்ண பிரஜாபதி எல்லாம் சொல்லி தேவபூதிக்கு ஏற்ற புருஷன் அவன்தான் அப்படின்னு எல்லா பிளானும் சுவாமியே பண்ணிட்டார். இந்த இடத்துல இவர் வந்தார், அந்த இடத்துக்கு நாரதர் அனுப்பினார், எல்லா பிளானும் அவரா அழகா பண்ணிட்டார். அழகா சுவாயம்பூர் மனு தேவபூதி அழிச்சுட்டு காட்டுக்கு வந்தா கர்தவ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். காட்டிலே ஒரு கல்யாணம் சீசனத்தில்னா கொடுத்தார். அழகா அவர் பாட்டு கிளம்பினார். அப்ப கர்தமர் சொன்னார், குழந்தைகள் பெற்றுக்கிற வரைக்கும் இருப்பேன், குழந்தைகள் பிறந்த உடனே கிளம்பிடு வேணுட்டார். சரின்னு சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆச்சு, திரும்பிய தபசு எதுக்குறாங்க, குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சரியமா ஜோரா தபசு பண்றார். பல வருஷங்கள் தபசு பண்றார், நல்லா பகவத் தியானம் பண்றார். தேவகூதி அவருக்கு கைங்கரியம் பண்றதுலேயே வாழ்க்கையை ஒப்படைச்சுட்டாள். காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லக்ஷ்மி, சமயா தரித்ரி, ஸ்னேகே ச மாதா, சயனேச்சு வேஷா, சக்கர்ம யுக்தாக குலதர்ம ஸ்திரியாவா. குலதர்ம ஸ்திரீகளுடைய தர்மம் என்ன, 6 லட்சணங்கள் சொல்றா. காரியங்கள் பண்றதுல வேலைக்காரியா இருக்கணும். காரியேஷு தாசி, முகத்தை சுருக்காம கோச்சிக்காம திட்டிண்டு புலம்பிண்டு எல்லாம் காரியம் பண்ணணும். எதுங்க வெடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு, ஒரு நாளை போல இவா பாத்திரம் ஜெயிக்க வேண்டியிருக்கு, அழுக்கு எத்தனை வாட்டி துணியை தோச்சு போட, இதே பிழப்பா போட்டு இப்படி புலம்பப்படாதான். காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி. ஆத்துக்காருக்கு அட்வைஸ் சொல்றதுல மந்திரியா இருக்கணும். என்ன சொன்னா உங்களுக்கு புத்தியே வராதே, என்ன கேட்டு துணையிறது செக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மந்திரி இல்லை. காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லக்ஷ்மி, எப்பொழுதும் பிரசன்னமா இருக்கணுமா. ஆத்துக்கார கோச்சனோட இங்கேயும் சிரிக்கணும் பேசிய மாதிரி. காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமயாத்ரி. இந்த குணங்கள்லாம் இல்லை சொல்றா தெரியுமா, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும், யாருமே சொல்ல முடியும். க்ஷமயா தரித்ரி, பொறுமையில பூமாதேவி போல இருக்கணுமா, அவ்வளவுதான் நம்ம சொல்லதான் முடியும். க்ஷமயா தரித்ரி, ஸ்னேகேச்ச மாதா, ஸ்னேகம் காட்டுறதுல மாதாவா இருக்கணும். சயனேத்து வேஷ்யா, சயன அறையில வேஷியா இருக்கணும். இந்த 6 குணங்கள் இருந்தால் அவள் பத்திவிரதை. நீங்களே அவள் ஆராய்ச்சி பண்ணிக்கணும், அவர்தான் சொல்ல முடியுமா. அதெல்லாம் இந்த 6 குணங்கள்ல என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, முதல்ல இருக்கா அது பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தா அந்த ஸ்திரீ சொன்னா பெய்யன பெய்யும் மழை, அந்த ஸ்திரீக்காக மழை பெய்யும், அவ்வளவு சத்தியம். அந்த மாதிரி கரெக்டா ஒரு பத்திவிரத தர்மத்திலே இந்த தேவகூதி இருந்தான். அழகாக கர்த்தனர் பல வருஷங்கள் தபசெல்லாம் பண்ணார், அந்த தப்போ பலம் நன்னா உடம்புல வந்துடுத்தவருக்கு. பார்த்தார் தேவகூதி தன் சரீரத்தையும் மறந்து கைங்கரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. என்ன வேணும்னா, சுவாமி கல்யாணம் 2 வருஷம் ஆயாச்சு, இன்னும் தாய்மையின் ஒரு பாக்ய தடியால் அடையல, அதற்கு கிருப பண்ணுங்கோ. ஆனா அதற்குரிய சரீரம் அழகு, ரொம்ப அழகியா இருந்தா தேவபூதி தான், ஊர்வசினா கூட அழகி கிடையாது. தேவபூதியோட பிரார்த்தனை பண்ணேன், அழகா சரஸ்ல இறங்க சொன்னார், அழகா அவளுக்கு அங்க லேகியம் எல்லாம் கொடுத்துட்டா, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டா, எவ்வளம் திரும்பி வந்துடுத்து. ஆத்துக்காரர்களுக்கு ஆசையோட கைங்கரியம் என்ற மாணவிகளுக்கு என்னைக்கும் நித்திய எவ்வளம் உண்டு, ரகசியம். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்ல முடியும், இளமையின் ரகசியத்தை. ஸ்ரீகளுக்கு இளமை என்னைக்கும் நன்னா இருக்கணும்னா ஆட்டுக்கார மனசு கோணாதபடி, ஆனா ஆட்டுக்கார மனசு எப்பயுமே கோணில் தான் இருக்கும், அது புருஷா சுவாவம். அதையும் தாண்டி ஸ்ரீகளுக்கு இந்த சுவாவம் இருந்தா நித்திய யௌவனம் உண்டு. பெண்களின் இளமை ரகசியம் இதுதான். ஆட்டுக்கார் இஷ்டப்படி இருந்துட்டா காரியேஷு காபி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி சமயா தரித்ரி ஸ்னேகே சமாப சயனேசு வேஷ்யா. அதாவது ரங்கநாயகி அவ்வளவு சமத்தா இருக்கா, அழகா இருக்கா, ஆண்டாள் அழகா இருக்கா, வேட்டி அழகு போயிடுது. அதனால அவ்வளவு அழகா அவரு நல்லா ஜம்பனம் வந்துடுத்து அழகு வந்துடுத்து ஜோரா ஒரு பெரிய புஷ்பக விமானம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் டூர் உலகம் முழுக்க போனது யாருன்னா கர்தன பிரஜாபதியும் தேவகூட்டியும் தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹனிமூன்ற கான்செப்டை உண்டு பண்ணதே வரதான். இன்னைக்கு என்ன வேணா நீங்க புரிஞ்சு சொல்லுங்க, எல்லாம் புராணத்துல நடந்ததுதான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் தேந்திலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சது தேவகூட்டி கர்தம பிரஜாபதி தான். அப்படி நான் தபசெல்லாம் பண்ணிட்டு இங்க கல்யாணம் ஓடுறதுகள் எல்லாம் கல்யாணம் ஆன உடனே அன்னைக்கு ராசியே ஓடு ஹனிமூனுக்கு அப்படின்னு நன்னா தபசு பண்ணி உடம்பு மனசு பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணி இது உன்னுடைய சொத்துன்னு கணவனும் மனைவியும் சுவாமி இடத்துல இந்த சரீரத்தை ஒப்படைச்சுட்டு அதன் பிறகு இந்த சரீரத்து மூலமா ஒரு சாம்பத்தியம் கொண்டாடினா அவ்வளவு சிரேஷ்டம். இல்லைன்னா நாயும் பூனையும் கொண்டாடுற காமசுகத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா யதார்த்தம் இதுதான். பகவான் அவ்வளவு வசத்தியா சொன்னான், தர்மா விருத்தோ காமோஸ்மி பரதர்ஷபன் கீதையில சொன்னான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக பெரு தர்மம் தான். இந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணி தபசு பண்ணி பகவத் ஸ்மரண பண்ணி நாமஜபம் பண்ணி அந்த பலம் சரீரத்தில் இறங்கின உடனேயே அவ்வளவு அழகா தம்பதிகள் கூடுறது விசேஷம். அதனாலதான் இன்னைக்கும் மகாராஷ்டிரா காரருக்கு ஒரு பழக்கம் உண்டு, நிறைய நான்றாமி பார்த்துக்கு. அப்ப என்ன பண்ணா சாந்தி முகூர்த்தத்துக்கு பொண்ணையும் பிள்ளையும் உள்ள அனுப்பிடுவான். அனுப்பிட்டு வெளியில உட்காந்து அபங்கம் பாடுவா, விடிய விடிய விடிய. ஏன்னா இந்த சப்தத்தோட அவ சரீரம் கூடணுமா, அப்ப பாண்டரங்க பிரீத்தியோட ஒரு குழந்தை பிறக்குமா. அடியன் பார்த்துருக்கேன், நான் பாம்பேல தங்கியிருந்த சமயத்துல ஒரு ஆத்த பக்கத்தாத்த கல்யாணம், சரி கல்யாணம் முடிஞ்சது ராத்திரி உட்காந்தாங்க அபங்கம்னா. இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு எங்களுடைய வழக்கம் வாசல்ல உட்காந்து நாங்க அபங்கம் பாடுவோம். அந்த ரெண்டு குழந்தைகளை உள்ள அனுப்பிட்டு வாசல்ல உட்காந்துட்டு தீபத்தை வச்சுட்டு பாண்டரங்கன் போட்டோ எல்லாம் வச்சுட்டு விடிய விடிய அபங்கம், அந்த குழந்தை திரும்பி வெளில வந்து அவ குளிக்கிற வரைக்கும் அபங்கம் பாடி பகவத் பிரசாதமா சத்தியம் புராணத்துல சொன்ன விஷயத்த அவ ஃபாலோ பண்றான். நமக்கெல்லாம் கதையே வேற, நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் வேத மந்திரங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் மாறி போயிருந்து சொல்றேன். இவ்வளவு வசதி பாகவதம் எத்தனை அழகா ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாம் லைஃப் ஓரியன்டெட் தான், ஏதோ வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத சொல்றது இல்லை பாகவதம் ராமாயணம் எல்லாம். எல்லா வாழ்க்கைய எந்த மெத்தட்ல வாழ்ந்தா நன்மையோ அந்த மெத்தட்ல சொல்றது. அந்த மாதிரி கூடுற அழகா கூடியாச்சு நிறைய பெண் குழந்தைகளா பெற்றுக்கள், உத்தமையான குழந்தைகள், பெரியவாளுகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகள்லாம் பெத்த உடனே கர்த்தமர் சொல்றார், நான் கிளம்புறேம்மான்ற. அப்ப உடனே தேவபதி சொல்றா, நீங்க சொன்னது வாஸ்தவம், எல்லாம் பொம்பளை குழந்தைகளா பெத்தாச்சு, நான் எங்க போய் மாப்பிளைய தேடுறது, யார போய் சம்பந்தம் பாக்குறது, நடக்கிற கதையா நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்கோ அப்படின்னா. உடனே அவர் கர்த்தமர் பார்த்தார், சரி சம்சார சாகரம் கோரம், இது உள்ள நுழைச்சுட்டோம்னா அப்ப எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கல்யாணம் தானே பண்ணிட்டா போடுவான், பெரிய வசனம் கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருனா முதல்ல நன்னா தான் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் ஒவ்வொன்னா இருக்கும். கல்யாணம் ஆயாஸ் 60 நாள் மோகம் 30 நாள் விருந்து போயே போரிடுச்சு, எங்க அதுக்கு வாங்குவோம் உங்க அதுக்கு வாங்குவோம் விருந்து 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 அதே போரிடுச்சு. அப்புறம் குழந்தைகளை பெற்றாச்சு, அதுக்கப்புறம் அதை வளர்க்கணும், அப்புறம் அதுக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும், இப்படி இருக்கா ஆயாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்போ திரும்பி கிளம்புறேன்றார். தேவபதி சொன்னா, குழந்தைகளா கல்யாணம் பண்ணி கொடுத்தா தனியா விட்டுட்டு போல, நான் என்ன பண்றதுன்னு இப்படிதான் ஆரம்பிக்கும். தாயே தந்தை என்றும் தாரமையே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்து பிபி சுகர்லாம் ஏதோ மருந்துன்னு சொல்லி ஓட்டிட்டு போயிடலாம். ரொம்ப பிபி ஜாஸ்தியான உப்பு குறைச்சிக்கலாம், சுகர் ஜாஸ்தியா இருந்தா சுகர் சாப்பிடாம விட்டுடலாம், இது விட்டு குறையாது. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் பெறும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து என்ன பாடு இருபாடு கொள்ளி இருந்தே போல். திருக்குறுமுடி பெருமாளுக்கு திருமங்கையாழ்வார் சொல்றா, ஒரு கொள்ளி கட்டல ரெண்டு பக்கமும் தக்க தக்க தகன் எரியது, நடுவில் ஒரு எறும்பு மாட்டின்றா என்ன பாடோ அதுபோல சம்சாரம், பாம்போடு ஒரு கூரையில் பயின்றாறு போல ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், உத்தரத்தை தலைக்கு மேல ஒரு பாம்பு புஷு புஷுன்னு சீர்றது, தூங்கணும், தூங்கவும் விடமாட்டேங்கிறது, அது போல சம்சாரம். இது பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஆகலையேன்னு கவலை, ஆனவாளுக்கு ஆயிடுத்தேன்னு கவலை, பிள்ளை இல்லாதவாளுக்கு இல்லையேன்னு கவலை, பெற்றவாளுக்கு ஏண்டாதத்தோன்னு கவலை. ஆக மொத்தத்துல தானிக்கு தீனி சரி போயிருந்து இப்படி ஓடிந்து, அவ்வளவுதான். யாரும் சௌக்கியமா இல்லை. இதுல யாரா சௌக்கியமா இருக்கான்னா, பகவத் தியானம் பண்ற பெரியவா சௌக்கியமா இருக்கு, மற்றவாழ்லாம் துக்கத்துல ஓடிந்து இருக்கும். இப்ப கர்தனர் பார்த்தார், அப்ப சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது, நானே குழந்தையா திறக்கிறேன்னுட்டார். அதனால பகவானத்துல பிரார்த்தனை பண்ணாப்பா, ஓடுண்டாப்பா, சம்சார சாகரம், குழந்தை எல்லாம் பெற்றாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, கிருப பண்ணுன உடனே சுவாமியே வந்தார் கபில மகரிஷியாக. ஜெய் போலோ கபில பகவான் கீ ஜெய். அந்த கபிலர் இருந்த இடம் தான் கபிலோர்னியான்னு பேரு, அது இன்னைக்கு கலிபோர்னியான்னு ஆயிடுச்சு. கபிலர் இருந்த பிரதேசம் அது கலிபோர்னியான்னு சொல்லி, அது கபிலோர்னியான்னு இருந்தது. இந்த கபிலோர்னியா அந்த இடத்துல கூட ஆஷ் ஐலாண்டு ஒன்று உண்டு, ஹார்ஸ் ஐலாண்டுன்னு உண்டு. இந்த ஹார்ஸ் ஐலாண்டில் தான் அந்த அஸ்வமேத குதிரை பிடிச்சி வச்ச இடம், அந்த ஆஷ் ஐலாண்டில் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் சாம்பலா போன இடம், சகரபுத்திரர்கள் வாழலாம். அதனால தான் ஆஷ் ஐலாண்டு, ஹார்ஸ் ஐலாண்டு இத்தனையும் சொன்னது யாருன்னா, காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி சொன்னார். ரஷ்யான்றது ரிஷி பிரதேசமா, அது முன்னாடி ரிஷிகள் இருந்தா அப்புறம் ருஷியாவாய் கிடைச்சது, இன்னைக்கு ரஷ்யாவாயிடுச்சு. நிறைய ரிஷிகள் வேத விசாரம் வேதாந்த தியானம் பண்ண ஒரு பிரதேசம். இன்னைக்கும் ரஷ்ய பாஷையில பார்த்தோம்னா நிறைய சம்ஸ்கிருதம் உண்டு, இன்னைக்கு நிறைய சம்ஸ்கிருதம் ரஷ்ய பாஷையில நிறைய உண்டு. வட ரஷ்யா தென் ரஷ்யா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நிறைய சம்ஸ்கிருத கலப்பு உண்டு. ஜெர்மன் பாஷை, பிரெஞ்சு பாஷையெல்லாம் நிறைய சம்ஸ்கிருதத்தினுடைய தாக்கம் உண்டு. எல்லாமே பாரதேசத்துடைய, அதனாலதான் பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பாசிலாம் சொன்ன பதிலா, இந்த ரஷ்யா அந்த ஆசியா கண்டம் முழுக்க அது வரைக்கும் சேர்த்து பாரத வருஷே, அதுக்கப்புறம் பரதக்கண்டே இப்படி ஒன்னா ஒழுச, அதுக்கப்புறம் ஜம்புத்தீவு ஒவ்வொன்னா சொல்றோம்னா கடைசியில தான் பாரதேசம் சொல்றோம். அது எல்லாமே இத்தனையும் சேர்த்து ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பாஸ்வே, தட்சிணே பாஸ்வேதான் இந்த பக்கம், அது வரைக்கும் எல்லாம் சேர்த்துதான் நம்ம சங்கல்பமே ரஷ்யா வரைக்கும் சேர்த்துதான் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா ஜம்பு தீபம் பாரத ரஷ்ய பாரத கண்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னா, அத்தனை வசத்தி நம்மளுடைய சங்கல்பம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், சங்கல்பம் தெரியாமலேயே சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா அந்த கபிலாசாரி அவதாரம் பண்ணா, துந்துனி வாத்தியங்கள்லாம் முழங்கிச்சு, குழந்தை பிறந்தாச்சு, நன்னா வளர்ந்தாச்சு. அப்பாவை பார்த்து சொன்னார், அப்பா இனிமேல் காட்டு கிளம்புறா, அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே அழகா கடந்தவர் அழகா தியானம் பண்ணார், பெருமாளை சேவிச்சார், பிள்ளையா இருந்தாலும் சேவிச்சார். நேர காட்டுக்கு போனா அழகா கபிலரையே தியானம் பண்ணார், மனச பகவானத்தை ஒப்படைச்சுட்டா, சரீர அபிமானத்தை மறந்தார். தானா ஒரு நாள் சரீரம் விட்டுது, சரீரத்தை இவர் விடல, சரீரம் இவரை விட்டுடு, மோக்ஷம் அடைஞ்சுட்டார். ஜெய் போலோ கர்தம பிரஜாபதி கீ. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கர்தம பிரஜாபதி, குடும்பத்தை இருந்தாலும் கூட பகவத் தியானம் பண்ணா மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிற நிரூபணம் பண்றதுக்காகவே கர்தமனுடைய திவ்ய சரித்திரம். அக்காக்களுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆயாச்சு. அப்ப கபிலரும் தேவகூதியும் ஏகாந்தமா இருக்கான். அப்ப ஒரு நாள் தேவகூதி அழகா பகவானை பார்த்து சேவிச்சா, பிள்ளைதான், ஆனா பிள்ளைன்ற பாசத்தோட வரல, சுவாமின்ற தியானத்தோட வரல. ஏன்னா அம்மா பிள்ளைய சேவிக்கப்படாதுன்னு சாஸ்திரம், பெரிய சாஸ்திரம் அது. அதனாலதான் பராசர பட்டருடைய தாயார் ஆண்டாள் டெய்லி பராசர பட்டருக்கு திருவடி அலங்குவார். ஸ்ரீபாத தீர்த்தம் நாங்கள் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட டெய்லி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொண்டு வாங்குவோம் அப்படின்பா, அகசியமா அவ கொண்டு வந்து கொடுப்பா, டெய்லி அவர் சீகரிப்பார் பிள்ளையுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அப்ப ஒரு நாள் அவர் கேட்டுட்டார், என்னம்மா பிள்ளையோடதை போய் நீங்க சீகரிக்கலாமான்? அவர் சைத்திரதான்பா சொன்னது, அவன் ஜெகதாச்சாரியன், ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா, என்னை கரையேற்றத்துக்காக அந்த மகானுபாவர், அவர் தன் கிருப்பையினாலே என் பிள்ளையா பிறந்தாரு, என் பலத்தினாலே என் தபசினாலே கிடையாது அப்படின்னு சொல்லி டெய்லி அவளோட ஸ்ரீபாத தீர்த்தம் சீகரிச்சேன்றதான் ஆண்டாள் இருந்தார்கள். அந்த சரித்திரத்துல ஜோரா காண கிடைக்கிற அத்தனை சக்தி. அந்த மாதிரி ஏகாந்தத்துல வந்தா கபிலாச்சாரியன்னு தான் சொல்லுவா, அழகா சேவிச்சுட்டா, சேவிச்சுட்டு குழந்தை அப்பா நல்ல பிரிய ஞானிடா, பிரிய பாகவதர், ஆனா எனக்கு என்னமோ அவரோட குடும்பம் நடத்தினு உரிய சத்விஷயம் ஒண்ணும் கேட்டுக்கல. குழந்தைகளை வச்சுக்கிறது, அதை வளர்க்கறது, அப்புறம் அது கல்யாணம் பண்றது, அப்புறம் அவளுக்கு சீமந்தம், அப்புறம் ஸ்ரீஜெயத்துக்கு முறுக்கு சீடை இதை பண்றது, ஸ்ரீராம நவமியா வடபருப்பு பானகம் பண்றது, இப்படி ஜென்மா போயிட்டு ஸ்ரீகளுக்கு கூட ஏதான விசேஷம் வந்த முதல்ல அந்த பண்டிகைக்கு வேண்டிய பக்ஷணங்கள் பண்றதுனால பெரிய காரியமா இருக்கு. ஆத்த மாமா அம்மா இந்த ஸ்ரீ ஜெயந்தி நம்ம ரெண்டு பேரும் ஆனந்தமா கிருஷ்ண பஜனை பண்ணுவோம், பாகவதம் வாசிப்போம், உடுப்பி போய் கிருஷ்ண சீக்கிரமா சொல்லப்படா, சீடையை பண்ணிடு, சட்டையை பண்ணிடு, எல்லாம் பண்ண சொல்றாங்க. லிஸ்ட் வெளியில வாங்க, அதெல்லாம் வேண்டாம், ஆத்துலதான் பண்ணணும். குழந்தை குழந்தை எழுந்தது சீடை, அப்பதான் பிறக்கிறது. அதுக்கு என்னது சட்டை முறுக்கு எல்லாம் நம்மளுக்கு போனா கூட இப்போது வெண்ணையை மட்டும் சுவாமிக்கு சாதிக்கிறதோட சரி. எல்லாம் மனசுதானே காரணம், பகவான் அனுபவிக்கணும், அதானே முக்கியம். ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணன் வரான், தேவகி வசுதேவராய் இருந்து பிரத்யட்சமா பார்த்துட்டா அந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு பிரயோஜனம், அதானே உத்தமம். ஆனா இப்படியேதான ஜென்ம அப்படின்ற உப்பு புளி காரம் டிஃபன் ஆச்சா, மத்தியானம் சாப்பாடு ஆச்சா, நீ ஏகாதசி ஆச்சா, நாளைக்கு துவாதசி பாரணை ஆச்சா, கீரையை வாங்கி ஆச்சா, அகத்திக்கீரை வந்தாச்சா, சுண்டைக்காய் வந்தாச்சா, இதேதான் ஆயுஷு முழுக்க நெருப்பு தான். இவாளுக்கு இதை பண்ணி போடணும், அக்கா அடிச்சல் பண்ணணும், பிறந்த நாளைக்கு பண்ணணும், பர்த்டேக்கு பண்ணணும், கல்யாண நாளைக்கு பண்ணணும், கல்யாண நாள் இவாளுக்கு, அன்னைக்கு கூட இவாளையே தான் பாயசம் பண்ணி இவாளே சாப்பிடணும், எவ்வளவு கஷ்டம் பண்ணணும். அன்னைக்காவது யாரா பண்ணி தரப்படாதா, இவாளையே பாயசம் பண்ணணும், இவாளையே ஸ்வீட் பண்ணணும். அன்னைக்கு வேற மாமா சொல்ல எல்லாரும் நீ வருவா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும், நீ பண்ற நீ அவரா வந்து போற சரிமா, நீ பெட்ரா, நீ பாலி ஸ்வீட், நான் பாலி ஸ்வீட், நான் நீ ஸ்வீட் பண்ணு, நான் காலி பண்றேன்னு உட்காந்து ஸ்வீட் இவாளா பண்ண போறோம், ஒண்ணும் கிடையாது. இப்படியே ஜென்மா நிஜமாவே பாவம், ஸ்ரீ ஜென்மா ரொம்ப கஷ்டம். இளவயசா இருக்கும்போது காமசுகம் வேற காரியா யூஸ் பண்ணிக்கிறார், காமசுகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறார், இப்படிதானே தெரிஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் அவளுக்கு ஹிதம்னு ஒண்ணு பெருசா பண்றதுக்கோ தயாராகவில்லை. இங்க சத்சங்கம் கோவிலுக்கு போறேன் அப்படின்னா சமயம் இல்லை, சமயம் இருக்கும்போது போகலாம் அப்படின்னு அவ்வளவுதானே. எல்லா சமயம் எப்படா கிடைக்கிறோம்னா வயசானவர்கள், அப்ப சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, அப்பதான் முட்டி வலிக்கிறது, அப்பதான் இடுப்பு வலிக்கிறது, அப்பதான் வெளில இறங்கறதுக்கு பயமா இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, தலை சுத்துறது, ரொம்ப கஷ்டம். சரீரம் என்ன இருக்கும்போது தானே கோவில் கோவிலா போகணும், அப்ப போக தோண மாட்டேங்கிறது, போனாலும் ஊர் உலக எரியான சொல்லு, இந்த வயசுக்கு சத்சங்கம் அப்படின்னு சொல்றா, நம்ம போனாலும் அவா விட மாட்டேங்கிறா, அப்படியே போனாலும் பிராரப்தம் விட மாட்டேங்கிறது, எல்லா தாம ஆதிகாடு விட மாட்டேங்கிறார், அவரே விட்டாலும் பிள்ளை குட்டிகள் விட மாட்டேங்கிறது. சரி, பிள்ளை குட்டிகளே விட்டாலும் கூட பார்த்து அதுங்களுக்கு அப்பதான் எக்ஸாம் வரும், ஸ்கூல் லீவு வரும், இல்லாட்டி அப்பதான் அதுக்கு ஜுரம் வரும், ஏதாவது ஒண்ணும் கடைசி வரைக்கும் நடக்கிறது இல்லையா. இது இத்தனையும் புலம்புறாள் தேவகூதி, இப்படியே போயிருந்துப்பா, உங்க அப்பாட சத்விஷயம் கேட்கல, என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒண்ணும் புரியலைப்பா, அந்த பிரம்ம தத்துவம்ன்றா ஜெகத்துன்றா குழந்தை நேக்கு புரியற மாதிரி ஏதாவது சொல்லேண்டான்னு சொல்ல உடனே அவர் சிரிச்சார், ஒண்ணுமே இல்லையம்மா, பிரம்மம் தாம சர்வத்தையும் பண்ணிட்டு இருக்குமா, அழகா பஞ்சபூதங்கள்மா, பஞ்ச தன்மாத்திரைகள்மா, பஞ்ச கர்மேந்திரியங்கள்மா, பஞ்ச ஞானேந்திரியங்கள், மொத்தம் 20மா, இதுதான் எல்லாம் லோகம் முழுக்க இதுதான் வியாபிச்சிருக்கு. பஞ்சபூதங்கள், அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்களுடைய குணங்கள், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், இதெல்லாம் இந்த கூட்டுதான்மா. இதுக்கப்புறம் அகத்தத்துவம்மா, மகத்தத்துவம்மா, இதுக்கு மேல ஆத்மாமா, இதுக்கு மேல வசதி பரமாத்மாமா, இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கபிராச்சார விஷயம் இவ்வளவுதான்மா. எல்லாத்தோட பெரிய தத்துவம் பரமாச்சாரி, அந்த பரமாத்மா தான் பெரிய விஷயம், நம்ம ஆத்மா. இந்த ஆத்மா சத் விஷயத்தை ஈடுபட்டதுன்னா பரமசுக்கு பத்தை தின்று அங்கே கிடக்கும் இந்த ஆத்மா. ரொம்ப அழகு நிஜமாவே, கபிலருடைய வாக்கியம் முழுக்கவே நம்மாழ்வார் வாக்கியம் வச்சு முடிச்சுள்ளார். செத்ததின் வயிற்று சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். மதுரகவியாளர் கேட்டார் இல்லையா, அச்சேதனமான சரீரத்துல சேதனமான ஆத்மா வந்தா எத்தை அனுபவிச்சுண்டு எப்படி கிடக்கும். செத்ததின் வயிற்று சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். ஆழ்வார் திருநெல்ல திருப்புலி ஆழ்வார் குந்தில உட்கார்ந்து இருக்கிற சடகோபனை பார்த்து 16 வயசு பேசாத ஒரு குழந்தைய குண்டு கல்ல தூக்கி போட்டு கண்ணை திறக்க வச்சு இவருக்கு வாக்குண்டோன்னு கேட்கறதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்க நம்மாழ்வா சிரிச்சுண்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த ஆத்மா எந்த சரீரத்தை ஆசிரிச்சிருக்கோ அந்த சரீரத்தினுடைய சுவாவம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம். இப்ப நம்ம மனுஷாலா இருக்கும், ஹிந்து தர்மத்திலே இருக்கும், பாரத பூமியில இருக்கும், குரு கிருபையோட இருக்கும், அதனால இப்ப பாகவத்தை தின்று இங்கே கிடக்கிறோம். ஒருவேளை ஒரு பட்சியா இருந்தா வச்சுக்கோங்க, எங்கேயாவது அவன் சென்று எங்க ஆகாரம் கிடைக்கும்னு அது. ஒருவேளை குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி கூனேறு செல்வத்து உடன்பிறவி ஆண்டேன் ஆனேறு ஏறு வென்றான் அடிமையை திறமெல்லாம் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேன். அந்த பக்ஷியிலும் திருமலையில இருந்தோம்னா இப்படி பெருமாள் எது ஊரோட வராரே, இத்தனை பேர் கோவிந்தா கோவிந்தா ஏடு கொடுவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அங்கிருந்து அது கேட்கும். இதே பெங்களூர்ல இருந்தா எல்லாரும் மொபைல் போன்ல பேசுறதுதான் கேட்கும். பெங்களூர்ல செல்போன் டவர்ல ஒரு கூட கட்டிட்டு எல்லாரும் இடியர் மண்ணாகிட்டு திட்டின் இருப்பா, அதை கட்டி ஏன் வரலாம் கோச்சிக்கிறா அப்படின்னு அது வேற பார்த்துட்டு இருக்கும். அந்த பிராரத்த கர்மம் அந்த சரீரம் எங்க இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம். காட்டுல சிங்கமா இருந்தா மான அடிக்கிறதுக்கு ஓடும், ஜூல சிங்கமா இருந்தா எப்படாப்பா சாப்பாடு போகும் எங்கின்னு இருக்கும். அத்தையை தின்று அங்கே கிடக்கும். அதே ஒரு பூச்சியா இருந்தா அதுக்கு என்ன ஆகாரமும் அதை தின்னு கிடக்கும். பட்டு பூச்சியா இருந்தா மேல சுத்தின்னு தானே சுத்திக்கும், அப்புறம் கொதிக்கிற வெந்நீர்ல போகும், ஐயோ வீணா போனேன்னு புலம்பிண்டே போகும். மரமா இருந்தா வெட்டும் பொழுது அழும், அப்புறம் திரும்ப துளிர்க்கும். அப்புறம் இவா கொண்டாடுறதையும் சீகரிக்கும், ஆனாலும் இவா வெற்றலான கோச்சிக்கவும் முடியாது. ஓரறிவு ஈரறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு இதுல மாத்தி மாத்தி சுத்தின்னு அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதுலயும் எல்லாம் சத்தங்கம் முடிய வரைக்கும் எல்லாம் உட்காந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும். முடிஞ்ச உடனே என் செருப்பை காணுமே அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்புறம் யார் எடுத்து துவைச்சாலோ அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்புறம் அவளை திட்டின்னு அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதுக்கே செருப்பு கிடைச்சோம் அப்பா பகவான் கொடுத்துனா அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதுவே பசிக்கிறதே மத்தியானம் நஞ்சு வேணும் அத்தை தின்று அங்கே கிடக்கும். தின்னு முடிச்சாதா கண்ணு சொருகும் அத்தை தின்று அங்கே கிடக்கும். திரும்பி சாயங்காலம் 3 மணி அதிகம் 4 மணிக்கு சத்தங்கம் கடகடகளை ரெடியாகி அத்தை தின்று அங்கே கிடக்கும். திரும்பி 4 மணிக்கு இங்க வந்து உக்காந்துட்டு அப்படியே கண்ணு ஒரு பக்கம் சொருகும் ஒரு பக்கம் நாங்க கதை சொல்லுவோம், இத்தையும் தின்னு அத்தையும் தின்னு அங்கே கிடக்கும். பாதி சத்தங்கள் காதல போகும், மீதி சத்தங்கள் காத்தோட போகும். ஒரு பக்கம் கண்ணு எங்கேயோ போகும், இது சொல்ற மனசு யார் இருந்திருக்கா யார் போறான் அங்க ஓடும். இதுக்கு ஒரு கரண்ட் போயிருந்த கரண்ட் வந்தா தேவலைய வேர்க்கதை அத்தை ரொம்ப அழகான வார்த்தை. அத்தை தின்று அங்கே கிடக்குன்றத வச்சு அத்தை தின்று அங்கே கிடக்கும். சத்தியம் அவ்வளவு வசதி. இதத்தான் தேவபூதிக்கு அழக கபிலர் சொன்ன, அம்மா அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதுல இது சத்சங்கத்தை வந்துடுதுன்னா அத்தை தின்று அங்கே கிடக்குமா இல்லையோ அப்படியே துஷ்டங்கத்தை மாத்திண்டு புனரத்தி ஜனனம் புனரத்தி மரணம் புனரத்தி ஜனனி ஜதரே சயனம் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதுலயும் கர்ப்பத்தை இருக்கும்பொழுது இது தெரிஞ்சிருமா, அது வேற சொல்ற சிசு கர்ப்பத்தை 7-8 மாசத்துல அவருக்கு எல்லாம் தெரியறதும் முழுக்க தெரியும். தன்னுடைய பாரத்த கர்மம் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு என்ன கர்மா பண்ணிருக்கோம், அதுக்கு திருப்பி கர்ப்பவாசம் வந்ததான் தெரியும். ரொம்ப வேண்டாம், கர்ப்பவாசத்துல இருந்தா புல் பிராரப்த கர்மா லிஸ்ட் போட்டு சுவாமி காட்டிடுவார் டிவியில லைவ் இல்லை ஓடும். நம்ம பிராரப்த கர்மா இவ்வளவு கர்மமா பண்ணிருக்கோம், அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பெருமாளே ஜென்மா வேண்டாம் ஜென்மா வேண்டாம், மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் ஒரு புலம்புற திருமண திரும்பியும் அம்மா கர்ப்பத்தை தள்ளி விட்டுடாதே. அதுபோல ஒரு துக்கம் லோகத்தை எதுவுமே கிடையாது. கர்ப்ப வாசாதி துக்கம் முகுந்த மாலால குலசேகர சொல்ற முன்னாடியே ஸ்ரீமன் நாராயணான்னு தெரிஞ்சு தொலைச்சிட்டு இருந்தா இந்த கர்ப்பம் முதலான துக்கத்துல மாட்டிக்காம இருந்திருப்பேனே, நான் பிறந்ததே தப்பு. காரணம் சொல்ல நான் பிறந்ததே தப்புன்னு உண்மை அதுதான். சிலாசத்தியா அதான் சொல்ல நீ பிறந்ததே தப்பு, அது தப்பு இது தப்புன்றியே. இந்த லோகமே தப்பு தப்பான லோகம் தான், இதுல நீ பிறந்தது தப்பு. பொன்னையார் பிறக்க சொன்னா பிறந்துட்டேன் என்ன பண்றது, சத்தங்கம் கேளு, அப்ப என்ன திரும்பி பிறக்க மாட்டேன், மறந்து இந்த பக்கம் வரமாட்டேன், வரலன்னா எங்க போவேன், வைகுந்தம் போவேன், எப்படி போவேன், சத்தங்கம் கேளு, எல்லாம் திரும்பி இங்கே வந்து நிற்கும். அந்த மாதிரி கர்ப்ப வாசாதி துக்கம் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணான் அவன் நாமத்தை சொல்லாததுனாலதான். அதனாலதான் தத்துவம் ப்ருவானானி பரம்பரஸ்மாது மதுக்ஷரந்தீன சதாம் பலானி பிராவர்த்திய ஜிஹ்வே பிராவர்த்திய பிராஞ்சலீ ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி. முகுந்த மாலால குலசேகராழ்வா தன் நாக்கு இடத்துல பிரார்த்தனை பண்றான், என் நாக்கே ரொம்ப வசத்திப்பா தத்துவம் ப்ருவானானி பெரிய தத்துவத்தை சொல்றதுப்பா, பரம் பரஸ்மாது நம்ம எதெல்லாம் வசத்தினோம் அதை விட வசத்தியானதுப்பா, மதுக்ஷரந்தீர தேன் வழியறதுப்பா, சதாம் பலானி பெரியவாளுக்கு எல்லாம் பலன் கொடுக்கிறது தேன் நாக்கே. அதனால உன் முன்னாடி கைகூப்பி சரணாகதி பண்ண பெருமாள் கிட்ட இல்லையா நாக்கு கிட்ட பிராவத்திய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சரானி. அதனால அவன் நாமத்தை சொல்லும்படியா ஏ நாக்கே நீர் ஸ்ரீவந்தபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாதினம் பிரதிபதம் குருமே முகுந்த. முகுந்தா ஸ்ரீவல்லபா வரதா தயாபரா பக்த பிரியா நாதா நாகசயனா ஜெகன்னிவாசான் உன் நாமத்தை சொல்லும்படியா புலம்பும்படியா என்ன தண்ணி. இத்தனையும் சொல்றார் கபிலர் தேவஹூதி. நாமஜபம் பண்ணம்மா, பாகவதாலோட சங்கம் வச்சுக்கோமா, அப்ப தானாகவே உனக்கு தெரியாமலேயே இந்த பிராரதத்திலேருந்து மீண்டு வந்துருவேம்மா. ஜெகத் முழுக்க எவ்வளவு பிரகிருதி தத்துவம் இவ்வளவுதான், அதை தெரிஞ்சுக்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பரமாத்மா இருக்கார், சத்தங்கம் கேளு, நாமஜபம் பண்ணு, ஜென்மாவை விடு அப்படின்னு எல்லாம் கேட்டா தெளிவா ஆயிட்டாவா. கபிலர் கேட்டா வேறதான் சந்தேகம் ஒன்னும் இல்லடா குழந்தை, என்ன புரிஞ்சதுன்னா நீ பரதத்துவம்னு புரிஞ்சது, என்ன பண்ணணும் உன்னை தியானம் பண்ணணும் தெரிஞ்சது, என்ன ஜபிக்கணும் உன்னையே ஜபிக்கணும் அவ்வளவுதான். கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பிரம்மா. வாசுதேவன் தான் பரமையான தெய்வம், அவனையே தியானம் பண்ணி அவன் நாமத்தை ஜபிச்சா போதும் சொல்லிட்டு கபிலர் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த கர்மா சாங்கிய தத்துவத்தை சொல்றது இந்த ஒரு ஸ்திரீக்காக வந்துட்டான். என்ன கிருபை பாருங்க, அதுதான் ஸ்ரீ ஜென்மா, பாக்யம் உடைய. இவ்வளவு நாள் பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் குழந்தைகள் இப்படிதான் போயிட்டு இருந்தா, ஆனா அந்த கர்மாவே இவளுக்கு பகவத் கிருப்பை, பகவத் அர்ப்பணமாக. அதான் பெரியவா சொல்றா, பெயில் சதம் இல்லையா, காயேனவாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. என்ன பண்றோமோ பிரகிருதியுடைய சுவாவத்தினாலேயோ காயத்தினாலேயோ மனசினாலேயோ வாச்சிகத்தினாலேயோ சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்தூர் கிருஷ்ண பிரீத்தியர்த்தமா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டோம்னா இந்த கர்மாவே நமக்கு பகவானிடத்துல ஒரு பிரீத்தியை கொடுத்துடும், அந்த பிரீத்தியே நமக்கு தெளிவை கொடுத்துடும். மயர்வர மதிநலம் அருளினன் யமனவன் அவ கிடைச்சிடும். அவ தானாகவே துயரரு சுடரடி தொழுதி அது புத்தி வந்துடும், தானாகவே மோட்சம் கிடைச்சிடும். அந்த மாதிரி அழகா கபிலர் சொல்லிட்டு போயாச்சு. தேவகுதியே தியானம் பண்ணா, பகவஸ்மரண பண்ணா, பகவானுடைய ரூபலாவண்யத்தை நினைச்சிட்டு இருந்தா சரீரத்தை மறந்துட்டா. எப்படி தூக்கத்தை சரீரத்தை மறக்கிறோமோ அதுபோல முழுக்கிற ஜாகிரத ஸ்டேஜ்லயும் சரீரத்தை மறந்துட்டா. ஒரு ஸ்தித்தியில சரீரத்தை விட்டா அது அப்படியே சரஸ்வதி நதியில் விழுந்தது, அவளும் ஜலத்தோட ஜல பிரவாகமா போயிட்டா. ஆத்மா பகவத் சரணாரவிந்தங்கள் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. ரெண்டு விஷயங்கள் தான் பிராதான்யமா. மூணாவது ஸ்கந்தத்தில் யஜ்ஞவராக அவதாரம், கர்தவ பிரஜாபதியுடைய கல்யாணம், கபிலாச்சாரியருடைய அவதாரம், சாங்கிய தத்துவம், கர்தமர் தேவஹூதியுடைய மோட்சம். ஜெய் போலோ தேவஹூதி தேவிகி. அதாவது குடும்பம், குழந்தைகள், சமையல் இப்படியே போயிட்டு இருக்கிற ஸ்திரீகள் கூட மோட்சம் அடைய முடியும். ஸ்திரீகளுக்கும் மோட்ச அதிகாரம் உண்டு. மற்ற மதங்கள்ல ஸ்திரீகள்லாம் வந்து ஆத்மான்னு கூட ஒத்துக்க மாட்டார். இங்க மற்ற மதங்களுடைய கிரந்தங்கள் வாசியம்னா ஸ்திரீகள்லாம் போக பொருள், அவளுக்கு ஆத்மாவே இல்லைன்னு அதிசயமா இருக்கு. இந்து தர்மத்தை மட்டும்தான் அவளை ஆத்மாவே சொல்றது. அந்த ஸ்திரீகளுக்காகவே அழகா பெருமாள் குடும்பம் குழந்தைகள் இப்படியே சுத்தின்னு இருக்க மாமிமார்களுக்காகவே எடுத்த அவதாரம் தான் கபில அவதாரம். உப்பு புளி மிளகா கணக்கு மாதிரி ஒரு கை உப்பு எடுத்துக்கோ, ஒரு கை புளி எடுத்துக்கோ, ரெண்டு நம்மள ஜலம் விடு, எல்லாத்தையும் கலக்கு, அடுப்புல வெயி, ஒரு தக்காளி அறுத்து போடு, ரசம் அப்படின்னு சொல்லி அது போலே இவ்வளவுதான் பிரகிருதி. இதுக்கு மேல ஆத்மா, அதுக்கு மேல நான், என்ன புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா தேவகூதி மோட்சம் மதஞ்சா. அப்ப ஸ்திரீயா இருந்தாலும் மோட்சம் உண்டு. குடும்ப காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் பகவத் கிருப உண்டு. இதெல்லாம் விட்டாதான் கிடையாது. அவாவா என்ன தர்மத்தை இருக்கிறாளோ அந்த தர்மத்தை செய்யணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனிஷ்டித, ஸ்வதர்மோ நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக. பகவான் கீதையில சொல்றான், ரொம்ப ஸ்ரேயசுதான் நம்முடைய ஸ்வதர்மம். ஸ்வதர்மத்தை நமக்கு குறையா இருந்தாலும் கூட அதைத்தான் பண்ணணும். அந்த ஸ்வதர்மத்துல மரணம் சம்பவிச்சாலும் கூட அதுவே ஏற்றம். அதனாலதான் பகவான் கீதையில சொல்றான், எத் கரோஷி எதஸ்நாசி எஜ்ஹோஷி ததாசியது எத் தபஸ்யசி கௌண்டேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். எதை செய்கிறாயோ, எதை சாப்பிடுகிறாயோ, என்ன தவம் செய்கிறாயோ, எதை தானம் கொடுக்கிறாயோ அர்ஜுனா, இவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. கோபிகள் எல்லாம் கர்மாதானம் பண்ணிட்டு இருந்தா, வாசக்கீடு ஆடும்பொழுது மட்டும்தான் கர்மா விட்டுட்டு போனான். மற்ற எந்த சமயத்திலையும் எந்த கோபியும் கர்மாவை விட்டுட்டு போகவே இல்லை. அதுபோல கபிலாச்சாரியர் எல்லாருக்கும் அந்த விஷயத்தை சொன்னார், அழகாக அனுகிரகம் பண்ணா தேவகூதி மோட்சம் மகிழ்ச்சார். இப்படி பிரிய அந்த சுவாயம்பவனுடைய பெண்கள் கல்யாணம் அந்த வாழ்க்கையெல்லாம் சொன்னார். அடுத்து நாலாவது கந்தத்துல ஆச்சரியமா தத்தாத்திரேய அவதாரம் தான் முதல்ல வரணும். அவ்வளவு அழகா அத்ரி மகரிஷி அனசுயா தேவி, ரொம்ப விசேஷமான தம்பதிகள். தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரொம்ப அழகா அனசுயா தேவி. அனசுயான்ற வார்த்தைக்கு பொறாமை இல்லாதவள்னு அர்த்தம். ஸ்திரீகளுக்கு சுவாம வந்துடுறது பொறாமை தான். யாராவது அழகா இருக்கும்னு சொல்லிட்டோம்னா ஆகாது. அந்த புடவை நன்னா இருக்குன்னு சொன்னா ஆகாது. அது சுவாவம். புருஷாளுக்கும் உண்டு வெள்ளை காட்டிக்க மாட்டார், வெள்ளை காட்டிடுவான். அதுதான் விசேஷம். அதனால அந்த பொறாமை துளி கூட இல்லாத ஒருத்தி அனசுயா தேவி. அப்படி ஒரு பத்திவிரதையா, இப்பேற்பட்ட பத்திவிரதை அப்படின்னா இரும்பு வேர்க்கடலையை கொடுத்தா அதை பொறிச்சு கொடுப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தை நாரத மகரிஷி இரும்பு வேர்க்கடலை எடுத்துட்டு சரஸ்வதி தேவி, ஸ்ரீதேவி, பார்வதி தேவி கிட்ட எல்லாம் போறா. நடாது அப்படின்னா இரும்பு வேர்க்கடலை கொஞ்சம் பொறிச்சு தாமா அப்படின்னா போட வைக்கிறாங்க. உனக்கு எதையான சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு அதை வருத்து தர முடியாதுன்னா சொல்லுங்க, எனக்கு வருத்து தரத்துக்கு ஆள் இருக்கான்னுட்டான். உடனே அந்த இரும்பு வேர்க்கடலை எடுத்து நேர பூலோகத்துக்கு வந்தா அனசுயா தேவி கிட்ட கொடுத்தா நல்லா கடாயில போட்டு வறுத்து இந்தாலும் சுட சுட கொடுத்துட்டார். அதை வேற சும்மா இல்லாம எடுத்துட்டு வேற உடச்சு உடச்சு சாப்பிட்டுட்டே வருது. இரும்பு கடலை வந்துட்டு சூடா இருக்கு சாப்பிடுறாங்க. இரும்பு கடலை யாரா பிடிச்சு கொடுத்தா அப்படின்னு அனசுயா தேவி. அவ்வளவு பெரிய பத்தி வருதையா, நீங்க வேணும் டெஸ்ட் பண்ணி பாரு வேண்டிய உங்க காத்து மாமாக்கள்லாம் அனுப்பி வைங்கன்னுட்டாங்க. உடனே மூணு மாமாக்களை கிளம்பி வந்துட்டான். பிரம்மா விஷ்ணு மகாதேவன் மூணு மாமா கிளம்பி வந்துட்டான். அனசுயா தேவியுடைய பதிவிரதா தர்மம் என்னன்னு பார்க்கலாம். வந்தது மட்டும் இல்லாம நீ ட்ரெஸ்ஸே இல்லாம எங்களுக்கு பரிமாறணும்னுட்டான். தேவையா அந்த காலத்தே கபட சன்னியாசிகள் இருந்திருக்கான். அழகா வந்துட்டா ட்ரெஸ் இல்லாம சாதம் போடுன்னுட்டான். மும்மூர்த்திகள் அதுக்கு என்ன போட்டா போச்சுன்னு சொல்லி அழகா ஜலத்தை பிரோக்ஷணம் பண்ண பிரம்மா விஷ்ணு மகாதேவர்களே குழந்தையா மாறிட்டாங்க. அப்புறம் மத்தா நிலம் என்னதுக்காகிறது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய மும்மூர்த்திகளே இவ முன்னாடி ஒண்ணும் இல்லைன்னு ஆயிட்டார். இந்த மூர்த்தி வேலை மடிக்க போட்டு பால வேலை கொடுத்துட்டார். அசந்து போயிட்டா மும்மூர்த்திகளை தேடிட்டு மூன்று தேவிகளும் வந்துட்டார். தேடி தேடி பாக்கறா மூணு குழந்தைல யார் நம்ம ஆதுகாக்குன்னு தெரியல. பெரிய கஷ்டம் சமயத்துல அந்த காலத்துல ஆதுகா கன்ஃபியூஷன் இருந்திருக்கு பாருங்க. மூணு பேருக்கும் தெரியலையா என்ன பண்றதுன்னு புரியலையா. கடைசியில இவாளே எடுத்துட்டாளா, மாத்தி மாத்தி எடுத்துட்டா. பெரிய கஷ்டம், கை மாறி போயிருக்கு. விஷ்ணு அழகா சரஸ்வதி தேவி கையில இருக்கார், மகாதேவன் ஸ்ரீதேவி கையில இருக்கார். மாத்தி மாத்தி எல்லா பார்வதி தேவிகள் பிரம்மா உட்கார்ந்து இருக்கார். எல்லாருக்கும் வெக்கமா போயிடுச்சு, இப்படி பண்ணிட்டே அப்படின்னு. ஏன்னா அப்பா புள்ள பேரன் இப்படி மூணு ஜோடி மாறி போயிடுச்சுனா எப்படி இருக்கும், மூணு மாறி போயிடுச்சு. அவ்வளவு வசத்தியான இந்த அனசுயா தேவி. அந்த அனசுயா தேவிக்கு பிறந்தவர்கள் தான் தத்தாத்ரேய துர்வா பரிவார் தான். அத்தனை சிரேஷ்டம், ரொம்ப வசத்தி. இந்த தத்தாத்ரேய மகரிஷி ஜெய்போல தத்த பகவானுக்கு ஜெய். சரியா, நம்ம சவுத்துல தத்த பகவானுக்கு ஒரு விலை கிடையாது. நார்த்த போனோம்னா தத்தாத்ரேயர் கோவில்னா ஜனங்கள் முண்டி அடிச்சுட்டு போவோம். அவளுக்கு தத்தாத்ரேயர் மேல அப்படி ஒரு பிரீதி. நாலு வேதத்தை நாயா பிடிச்சிருந்து கையில கும்பல் தான் வச்சிருந்து அலையிறவர் யாருன்னா தத்தாத்ரேயர் தான். தத்தாத்ரேயர்னா நார்த்துல மட்டும்தான் அவள் அந்த தத்த பகவானுக்கு அத்தனை ஒரு விசேஷமா கொண்டாள். அப்படியே அந்த தத்தாத்ரேயர் அவதாரம் துர்வாசர் அவதாரம் ரொம்ப விசேஷம். இந்த துர்வாசர் எல்லாருக்கும் தெரியும், கோபிஷ்டர் அப்படின்னு. ஆனா நித்திய உபவாசி, ஆகாரமே சரணமாட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் ரொம்ப வயிற்று வலிக்கிறதுன்னு கிருஷ்ணன் கூட இருக்க வேடா, என்ன ஆச்சு வயிற்று வலிக்கிறது? ஓ, இந்த துர்வாசர் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வயிற்றுல வலிக்கிறதுன்னு. அவர் கேட்ட துர்வாசர் அவ்வளவா சாப்பிடுவார், அவர் நித்திய உபவாசி தான் அப்படின்ட்டார். அவர் கேட்டது ஒன்றும் புரியும், நித்திய உபவாசிங்கிறது சாப்பிடுவாங்க என்ன புரியுதா மாதிரி இல்லையே. எதை சாப்பிட்டாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சாப்பிடுறாரு. யார் மேல போச்சுட்டாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம்ன்றாரு. அவர் உடம்புல ஒண்ணுத்தையும் வச்சுக்கிறது இல்லை, மனசுலையும் ஒண்ணு வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் ஏந்திரையால் தான் விளையாடுது.
எங்க போய் யார் கொடுத்தாலும் சாப்பிடுவார், துரியோதனம் கொடுத்தாலும் துரியோதனம் கொடுத்து கிருஷ்ணனே சாப்பிட மாட்டேங்கிறான், இவர் போய் சாப்பிட்டு வர்றார் துரியோதனத்துல. வேண்டாம் எல்லாம் கிருஷ்ணன் தானே, நீ சாப்பிட்டே நான் சாப்பிடவே இல்லை, உபவாசம் கோபம் அது சில பேருக்கு. என்ன சுவாமி ஏகாசனிக்கு சாப்பிட்டு உபவாசம் போய் சொல்லு, நான் எங்க சாப்பிட்டேன், வைஸ்வானர பூஜை தான் நடந்தது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசித்த பிராண அபான சமாயுத்த பசாமி அன்னம் சதுர்விதம். ஹதயத்துக்குள்ள கண்ணன் சாப்பிடுறான், கண்ணனுக்கு பசிக்கிறது கொண்டாமோன்றான், எனக்கு பசிக்கிறது நம்மள எனக்கு பசிக்கிறது வந்தியா துருவாசம் சொல்றாரு, கண்ணனுக்கு பசிக்கிறது கொண்டாமோன்றாரு. எதை சாப்பிட்டாலும் கண்ணனுக்கு நிறைய சாப்பிட்டுட்டா போட போட சாப்பிட்டா எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு முடியல வயிற்று வலிக்கிறதுன்னு நான் அப்ப எப்பேற்பட்டவர் சாப்பிடணும். இப்ப துர்வாசகர் கோபம் எல்லாம் எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்றாங்க. துர்வாசகர் நீ கோச்சிங்கல்ல, நான் எங்க கோச்சிட்டேன், நான் பாட்டுக்கு அங்க வந்துட்டு தானே போனேன், கத்திரியரே சுவாமி சாபம் கொடுத்தீரே கோச்சின்றது கண்ணன், சாபம் கொடுத்தது கண்ணன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. பற்றுதல் இல்லாத ஒரு ஸ்திதி ரொம்ப வசதி துர்வாசர். அம்பரீஷ சரித்திரத்தை வரும் இல்லையா, அது எதுக்குடா பண்றார் அப்படின்னா, பகவான் பக்தவத்சலன் பாகவத பச்சாரம் எவ்வளவு மோசம் நிரூபணம் பண்றதுக்காக அவர் பண்ண லீல, தெரியாம மாட்டின்ற லீல இல்லை, தெரிஞ்சே பண்ண விஷயம் அவ்வளவு வசத்தியா அந்த துர்வாசம். அப்படியே அந்த தத்தாத்திரைய துர்வாசர விஷயங்கள்லாம் சொன்னார் சுக்கபிரம்ம மகரிஷி. சரியா மைத்ரேயர் விசுரர் எல்லாம் சொல்றார், மைத்ரேயருக்கு மைத்ரேய சொல்ற விசுரருக்கு எல்லாம் கேட்டுருக்கார். அப்ப ஜோரா உத்தான பாத மகாராஜா அவருடைய சரித்திரத்தை சொல்ற சுவாயம்பவனுடைய பிள்ள, இந்த உத்தான பாத மகாராஜாவுக்கு சுனீதி சுருச்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு மனைவிகள், எல்லாருக்கும் ருச்சி தானே பிடிக்கும், நீதி யாருக்கும் பிடிக்கும், பாக சத்தாகத்தே பாருங்க, சாப்பாடு நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும் சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்பட்டு கதை பண்ணிட்டு இருப்பாள். கேரளால பார்த்தா உதயாஸ்தமனம் பண்ணுவா, காத்தா 6 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பாராயணம் பிரவச்சனம் மாத்தி மாத்தி நடக்கும். அப்புறம் மத்தியானம் சாயங்காலம் அடுத்தாள் அத்தனை பேரை கூப்பிடுவா, கட்டாயம் வந்துடும், என்ன அவ்வளவு நன்னா இருக்கு மத்தியான சாப்பாடு மிஸ் பண்ணிடாதேன்னு காத்தாலே கதை பண்ணிட்டு இருப்பா. சேர்ந்தாலும் ருச்சிதானே வசக்தி, பாகவத நீதியை விட ருச்சிதானே வசக்தி, அது எப்பொழுதுமே அப்படித்தான், அது பகவானுடைய லீல, அது சரியே தப்புன்றத விட அது அப்படித்தான் கலியுக தர்மம். டாக்டர் கூட சொல்றார் சுகரை குறைச்சுக்கோங்கோ, சாப்பாடை குறைச்சுக்கோங்கோ, குவாண்டிட்டியை குறைச்சுக்கோங்கோ, காய் நிறைய சாப்பிடுங்கோ, நீதி தானே யாருக்கு புரியாது, நாக்கு தானே பெருசா இருக்கு, ருச்சி நான் ஒண்ணு சாப்பிடவே இல்லை அப்படின்றான். ஆனா வருஷத்துல மாசத்துல 20 நாள் வேலை சாப்பிடுவான், 10 நாள் மட்டும்தான் லீவ் விட்டுருப்பான். கரெக்டா எப்ப லீவ் விடுவானா, இன்னைக்கு சுகர் டெஸ்ட் பண்ணா 2 நாள் வாயை கட்டுவான், அப்பதானே கம்மியாக வரும். டெக்னிக்லாம் உண்டு, இல்லாட்டா அன்னைக்கு முன்னாடி பாவக்காவா சாப்பிடுவான், கொய்யா இலையா சாப்பிடுவான், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் சாப்பிட்டு கடகடான சுகர் கம்மியா காமிச்சு பாத்து பாதுகாடு பாத்தியா, நான் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன் தெரியாதவனுக்கு, உனக்கு ஏதாவது புரியுதுதான், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்ட பிறகு எடுத்தவன தெரியும் இல்லையா, பகச்சு அப்ப தெரியும் அப்ப காட மாட்டான். ஏன்னா நீதி அப்படிதான், ருச்சிக்கு தான் பலம் ஜாஸ்தி, நாக்கு தானே. திருப்பதி போனா லட்டு தானே பெருசா தெரியும், சீனிவாசனா பெருசா தெரியாது, திருப்பதி யாரை போயிருக்கா லட்டு அப்படின்னு சீனிவாசனா தான் கேட்கணும், திருப்பதி பார்த்து எனக்கு சீனிவாசன் தரப்புதான் யாரை கேட்கணுமா, லட்டு வந்துதான் ஆழ்வார்த்தை போய் சொன்னா தோசை கிடைக்குமா அப்படின்னு, ஆழ்வார் கிடைப்பாலும் கேட்கறது ஆளு இல்லை. அம்பலப்புழான்னு ஒண்ணு உண்டு கேரளத்துல, அம்பலப்புழா கிருஷ்ணன் நன்னா இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே என்கிட்ட சொன்னது இல்லை, நிறைய மலையாளிச பார்த்தாச்சு, அம்பலப்புழா பாயசம் அப்படின்னு, அம்பலப்புழா கிருஷ்ணன் அப்படின்னா நியாயம், அந்த கிருஷ்ணன் ஓரம் போயாச்சு, அம்பலப்புழா பாயசம் தான் நிற்கிறது, நான் அதுக்கு அருகே வந்து அம்பலப்புழா பாயசம் வசத்தினால கண்ணன் திருக்கண்ணம் தான் வசதி, திருக்கண்ணன் தான் அமுதுக்கு வசதி. எப்பொழுதுமே நீதிக்கு கொஞ்சம் ருச்சி குறைச்சது, ருச்சிக்கு நீதி தெரியாது தான் கஷ்டம், நீதிக்கு ருச்சி கிடையாது, ருச்சிக்கு நீதியே கிடையாது, இது அப்படிதான். அதனால எப்பொழுதுமே ஜனங்களுக்கு நீதியை விட ருச்சியில ருச்சி ஜாஸ்தி, நீதியில இருக்கிற ருச்சியை விட ருச்சி மேல இருக்கிற நீதி ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த உத்தான பாத மகாராஜா சுனித்திய ஓரம் சொல்லிட்ட சுருச்சிய பக்கத்திலேயே வச்சிருச்சா, நல்ல ருச்சியா இருக்கு, ஆனா அந்த ருச்சி விஷம்னு தெரியலை, நீதி சுகம்னு புரியுது, எல்லாம் மாய, அதான் மாய. தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரக்கய, ஜெயிக்க முடியாது, தோக்கடிச்சுடுறது, குழந்தைகளோட பந்த பாசம் மாயை மாத்திட்டு முழிக்கிறோமே, எல்லாத்துமேலே அபிமானம் மாயை மாத்திட்டு முழிக்கிறோமே, எது நல்லது எது கெட்டது, எது சுகம் எது துக்கம், எது நியாயம் எது தர்மம் செய்யலையே, கண்ணுக்கு தெரிகிற சரீரம் வசத்தின்றோம், இது அழிஞ்சுட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளா டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கு,
இது ஒசத்தீர் காப்பாற்றிட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஆத்மா ஸ்திரம், ஆனா அது மேல நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது. அதான் அதிசயம். எது ஸ்திரமோ அது குஷ்யமா இருக்கு, எது அஸ்திரமோ, எது ஸ்திரம் இல்லையோ அது பிரத்யக்ஷமா இருக்கு. பிரத்யக்ஷ ஒத்துக்கிறோம், பிரத்யக்ஷத்தை நம்புறோம், பிரத்யக்ஷத்தை காப்பாற்றும், எது குஷ்யமா இருக்கோ அது விட்டுடுறோம். அந்த மாதிரி சுருச்சியை பக்கத்தில் வச்சிருந்தா சுரீதியை தள்ளி விட்டுடும். அந்த சுரீதிக்கு ஒரு சமத்த குழந்த த்ருவன், நிச்சயமானவன் த்ருவன். அது வேணும், அந்த த்ருவன்ற திருடம் வேணும் இல்லையா. எல்லாத்துலயும் ஒரு தீர்மானம் இருக்கு. பகவத் விஷயத்திலே ஒரு தீர்மானம், நான் சுவாமியை அனுபவிக்கணும்னு ஒரு தீர்மானம். இந்த த்ருவன் பிடிவாதக்காரன், சரியா பிடிவாதம், எல்லாருக்கும் பிடிவாதம் வேணும். பிடிவாதம் எதிர வேணுன்றதுதான் த்ருவ சரித்திரம். பிடிவாதம் தப்பே கிடையாது, பிடிவாதம் எதிர இருக்கணும், எப்படி இருக்கணும். பிடிவாதம் தப்பா இருந்தா என்ன, அதுதான் தக்ஷவதம் எல்லாம். பிடிவாதம் தப்பா இருந்தா தக்ஷவதம் தாட்சாயணி சரித்திரம் எல்லாம். பிடிவாதம் தேவையாக இருந்தா தனக்கும் கஷ்டம், அடுத்த வாளுக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவாளுக்கும் சமம், அதுதான் தக்ஷவதம் தாட்சாயணியுடைய சரீர தியாகம். இதெல்லாம் தப்பான பிடிவாதம், நியாயமான பிடிவாதம் த்ருவ சரித்திரம். அதனால அந்த த்ருவன் வசத்தி அஞ்சு வயசு குழந்தை, திரும்பி அஞ்சு வயசு நாரதனுக்கு அஞ்சு வயசு மோட்சம் கிடைச்சா மாதிரி பகவத் பக்தி கிடைச்சா போல இந்த குழந்தைக்கு. அதுவும் எப்படிதான் அப்படின்னா, ஒரு மனச கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அழகா அந்த சுருச்சியுடைய பிள்ளை உத்தமன் அப்பா மடியில உட்கார்ந்து விளையாடிருக்கான், உத்தான பாத மகாராஜா. இந்த த்ருவன் அப்பப்ப அழிச்சிட்டு போகிறதே இல்லை, சுருச்சி அவனை அரண்மனைக்கு அனுப்புறதில்லை, அவன் பாடி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கான். ஆனா அன்னைக்கு எதிர்ச்சையா பகவத் இச்சையா த்ருவன் அப்பா கிட்ட வந்துட்டான். அவரும் வரமாட்டான், இல்லாட்டி அவரால் வந்திருக்கா அப்பா உட்காரு, அன்னைக்கு உட்கார வைக்கல, இப்படியும் எடுத்துக்கலாம். எதிர்ச்சையா த்ருவன் அன்னைக்கு வந்துட்டான், உத்தமன் மடியில உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான். இவனும் ஆசை ஆசையா, ஐயா அப்பா ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு, அப்பா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கார், தம்பியோட விளையாடுவார், அப்ப என் கூடையும் விளையாடுவார்னு வந்துட்டான். இது தப்பு இல்லையா, அஞ்சு வயசு குழந்தை தானே, அது தர்மம் தானே, பிள்ளையின் சுபாவம் தானே. ஓடி வந்துட்டா அப்பா மடி மேல உட்கார போனா அப்பாவது கையை முடிச்சு தூக்கி வச்சுக்கப்படாதா, உட்கார வைக்கலையா. ஏன்னா பக்கத்துல சுருச்சி இருக்கா, ஓடி வந்தா குழந்தைய பிடிச்சுட்டா அப்படின்னு. அப்பா உட்காரணும், குழந்தைய உட்காச்சிக்கணும், அப்பா மடின்னு நானும் விளையாடும் அப்படி அழுது வந்துடுச்சு. அது பெரிய துக்கம் தானே, போடா போடா அப்பா மடியில உட்காரணும். அதுக்கு நீ ஏன் பிள்ளையா இல்ல பிறக்கணும், நீ கண்டவளுக்கு பிள்ளையா பிறந்தா அவர் மடியில உட்காந்துட முடியும், அப்பா அவர் தான் சந்தேகமே இல்லை, அது நிச்சயமா சொல்றேன். ஆனா ஏன் பிள்ளையா பிறக்கலையா, அப்படி ஒரு துரதிருஷ்டம் உனக்கு, துரதிருஷ்டம் உன்னோடது. நீ ஒண்ணு பண்ணு, சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஏன் பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்படு பாருங்க. திட்டும் பொழுது கூட அவமானப்படுத்தும் பொழுது கூட பகவானுடைய கிருபை பாருங்க. நீ சுவாமியை தியானம் பண்ணு இவ சொல்றா, நம்ம எல்லாம் யாராவது அவளை திட்டினா தேவையில்லாத வார்த்தைகளும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் ஏதோ பகவத் விஷயம் இருக்கு. அவமானப்படுத்திட்டா என் பிள்ளையா பிறந்தீங்களா, போ 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 விரட்டிட்டாவா, துக்கம் நெஞ்சு அடைக்கிறது குழந்தைக்கு, பெரிய நஷ்டம். அப்பா மடியில உட்கார முடியல, ஆனா இந்த நஷ்டமே ஹரின்ற ஒரு லாபத்தை கொடுக்கறது. ஏதான அவமானம் வர்றது, நம்ம நினைச்சது நடக்கல, நமக்கு உதவி பண்ண வேண்டியவாறே நம்மள ஏமாத்திட்டா, சந்தோஷப்படுங்க. ஹரி கிடைக்க போறான், ஹரி கிடைக்கிறதுக்கு சில நஷ்டங்கள் தப்பு இல்லையே, ஏதோ நடக்கிறது நமக்கு அது கெடுதலா தோன்றது, மனசு ஒப்புத்துக்கல, ஆனா அது ஹரி சங்கல்பம்னு ஏற்றுக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் ஹரி சங்கல்பம் தான் பண்ணாதான் நமக்கு புரியறது, இல்லாட்டி புரிய மாட்டேங்க. மரமந்த மந்தாஹா, இந்த துருவனை சுவாமி ஏற்றடம் பண்ணிட்டா, துருவன் ஓடி வந்துட்டான் சுனீதியின் இடத்துல, அம்மா இடத்துல ஓடி வந்துட்டான். அம்மா அப்பா மடியில நான் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாமா, சுருச்சி சொல்லிட்டாமா, சித்தி சொல்லிட்டாமா அப்படின்னு கண்ணை கசக்குன்னு அழறான். உடனே குழந்தைய கண்ணில் தொடச்சு, அவள் கிடக்கிற முட்டாள் இப்படிதானே சொல்லணும். லோகத்துல நம்ம மாத்து குழந்தை எழுதிட்டு வந்தா, அடுத்த காலத்துக்கு தான் நம்ம வேலை, அவள் கிடக்கிறா முட்டாள் விடு, நான் உனக்கு அதுதான் அவகிட்ட போய் துளையாதேன்னு உனக்கு புத்தி இருக்கா, அவாட்டு வாசப்படிய மெதிக்காதேன்னு சொன்ன கேட்டு துளையிறியா, இப்படிதான் திட்டு. சுனிதி எதுவுமே சொல்ல, தமே பவத்த ஆஸ்ரய ஹரிய பிடிச்சுக்கோடா, இதுக்கு போய் அழுகியா, சுருஜி தள்ளி விட்டாலும் அப்பா உட்கார வைக்கலையா, உத்தரன் அழுதானா, இதெல்லாம் ஒரு அழுகியா. அஞ்சு வயசு குழந்தை இவ்வளவு குறிச்சு சொல்ல முடியுமானா, அப்படி ஒரு பகவத் தியானத்தை இருந்தால் சொல்ல முடியும். அதுக்குதான் அப்பா அம்மா ஒழுங்கா இருந்தா குழந்தைகள் சரியா இருக்கும். அப்பா அம்மா சரியா இருந்தாலே குழந்தைகளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் விதை என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். தாய் எப்படி தாயை போல பிள்ளைன்னு சொல்றா லோகத்துல. அப்பா அம்மாவுடைய சுவாவம் தானே, நீங்க நிறைய குழந்தைங்க இப்படி வச்சுன்னு போன் பேசுறது, அது பிறக்கும்போது கத்துட்டது, அப்பா அம்மாவது கத்துட்டது, நிறைய குழந்தைங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் தெரியறது, அது பிறக்கும்போது கத்துட்டது, அப்பா அம்மாவது கத்துக்கிறது. அதே திவ்ய தேசத்திலயோ இல்லாட்டி கோவில்கள் இருக்கிற ஊர்லயோ இருக்கிற குழந்தைகள்லாம் சுவாமியை வச்சுட்டு சப்பரம் தூக்கிட்டு விளையாடுறது. ஏன்னா அவ அப்பா அம்மா அதுல இருக்கா, இதுவும் அப்படி இருக்கு. என்ன பாக்குறோமோ அதை குழந்தைகள் அப்படியே சீகரிக்கும். கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் பாம்பெல்லாம் பிடிச்ச விளையாடு, நகரத்துல குழந்தைகள் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஓடி போடுது. ஏன்னா அப்பா அம்மா அப்படி இருக்கா, அப்படிதானே சுவாவம், அப்படித்தானே. அழகா சொல்லிட்டா சுனீதி, இதுக்கெல்லாம் அழப்படாதா குழந்தை, தம் ஏவ பத்த ஆசிரிய, அவன் ஒருவனை மட்டுமே நாராயணனே நமக்கே பரவிதருவான் பாரோர் புகழ படிந்தேரோ ரெம்பாவாய். அந்த மாதிரி இவ சொல்லிட்டாளா சுனீதி. அவனை போய் அடைஞ்சு விடுறான், எந்த அவனை பிடிச்சு உன்னுடைய கொள்ளுதாதா பிரம்மதேவர் சுவாயம்போ மனுலா உத்தமமான கதி அடைஞ்சாலோ அவனை பிடிக்க ஆசைப்படு. அவனை தவிர வேற யாரும் உன் துக்கத்தை சரி பண்ண முடியாது. துயரரு சுடரடி அவனுக்கு மட்டும்தான். நீ போய் எங்கிட்ட நான் என்ன பண்ணிட முடியும்? நான் இன்னைக்கு வேணா சண்டை போட்டு உங்க அப்பா மடி மேல உட்கார வச்சுடலாம், எத்தனை நாள் நடக்கும்? அதுக்கப்புறம் சண்டை பெருசாகும். இன்னும் நினைச்சிட்டு இருக்காய், இந்த வம்பே வேண்டாம், நீ ஹரிமடியில உட்காரு. ஹரிமடி காலியா இருக்கு, யாரா வந்து உட்கார மாட்டாங்க, காசு இருக்காரு சுவாமி. யார் எத்தனை பேர் வந்தாலும் பெரிய மடி, ஜோர பரமபதனால உட்கார்ந்து இருக்காரு ராமாபிரமேய சுவாமி சன்னதி. ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துல அவன் மடி காலியா இருக்கு, உட்காரதுக்கு யாரா வாங்குவோம்? அப்படின்னா கைய எப்படி காட்டும், மடி காலியா இருக்கு, வந்துடும் 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 பாக்குறதுதான் ஆளுங்க. திருவடியில விழு மடி காலியா இருக்கு, திருவடியில விழுந்தா மடி கிடைக்கும், திருவடியில விழு அடி பிடிச்சா மடி கிடைக்கும், அடி பிடிச்சா அதை விட அடி பிடிச்சிட்டு இருக்கும், அவன் அடியை பிடிச்சா மடி கிடைக்கும். அதனால தங்கே பக்த ஆசிரிய ஹரியமே விழுடா, அவன் காலில் விழு, சும்மா அழாது அப்படின்னு வீரமா வீரியமா விவேகமா நியாயமா பேசிட்டாள், நீதியா பேசிட்டா சுநீதி. குழந்தை சரிமா எங்கம்மா இருக்கான், எங்கும் விளங்க கண்ணன் எங்கப்பா இல்ல, எல்லா இடத்துல இருக்கான்பா. எப்படிப்பா அடைய முடியும்? குரு இருந்தா அடையல, குரு எப்படி கிடைப்பார்? அவன் கிருப்பையில கிடைப்பார். அவன் எப்படி கிடைப்பான்? குரு கிருப்பையில கிடைப்பார். அவ்வளவுதான், அவனை பிடிச்சா குரு கிடைப்பார், குருவை பிடிச்சா அவன் கிடைப்பார். இது வார்த்தையும் அர்த்தமும் போலே. தனியை பிரிக்க முடியுமா? புஷ்பத்தையும் சுகந்தத்தையும் நான் பிரிக்க முடியுமா? சூரியனுடைய வெளிச்சத்தையும் பிரிக்க முடியுமா? இருட்டையும் அதோட அஞ்ஞானத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி குரு இருந்தா அவன் கிடைப்பான், அவன் கிருப்பை இருந்தா குரு கிடைப்பான். அவன் கிருப்பையினாலே குரு கிடைச்சு, குரு கிருப்பையினாலே அவன் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த குரு அருள் திருவருள், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதனாலதான் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாமூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு. அவனே குருரூபமா இருக்கான், குருவே பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்க. அதனாலதான் சத்தி, அதனாலதான் ராமானுஜஸ்ய சரணவும் சரணம் பிரபத்யே, சிவன் நாராயணாய சரணவும் சரணம் பிரபத்யே சொல்லிட்டு, கூடவே ராமானுஜஸ்ய சரணவும் சரணம் பிரபத்யே சொல்றோம்னா, ராமானுஜனை பிடிச்சா நாராயணன் கிடைப்பா, நாராயணன் சிவபண்ணா ராமானுஜன் கிடைப்பா, ரெண்டும் அப்படிதான். இது வந்து பண்ணவே முடியாது, அவ்வளவு வசத்தி, அத்தனை வசத்தி இந்த குரு கிருப்பை. அதனால குரு கிருப்பை நீ ஹரிய தேடிந்த போ குரு கிடைப்பார், குருவை தேடிந்த போ ஹரி கிடைப்பார். அவ்வளவுதான், ரெண்டும் அப்படி உன்னோட ஒண்ணுன்னு சொன்ன அந்த குணம் தைரியமா கிளம்பிட்டானா. இவ சொன்ன வார்த்தை ஹரியோட கண்கள்ல கண்ணீர். என்ன அம்மா இந்த வயசுல என்கிட்ட குழந்தை அனுப்புறாங்க, என்ன தைரியம், என் குழந்தைன்னு மடிமேல வச்சு கொஞ்சி கொலாகி அனுபவிக்க வேண்டிய வயசுல ஹரிகிட்ட போனான்னு ஒரு அம்மா அனுப்புறானா, அவன் மட்டும்தான் அம்மா. நீங்க தான் பாத்துக்கணும், நான் சொல்ல மாட்டேன். அவன் மட்டும்தான் அம்மா. சரியான தாய் எப்படி இருக்கிறன்னா, ஹரியனிடத்துல போடா அப்படின்னு சொன்னாதானே அம்மா. அதுல கைகேயி ராமனிடத்துல போ, பார்த்துடலாம்னு பரதனை பரீட்சை பண்ணி பார்த்தாள். இவனுக்கு ராமன் முக்கியமா, ராஜ்யம் முக்கியமானு பார்த்தாள், பரீட்சை பண்ணி பார்த்துட்டு. பாடா என் பிள்ளைக்கு ராஜ்யம் முக்கியம் இல்லை, ராமன் தான் முக்கியம்னு பாதிய வாங்கினான் குதிச்சா கைகேயி. ரொம்ப வசத்தி கைகேயி மாட்டான். அந்த மாதிரி சுவாமி வசத்தின்னு சொல்லி கொடுத்துடலாம் சுனீதி. குழந்தை தேடிண்டு போறான், ஹரி பார்த்தான், குருவை அனுப்பிட்டான். இவன் ஹரியை தேடிண்டு போனான், வெளியில குரு வந்தார். சத்திய ஹரியை தேடிந்து யாரு போறாளோ அதனாலதான் வெளி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா. குரு கிருப இருந்துருத்தனா எல்லாம் கிடைக்கும். வேற ஒண்ணுமே வேண்டாம், குரு கிருப ஒண்ணுதான் வேணும். நார்வர் தேடிண்டு வந்துட்டா, துருவனை தேடிண்டா, நம்ம யாரும் போய் குரு அடைய முடியாது. என்ன ஞாபகம்? குருவா நம்மளை தடுத்தா கொண்டால் ஒழிய நமக்கு குருவோட ஒரு சம்பந்தம் லபிக்காது. அதனாலதான் கண்ணினுன் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்னப்பனே நன்னி தென்குருகோ நம்பி அணிகற்றால் அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்ப மேதினேன் மேதினேன் அவன் பொன்னடி மேய்மைய தேவு மற்ற அறியேன் குருகோ நம்பி அப்படின்னு பாவின் இன்னிசை பாடி திரிவனே குருகோ நம்பிதான். என்ன போனும் காரே கருணை ராமாந்தா இக்கடலத்தில் ஆரே அறிபவனின் அருளின் தன்மையை அல்லதுக்கு நேரே உறைவிடம்னா நீ வந்து என்னை உயிர்த்தது, நீ வந்தா நான் வந்த வந்துட்டேன். நீ நமக்குலாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்கு, ராமானுஜான்னு சொல்றோம், சம்பத்குமாரா சொன்ன நம்ம பலமா ராமானுஜ கிருப பிடிச்சு நிற்கும். ராமானுஜ கிருப்பை ரங்கநாதனை சேவிக்கிறோம், ராமானுஜ கிருப்பை சீனிவாசனை சேவிக்கிறோம், ராமானுஜ கிருப்பை அடியேன் தாசன் ஒரு வார்த்தையாவது வரது பிறந்தவன வரலையே நமக்கு குரு கிருப ஆச்சாரிய அனுகிரகத்தை உத்தேசிச்சுட்டுதான் ஹரி கிருப்பை. அதனாலதான் ஆண்டாள் கூட வெள்ளிபுத்தூர் பட்டர் வீரான் கோதை சொன்ன மேல கோதை சொன்ன சொல்லப்படாத பூமி பிராட்டுதானே அது இல்ல, வெள்ளிபுத்தூருடைய பட்டர் வீரானுடைய கோதை அதனாலே திருப்பாவை அதனாலே சிரேஷ்டம் அப்படின்ட்டான். அந்த மாதிரி நாலவர் தேடிட்டு வந்துட்டார். அதனால ஹரியே குரு, குரு சாட்சா பரபிரம்மம், உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாக வந்தா போலே. உறங்கும் பெருமாள் ரங்கநாதன், உலாவும் பெருமாள் ஆச்சாரியம். அதனால ஜெய்போரு நாரத மகரிஷி, நாரத மகரிஷி தான் பெரிய சதாச்சாரியம். பாரத முழுக்க நிறைய பேருக்கு உபதேசம் பண்றது இந்த ஆச்சாரியம் தான், நாரத ஆச்சாரியம் தான் அவ்வளவு அழகா கிருப பஞ்ச. அதனால அந்த குரு தான் சாட்சாத் சரரூபி நசம்சயன, குரு சாட்சாத் நடமாடும் ஹரிரூபம், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தெரியவா தீர்மானம். அதுபோல அவனை திருத்தி பணிகொள்ள தடுத்தா கொள்ள நாரதன் இவன் போகும் வழியில் தானாக வந்தான். அதுபோல நமக்கும் ஆச்சாரிய கிருபை உண்டு. நீதி வைபவம் சாயங்காலம் ராதே கிருஷ்ணா. மூணாசந்தம் முடிஞ்சு நாலாசந்தம் இருந்திருக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.